இன்று காலை உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தைக்கென ஊழியம் செய்ய இங்கு வந்துள்ளதை நான் எவ்வளவு பெரிய சாக்கியமாக கருதுகிறேன் என்பதை இப்படிப்பட்ட நேரத்தில் போதிய அளவிற்கு பாராட்டுதலாக தெரியப்படுத்துவது என்பது எவருக்குமே ஒரு வகையான கடினமான செயலாக அமைந்திருக்கும். இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள் என்று நான் நிச்சயம் உள்ளவராயிருக்கிறேன். இந்த சிறந்த வாய்ப்பிற்காக சகோதரன் லியோவும் சகோதரன் ஜீன் மற்றும் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் முதலாம் பாடலை முடிவு வரை கேட்டுக் கொண்டிருந்தேன். அதை பாடும்போது அதில் ஏதோ ஒன்று அடங்கியுள்ளது. பாடல்கள் மூலம் ஏறெடுக்கும் இத்தகைய ஆராதனையை இப்பொழுது நீங்கள் காண்பதில்லை. இங்கு ஏறக்குறைய ஆண்டுக்கு ஒன்று அல்லது இருமுறை வந்து என்னை இப்பாடல்களின் நன்மையிலால் நிறைத்துக் கொள்வது எனக்கு எப்பொழுதுமே கிடைக்கப்பட்டுள்ள சிறந்த சாகியமாயிருக்கிறது. இன்று காலை சகோதரர் லியோ அவர்கள் கிடக்கிலிருந்து மேற்கிலிருந்து வருகின்றார்கள் என்னும் பாடலை அறிவித்த போது நானும் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அதாவது இந்த பெரிய எழுப்புதலை முன்னணியில் நின்று துவங்குவதற்காக என் மனைவியையும் பில்லி ரெபேக்கால் இவர்களையும் விட்டுவிட்டு நான் புறப்பட்டு சென்றபோது என் மனைவி இந்த பாடலை பாடினது என் நினைவிற்கு வந்தது. இந்த அழகான தூய்மையாய் தோற்றமளிக்கும் ஸ்திரீகளின் கூட்டத்தை நான் கண்ணோக்கின போது என் மனைவி மேடாவை நினைத்தேன். அவளும் இவர்களைப் போலவே அப்பொழுது இருந்தாள். அவள் சிறு உருவம் படைத்த கருத்த தலைமுடியை கொண்டவளாயிருந்தாள். ஆனால் இப்பொழுதோ அவள் என்னைப் போல இருக்கிறாள். எங்களுக்கு வயதாகிக் கொண்டே சென்று நரைத்தும் விட்டது. எங்கள் காலமோ கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. இருப்பினும் அவருக்குள் நாங்கள் மறுபடியும் ஒன்றாக கூட்டி சேர்க்கப்பட போகிறோம் என்னும் மகத்தான நம்பிக்கையை கொண்டவர்களாயிருக்கிறோம். அங்கு காலம், முதுமை, வேற எதுவுமே நமக்கு இடையூறை உண்டாக்கவோ நம்மை தொல்லைப்படுத்தவோ இருக்காது.
I don't believe it. I know any place that I've ever seen in my life, especially with this many people.
இங்குள்ள அன்பு நிறைந்த இந்த கிறிஸ்தவர்களைப் போல என் ஜீவியத்தில் நான் வேறெங்கும் காணவில்லை என்று நான் நம்புகிறேன். உங்களுக்குள் இருக்கும் இந்த அன்பை மறிக்க விடாதீர்கள். அதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். எனக்கு முன்பெல்லாம் வழக்கமாக ஜனங்கள் மத்தியில் இருந்த பேச்சு என் மனைவியின் பெயர் ஹோப், என்னுடைய முதல் மனைவி, பில்லியின் தாயா. அப்பொழுது நாங்கள் மூவர் மாத்திரமே இருந்தோம். அதாவது ஹோப், நான், பில்லி. அவர்கள் எங்களை நம்பிக்கை, விசுவாசம், அன்பு என்று அழைப்பதுண்டு. இந்த வார்த்தை உண்மை என்று விசுவாசிக்க அந்நாட்களில் எங்களுக்கு திடமான விசுவாசம் இருந்தது. தேவன் வாக்குத்தத்த மனிதத்தை நிறைவேற்றுவார் என்று நாங்கள் விசுவாசித்தோம். ஆனால் நீங்கள் பாருங்கள், இவைகளில் அன்பே பெரியது. இன்று காலை சகோதரர் லியோ அவர்கள் வெளிப்படுத்தி கூறினது போல அன்பு, அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போவோம், தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போவோம், ஆனால் அன்பு ஒரு காலம் ஒழியாமல் என்னென்றைக்கும் நிலைநிற்கும். புரிகின்றதா? பாவமில்லா தேவனுடைய சபை மீட்கப்பட்டு ரட்சிக்கப்படும் வரை அருமையான வரிக்கு மாட்டுக்குட்டியே உம்முடைய விலையேறப்பட்ட வார்த்தை அதனுடைய வல்லமையை ஒருபோதும் இழந்து போகாதே. காயத்தில் ஓடும் ரத்தத்தை விசுவாசத்தால் நான் கண்ட நாள் முதற்கொண்டு மீட்பின் அன்பே என் கருப்பொருளாகும். நான் வரிக்கும் வரையிலும் அவ்வாறே இருக்கும். அன்பை விட பெரிது வேறொன்றும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அந்த அன்பை நாம் வெளிப்படுத்தி காட்ட முடியாமல் போறால் நம்மிடம் அன்பு உண்டு என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். அதை நாம் வெறுமன சொல்லுகிறோம். ஆனால் நாம் பெற்றிருக்கிறோம் என்று கூறுவதை உண்மையாகவே வெளிப்படுத்தி காண்பிக்க முடியுமானால் அப்பொழுது அதை நமக்குள் பெற்றிருப்பதாக காண்பிக்கிறோம். இப்பொழுது நாம் ஒரு பரிபூர்ணமான ஜனங்கள் அல்ல. நாம் தவறுகள் செய்கிறோம், தவறான செயல்களை நாம் புரிகிறோம். ஆனால் நீங்கள் பாருங்கள், அன்பானது அது அனைத்தையும் மூடுகிறது. நம் தப்பிதங்களை நாம் காணும் போது நாம் மனப்பூர்வமாய் திரும்பி வந்து ஒருவரிடத்தில் ஒருவர் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறோம். ஆம், அவர்கள்தான் போர் வீரர்கள். அவர்கள்தான் தீரமுள்ள ஆண்களும் பெண்களும் ஆவர். போதிய தைரியம் கொண்ட எவரும் போர்க்களம் செல்ல முடியும். ஆனால் அவன் விழ நேர்ந்தாலும் அப்பொழுதும் அவன் எழுந்து மறுபடியும் முயற்சிக்கிறான். பாருங்கள், சபையிலே ஒரு இளைஞரும் இளம்பெண்ணும் நான் விழுந்தாலும் நான் இழந்தாலும் என்று பாடலை பாடுவதுண்டு. நான் விழுந்தாலும், நான் பாடல் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை, நான் எழுந்து மறுபடியும் முயற்சிக்கட்டும், தேவரே என்னை மன்னியும், இன்னும் ஒரு விஷயம் என்னை சோதனை செய்திடும். புரிகிறதா? பார்த்தீர்களா? நான் விழுந்து போயிடும் அல்லது பாவம் செய்திடணும், நான் எழுந்து மறுபடியும் முயற்சிக்கட்டும், தேவரே என்னை மன்னித்து, இன்னும் ஒரு விஷயம் என்னை சோதனை செய்திடும். இங்கு 120 பேர்கள் அளவில் கூடியுள்ள உங்கள் நடுவில் சத்ருவானவன் தோன்றி உங்கள் சிந்தனைகளின் மூலம் இதை அதை செய்ய துவங்குவதை நீங்கள் காண முற்படுவீர்கள். அவன் அவ்வாறு செய்யும் போது சற்று நின்று இன்று காலையை குறித்து நினைத்து பாருங்கள். அதை திரும்ப நினைத்து பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் நேரங்களை நினைவு கூறுங்கள். உங்களில் சிலர் தண்ணீர் குழாய் வேலை செய்பவர்களாகவும் தச்சர்களாகவும் இதை அதை மற்றதை செய்பவர்களாகவும் இருக்கிறீர்கள். நீங்கள் உழைக்க வெளியில் செல்லும் போது ஒவ்வொரு நாளும் உலகத்தோடு உரச வேண்டியதாய் உள்ளது. அவைகளை நீங்கள் காணும் போது பெரிய சோதனைகள் எழுப்புகின்றன. அப்பொழுது நீங்கள் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் இந்த புனிதமான சிறு இடங்களை நினைவில் கொள்ளுங்கள். அது ஒன்றுதான் என்றுமே நிலைத்து நிற்கும். இந்நாட்களில் ஒன்றில் உங்கள் தொழில்கள் தோல்வியுறும், உங்கள் உடல்நிலையை நீங்கள் இழக்கக்கூடும், இவ்வுலகில் நீங்கள் கொண்டுள்ள ஜீவனையும் கூட இழக்க நேரிடும். ஆனால் அது மாத்திரமே இழக்கப்படாமல் என்றும் நிலைநிற்கும். அவர் எல்லா காரியங்களுக்கும் மையமாக இருப்பாரே. ஆனால் நம்மை அதனிடம் எடுத்துக் கொண்டுள்ள அந்த மைய கம்பத்தின் மேல் நம் சிந்தனைகளை வைப்போமாக. என்ன நேர்த்தியும் தூய்மையுமான தோற்றம் கொண்ட ஜனக்கூட்டமே, உங்கள் ஆடைகளை நான் குறிப்பிடவில்லை, அவைகள் உண்மையாகவே சுத்தமாக இருக்கின்றன. உங்கள் முகங்களும் கூட இளமையும் முதுமையும் நடுத்தர வயதுமான இங்குள்ள எல்லா பெண்களுமே உதட்டு சாயம் இல்லாமல் நீண்ட தலைமுடியை கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆம், பாருங்கள், தேவனை ஆராதிக்கும் இச்சிற்றிடத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட பொக்கிஷத்தை பெற்றிருக்கின்றீர்கள் என்று நீங்கள் உணர்வதில்லை. சகோதரன் சகோதரி சான்ஸ் அவர்களுக்கும் அவர்கள் வீட்டில் இருக்கும்படியான சாக்கியத்திற்காகவும் என் நன்றியை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இப்பொழுது இதுதான் அவர்கள் வீடு. அவர்கள் கனடாவில் உள்ள தங்கள் சொத்துக்களை விற்று நம்முடன் தேசாந்திரிகளாய் திரிய இங்கு வந்திருக்கிறார்கள். நமக்கு இனிமேல் உலக பிரகாரமான உடைமைகள் கிடையாது. நாம் வரப்போவதான தேவன் தாமே கட்டி உண்டாக்கிற ஒரு அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்காகவே நாம் தேடி காத்திருக்கிறோம். சகோதரன் லியோ அவர்களையும் சகோதரன் ஜீன் அவர்களையும் நாங்கள் முதன்முறையாக சந்தித்த போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்திற்கு அவர்கள் இதுவரையிலும் உண்மைகளுள்ளாக இருந்து வந்ததற்காக அவர்களுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். அதை அவர் உங்களிடம் அநேக முறை கூறியுள்ளார் என்பதில் சந்தேகமே இல்லை. அது வினோதமான ஒன்று, அதை நான் அப்படி நினைக்கவே இல்லை. ஏதோ ஒன்று வரப்போகிறது என்று தெரிந்து கொண்டேன். இந்த வாலிபன் கூர்நுனி கோபுரத்தையும் அதன் மேல் நான் நின்று கொண்டிருப்பது போலவும் சொப்பனம் கண்டிடம் வந்தார். சொப்பனத்தில் நான் நின்று கொண்டிருந்த இடத்தை அடைய அவர் ஏறி வந்தார். நான் ஒரு தட்டின் மேல் ஒளிமயமான அதை போன்ற ஏதோ ஒரு தட்டின் மேல் நின்று கொண்டிருந்தேனாம். அவரோ சகோதரன் பிரணாம் அவர்களே, நீ எப்படி அங்கு அடைந்தீர் என்று கேட்டாராம். அதற்கு நானோ, சகோதரன் லியோ, தேவன் மாத்திரமே ஒரு மனிதனை உயிரே உள்ள இந்த இடத்திற்கு கொண்டு வந்து இந்த நிலையில் வைக்க வேண்டும் என்று கூறினேனாம். பின்னர் நான், இப்பொழுது நீங்கள் இதை பார்த்துள்ளபடியால் திரும்பி போய் ஜனங்களிடத்தில் இது தேவனால் உண்டானது என்று நீங்கள் விசுவாசிப்பதை அவர்களிடம் கூறுங்கள் என்று கூறினேனாம். எனக்கு எப்படிப்பட்ட இடம் இருந்தது என்று அப்பொழுது நான் சிறிதும் அறியாதவனாக இருந்தேன். இந்த பையன்களை நான் நேசிக்கிறேன். நான் அவர்களோடு இருக்கத்தக்கதான ஒரு நிலையில் அவர்களை வைக்க வேண்டும் என்று விரும்பினேன். அவர்கள் ஒளிநாடாக்களை பதிவு செய்ய ஆரம்பித்தனர். ஆனால் நீங்கள் பாருங்கள், என்னை பொறுத்தவரையில் எனக்கு தெரிந்தவரையில் அவர்கள் இன்னும் ஒளிநாடாக்களை தயாரித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். ஒளிநாடாக்களை தயாரிப்பதை காட்டிலும் மகத்தான காரியத்தை தேவன் அவர்களுக்கு செய்திருப்பதை பாருங்கள். அறிவுள்ள எவருமே ஒலிப்பதிவு கருவியை ஏற்றி ஒளிநாடாக்களை தயாரித்து விற்க முடியும். ஆனால் இன்று காலை கூடியுள்ளது போன்ற சிறு கூட்டத்தை இசைவாயும் ஒற்றுமையாகவும் வைத்து அவர்கள் செய்தியை இன்னும் பற்றிக் கொண்டிருக்க செய்வதற்கு பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதல் அவசியமாய் உள்ளது. தேவனே, மக்களுக்கு உலகில் நீண்ட ஆயுளையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அளித்து பாதையின் முடிவில் எஜமானின் சந்தோஷத்தில் பிரவேசிக்க அருள் புரிவீராக. நாம் ஒரு யுத்தத்திற்கு இப்பொழுது ஆயத்தமாயிருக்கிறோம். எக்காலம் துடிக்கப் போகிறது, பாடல்கள் பாடப்பட்டாயிற்று, இப்பொழுது வார்த்தை வருகிறது. நான் நின்று கொண்டிருக்கும் இந்நேரத்தில் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆம், ஒரு கால் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இங்குள்ள இந்த இளம் வீரர்கள் கூறின விமர்சனங்களை கேட்கும் போது எனக்கோ வயதாகிக் கொண்டே போகிறது. உங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் தேவனால் என கழிக்கப்பட்ட இந்த செய்தியை நீங்கள் விசுவாசிப்பதற்கென உங்களை எந்த நிலையில் வைத்திருக்கிறீர்கள் என்று நான் சுற்றிலும் கேள்விப்பட்டு வருகிறேன். இப்பொழுது நீங்கள் எல்லோருமே வராமல் இருந்தால் இச்செய்தியினால் ஒரு பயனும் இல்லை. பாருங்கள், அதை விசுவாசிக்க யாராகிலும் இருக்க வேண்டும். அது தேவனிடத்திலிருந்து வரும் வரைக்கும் அதை விசுவாசிக்க யாராகிலும் இருப்பார்கள். நீங்கள் பாருங்கள், தேவன் ஒரு வழியை வகுத்து கொடுத்திருக்கிறார். அவர் தமது மகத்தான வழியை இவ்வாறே தீர்மானித்துள்ளார். அதாவது, அவர் ஒன்றை அனுப்புவாரேயானால் அந்த ஒன்றை சந்திக்க ஏதாவது ஒன்று அங்கு இருக்கும். ஆழத்தின் அழைப்புக்கு ஆழம் செவி கொடுக்கிறது. அவ்வாறுதான் அது இருக்க வேண்டும். இன்று காலை சகோதரன் ஜீன் செய்த ஜபத்தில் உபயோகித்த அவருடைய கம்பீரமான பிரகாரங்களில் என்னும் சொற்கள் எனக்கு பிரியம். நான் அங்குள்ள பாலத்தை கடந்து தேவனுக்கு பயபக்தியும் மரியாதையும் செலுத்தும் இடத்துக்கு வரும்போது அதே விதமான உணர்ச்சி எனக்கு உண்டாகின்றது. அந்த உணர்ச்சியை நான் எப்பொழுதும் கொண்டவராயிருக்கிறேன். சத்ரு என்ன செய்த போதிலும் இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், இதை மறந்து போகாதீர்கள். விசேஷமாக சகோதரன் லியோ ஜீன், இப்பொழுது இது இந்த விதமாகவே எவ்வித இடையூறுமின்றி தொடர்ந்து செல்ல சாத்தான் அனுமதிப்பான் என்று நினைக்கிறீர்களா? ஓஹோ இல்லை, அவன் நிச்சயமாகவே அனுமதிக்க மாட்டான். இந்நாட்களில் ஒன்றில் அவன் சுழற்காற்றைப் போல் பறந்து வருவான். ஆனால் வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு விரோதமாக குடியேற்றுவார். தேவனுடைய சமூகத்தில் உங்கள் ஜபத்தை ஏறுத்துக் கொண்டிருங்கள். ஒருவரை ஒருவர் இருக பற்றிக் கொள்ளுங்கள். தேவனை பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் நீங்கள் தேவனிடம் அன்பு கூறுகின்றீர்கள் என்பதை அது காண்பிக்கிறது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். கொஞ்சம் முன்னர் நான் எவ்வளவு அழகாக பாடுகின்றனர், என்ன நேர்த்தியான குரல், ஆண்களும் பெண்களும் கணவரும் மனைவியும் இளைஞரும் முதியோரும் நடுத்தர வயதுள்ளவர்களுமாய் இங்கு அமர்ந்திருக்கும் எவ்வளவு அருமையான கூட்டம் என்று எண்ணினேன். மேலும் நான் அவர்கள் பிரஸ்காட்டில் இருக்க வேண்டும் என்றும் இவர்கள் பிரஸ்காட் வானொலி ஒலிபரப்பில் இதை போன்று பாட வேண்டியவர்கள் என்றும் எண்ணிக்கொண்டேன். நீங்கள் பாருங்கள், இந்த இளைஞரை தேவனது செய்வதற்கென்று அழைக்கவில்லை. புரிகிறதா? புரிகிறதா? மனவாட்டி வெளியே அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். பாருங்கள், வெளியே அழைக்கப்படுகிறாள். இப்பொழுது இங்குள்ள என் ஊழியம் வெளியே அழைத்தலேயாகும். நீங்களோ குடியிருப்பு ஒன்றை அமைத்துக் கொண்டு அங்கு வசித்து உங்கள் பிள்ளைகளை வளர்க்க விரும்புகிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் கடுகுத்தன் குஞ்சுகளை கவனிப்பது போல கவனித்து வருகின்றீர்கள். நீங்கள் ஏதாகிலும் தவறை காண்கையில் அந்த நபரை தனியே அழைத்து அதற்காக ஜெபிப்பது போன்ற காரியங்களை செய்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வருகை தரும் ஸ்தலமாக இருக்கத்தக்கதாக அதை தூய்மையாயும் பரிசுத்தமாயும் வைத்திருங்கள். தேவன் ஆராதிக்கப்பட விரும்புகிறார். நீங்கள் அவரை ஆராதிக்கும் போது நாம் பாடுவது போல ஒரு பாடலை பாடாமல் ஆராதனையின் ஆவியில் பாட வேண்டும். பாருங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் திரும்ப விடுவதை நீங்கள் உணர்வீர்கள். இங்குள்ள மகத்தான பெரிய வாலிபனை நான் காணும் போது அந்நாட்களில் இளைஞர்கள் இவ்விதமாக அமர்ந்திருந்ததையும் இங்கு இளைஞர்கள் தங்கள் மனைவியுடன் அமர்ந்துள்ளது போல் அன்றும் அவர்கள் அமர்ந்திருந்து அந்த தினகாத்திரமானவர்கள் குழந்தைகளைப் போல கதையை அழுதையும் நான் நினைத்து பார்க்கிறேன். ஏன் இந்த நாளில் பாருங்கள், அவர்கள் விபச்சாரத்திலும் உலகத்தின் அசுத்தத்திலும் மற்ற காரியங்களிலும் ஜீவித்து தெருவில் சுற்றுபவர்களாக இருக்கின்றனர். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்று சங்கீதக்காரன் கூறியது போல நீங்கள் தனியே வந்து இவ்வாறு ஒன்று கூடியுள்ளதை நினைத்து பார்க்கும் போது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகளில் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான அபிஷேக தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அந்த அபிஷேக தைலம் என்ன செய்தது என்று அறிவீர்கள். அவன் தேவனுடைய சமூகத்திற்கு சென்ற போது அது அவனை பாதுகாத்தது. பாருங்கள், அவன் தேவனுடைய சமூகத்திற்கு செல்லும் முன்பாக அந்த எண்ணெயால் அபிஷேகிக்கப்பட வேண்டும். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுதல் அந்த எண்ணெய்க்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும் அந்த அபிஷேகத்துடன் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் பிரவேசிக்கிறோம். எண்ணெய் பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை ஆராய்வதற்கு முன்பு நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, எங்கள் சகோதரன் இன்று காலை கூறியது போல் தேவரீருடைய கம்பீரமான பிரகாரத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்கிறோமே. இப்பொழுதும் பிதாவே, இங்குள்ள மக்களுக்கு நான் என்ன கூறுகிறேனோ அதற்காக நியாயத்திற்கு நாளிலே நான் பதிலளிக்க வேண்டியவனாய் இருக்கிறேன் என்று நாங்கள் உணர்கிறோம். இவர்கள் உம்முடைய பிள்ளைகள். தகப்பனே, தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதியும், சகோதரன் லியோவையும் சகோதரன் ஜீனையும் ஆசீர்வதியும். சூரிய அஸ்தமனம் வரைக்கும் நாங்கள் ஏறெடுக்கும் இப்பயணத்தில் இந்த மக்களை வழிநடத்த அவர்கள் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுவார்களாக. ஓ தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரே, எங்களை குமாரனிடத்தில் வழிநடத்தும் கர்த்தாவே, அதை அருளும். வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு ஜீவாபத்தை பிட்டுத்தாரும். நாங்களோ இப்பொழுது யுத்தத்தில் இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஜீவியத்தில் எஞ்சியுள்ள நேரத்தில் போரிடத்தக்கதாக இந்த போர் வீரர்களின் மேல் சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அதை கொண்டு அவர்கள் போரிட வேண்டியவர்களா இருக்கின்றனர். கர்த்தாவே, ஒவ்வொரு ஆயுதத்தையும் அதற்குரிய சரியான இடத்தில் நீர் பொருத்தி சத்ருவானவன் அவர்களுக்கு எதிராக வரும்போதெல்லாம் அவர்கள் இவைகளை கொண்டு காக்கப்பட வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தாவே, இதை அருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஆமென். நான் சற்று மெதுவாக பேசுபவர், ஏனெனில் நான் பயிற்சி பெற்ற ஊழியக்காரன். இங்கோ சாமர்த்தியமும் புத்திசாலித்தனமும் நுண்ணறிவும் படைத்தவர்கள் உள்ளனர் என்று நான் அறிவேன். ஆனால் அவர்களோ இங்கு வந்து தங்களை நொறுக்கி தாழ்மையாயிருக்க கருதி அவைகளை ஒருபுறம் ஒதுக்கி தள்ளிவிட்டனர். அந்த மகத்தான அப்போஸ்தலனாகிய பவுல் கூறின சொற்கள் என் நினைவுக்கு வருகின்றன. அவன், நான் மனுஷங்காரத்துக்குரிய நயவசனத்தோடு உங்களிடத்தில் வரவில்லை, ஏனெனில் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் அதன் மேல் வைப்பீர்கள், எனவே நான் உங்களிடத்தில் ஆவியின் பலத்தினால் வருகிறேன் என்று கூறினான். பாருங்கள், அவன் பெற்றுள்ளதாக அறிந்திருந்த பெரிய காரியங்களையே அவன் தள்ளிவிட்டான். சுவிசேஷ ஊழிய களத்தில் பணியாற்றும் போதகர் மற்றும் சகோதரன் யூகி மற்றும் சகோதரி, உண்மையில் நுண்ணறிவும் புத்திசாலித்தனமும் கொண்ட உங்கள் அநேகருக்கு முன்பாக சொற்ப கல்வியுடைய நான் மிகவும் சிறுமைப்பட்டவனாக நிற்பதை இக்காலை நான் உணர்கிறேன். மொழியின் முதலெழுத்துக்களை கூட சரியாக அறிந்திராத ஒருவன் பேசுவதை கேட்பதற்காக உங்களுடைய நுண்ணறிவு போன்றவைகளை ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு உங்களையே தாழ்த்தி இங்கு அமர்ந்திருப்பது உங்களை மிகப்பெரியவர்களாக ஆக்கிவிடுகிறது. பெருமையினால் தோள்களை வெளியே தள்ளிக்கொண்டு நடக்கிறவன் அல்ல, தன்னைத்தான் தாழ்த்தக்கூடியவனே. நற்பண்பு என்பது மனிதனின் புயங்களில் உள்ள தசைகளினாலோ அல்லது அவன் கைகளில் உள்ள தழும்பினாலோ அளக்கப்படாமல் அவன் ஜெபித்ததனால் அவன் முழங்கால்களில் ஏற்பட்டுள்ள முடிச்சுகளினால் அளக்கப்படுகிறது என்று நான் கருதுகிறேன். அதுதான் ஒருவனை மனிதனாக்குகிறது என்றே நான் நினைக்கிறேன். இப்பொழுது இக்காலையில் வேதத்திலிருந்து ஒரு பாகத்தை வாசிக்க நான் விரும்புகிறேன். நான் வார்த்தையை நேசிக்கிறேன், நீங்கள் நேசிக்கவில்லையா? இப்பொழுது நாம் கர்த்தரை ஆராதித்தோம், நாம் அவரை தொடர்ந்து ஆராதிப்போம். இப்பொழுது நாம் என்னையில் உள்ளோம் என்பதை அறிந்து கொள்ள அவரை நமக்குள் அசையும் இருபுறவும் கருக்குள்ள வெட்டும் பட்டயமாக தொழுது கொள்வோம். நான் இதை சொல்லுகிறதற்கான காரணம், இக்காலையில் நான் போதிக்க விரும்புகிறதை கூறுவதற்கு இந்த ஒரு இடம் ஏற்றது என்று நான் உணர்கிறேன். உண்மையாகவே சகோதரன் மத்தேயுவும் ஜீனும் மற்றவர்களும் நாங்கள் இவ்விடமிட்டு புறப்பட்ட பிறகு இச்செய்தியை தியானித்து அதிலுள்ள கருத்துக்களை உங்களுக்கு கொடுப்பார்கள். இக்காலையில் சகோதரன் தன் செய்தியில் இதை அருமையாக குறிப்பிட்டதை நான் கேட்டேன். அவர் அதை கிரகித்துக் கொள்கிறார். உங்களால் அதை இவ்வாறு பிரசங்க பீடத்தில் நின்று கொண்டோ அல்லது ஒளிநாடாக்களின் மூலமாகவோ வெளிப்படையாக கூற இயலாது. ஆனால் பாருங்கள், நீங்கள் உட்கார்ந்து அதை ஆழ்ந்து படியுங்கள். அதை மறுபடியும் மறுபடியும் படித்துக் கொண்டே இருங்கள். அதை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். அநேக ஜனங்கள் அதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். சிறுமந்தையே உங்களுக்கு தெரியுமா, எல்லா மானிடர் மத்தியிலும் அப்படித்தான் இருக்கிறது. எப்பொழுதுமே அப்படித்தான் இருந்து வந்திருக்கிறது. நமது ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையே அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்னும் போது அவருடைய அப்போஸ்தலர்கள் உட்பட பாருங்கள், இந்த நாளில் இதை புரிந்து கொள்வார்கள் என்று எப்படி நாம் எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் பாருங்கள், நீங்கள் அறிந்துள்ளபடி அவர் நேரடியாக கூறி அவைகளை விளக்க மாட்டார். அவர் அவைகளை அப்படியே கூறிவிட்டு விடுவார். உதாரணமாக, அவர் நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை பிசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று கூறி அப்படியே விட்டுவிட்டார். இப்பொழுதோ அவர் அதை கூறிக்கொண்டிருந்த போது ஒரு வைத்தியனோ ஒரு மருத்துவச்சியோ அந்த கூட்டத்தில் அந்த நாளில் அவர் அருகில் நின்று கொண்டிருந்திருந்தால் என்ன கூறியிருப்பார்கள்? அப்பொழுது அவர்கள், இந்த மனிதன் ரத்தம் குடிக்கும் ஒரு பூதம், இவன் தன் ரத்தத்தை குடிக்க சொல்கிறான் என்று கூறியிருப்பார்கள். பாருங்கள், அவர் அதை ஒருபோதும் விவரித்து கூறவே இல்லை. அவர் அதை மட்டும் கூறிவிட்டு விட்டார். ஆனால் அதன் பின்னர் பவுல் வந்தபோதோ அதை விவரித்து கூறி அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுவது எப்படியாய் ராபோஜனத்தில் பங்கு கொள்வதையே குறிக்கிறது என்றான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அவர் அவைகளை அவ்வண்ணமாக கூறினார். கடைசியாக மற்றொன்று, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவருடைய அப்போஸ்தலர்கள் ஒரு நாள் அவருடைய தோளின் மேல் சாய்ந்து கொண்டிருந்த ஒரு சீஷன் இருந்தான். அவன்தான் அவர் நேசித்த யோவான். அவன் ஒரு வாலிபனாயிருந்தான். அவரை குறித்து அவர், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன என்றார். எனவே இயேசு வரும் வரை அவர் மரிப்பதில்லை என்ற பேச்சு அவர்களிடையே பரம்பிற்று. இயேசு அவ்வாறு கூறவில்லை, நான் வருமளவும் அவன் இருந்தால் உனக்கென்ன என்று மட்டுமே கூறினார். ஆகையால் உண்மையாகவே நீங்கள் வார்த்தைகள் ஒன்றை படிக்கிறீர்கள். அப்பொழுது தேவன் எவ்வாறு, அது ஒரு நோக்கத்திற்காகவே உரைக்கப்பட்டது. இக்காரியங்கள் எல்லாம் ஒரு நோக்கத்திற்காகவே இருக்கின்றன. இந்த வாலிபனான யோவானை தேவன் எடுத்து அவனை ஆவிக்குள் உயர்த்தி வரப்போகும் இக்காலத்தையும் அவருடைய வருகையையும் அவன் காணும்படி செய்தார். பாருங்கள், அவன் இருந்தால் உனக்கென்ன என்று அவர் கூறினார். அவர் அவனை சரீர பிரகாரமாக அவருடைய வருகை மட்டும் வைக்கவில்லை, ஆனால் அவன் மூலமாய் அவர் பேசின வார்த்தை நாம் இப்பொழுதுள்ள இக்காலத்திற்கு நம்மை கொண்டு வந்தது. நீங்கள் பாருங்கள், எனவே அவை யாவுமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ரோமர் நிருபத்தில் மிகவும் நன்கு அறிந்த அதிகாரத்தில் நான் ஒரு சில வசனங்களை எடுத்து வாசிக்க விரும்புகிறேன். சுமார் முதல் இரண்டு அல்லது மூன்று வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். இரண்டு வசனங்கள் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது அவைகளை வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரின் உதவியினால் எனக்கு தெரிந்த வரையில் இப்பகுதியை சிறப்பாக விவரித்து கூற முயற்சிக்கிறேன். ரோமர் 12 அதிகாரம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இக்காலையில் இந்த குழுவினருக்கான நீங்கள் செய்துள்ளதற்கு இது ஒரு அழகான பகுதி என்றே நான் எண்ணினேன். இப்பொழுது அன்றியும், அதாவது ஆங்கிலத்தில் அன் என்று இருப்பது நான் புரிந்துள்ளபடி ஒரு இணைப்புச் சொல்லாகும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுவாங்கள். நாம் அனைவருமே செய்ய விரும்புவதும் இதுவே. அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய பரிபூர்ணமும் பிரியமுமான சித்தம் செய்வதற்கு நம் மனம் புதிதாகிறதுனாலே மறுவமாக வேண்டும். நாம் இருக்கிறபடி இப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பெற்றுள்ளபடி பரிசுத்த ஆவியினால் நாம் நிறையப்பட்டுள்ளோம். நாம் வாழ்க்கையின் மாம்சப்பிரகாரமான காரியங்களில் இருந்து மாற்றப்படவும் அவருடைய வார்த்தையின் மூலம் தேவனுடைய ஆவியினால் மறுவமாகுதலின் மூலம் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை செய்யும்படியாய் கொண்டுவரப்படவும் கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை நமக்குள் இருக்கும்படியாகவும் நாம் விரும்புகிறோம். இப்பொழுதோ என்னுடைய பொருள் மறுவப்படுத்தும் வல்லமை என்பதாய் உள்ளது. இப்பொழுது என் வேதாகமத்தை இங்கு வைத்து விடுகிறேன். அநேக வருடங்களுக்கு முன்பு இங்குள்ள வாலிபர்களைப் போல் நான் இருந்தபோது வேதத்தை படிக்கையில் வசனங்களை குறித்து வைப்பதில்லை. ஆனால் எனக்கோ வயதாய்கொண்டே வருவதால் என்னோடு ஒரு சிறு குறிப்பு புத்தகத்தை எடுத்துச் செல்கிறேன். நான் சிலவற்றை பெறும்போது அவைகளை குறித்துக் கொண்டு அதற்குரிய வசனங்களையும் குறித்து வைக்க வேண்டியதாய் உள்ளது. முன்பெல்லாம் வேத வசனங்கள் அனைத்தையும் என் நினைவில் கொண்டு பிரசங்கத்துக்கு வருவது வழக்கம். ஆனால் அருமையான நண்பர்களே, இன்று காலை உங்களை போல் நான் வாலிபன் அல்ல, நானோ வயது சென்றவன். அநேக கடினமான யுத்தங்களிலூடாக கடந்து வந்திருக்கிறேன். பாருங்கள், அந்த கடினமான யுத்தங்கள் இன்று காலை என்னை இந்நிலைக்கு கொண்டு வந்துள்ளன. புரிகின்றதா? ஆகையால் நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்கள் என்று நான் நிச்சயமுடையவனாயிருக்கிறேன். தேவனை அதனூடாக கடந்து வர செய்து என் ஜீவியம் ஒரு வழியை திறந்து இதுதான் அது பாருங்கள் என்று கூறும்படி செய்திருக்கிறார். ஆகையால் நீங்களும் அந்த பாதையில் ஓடுகிறீர்கள். ஆனால் எனக்கு முன்பு நான் போவதற்கென்று வேறொருவர் வழியை திறந்து கொடுத்தார். புரிகிறதா? இவ்வாறு ஒருவருக்காக ஒருவர் அந்த வழியை திறக்கிறோம். சில நேரங்களில் முதுமையடைந்து கொண்டிருக்கும் அனுபவம் வாய்ந்த ஒரு போர் வீரனின் உடலில் போரில் ஏற்பட்ட தடுமுகளை நீங்கள் காண்கிறீர்கள். பவுலோ, கர்த்தராகிய இயேசுவுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஒரு சமயம் கூறினான். உங்களுக்கு புரிகிறதா? பவுல் இளைஞரான தீமோத்தேயுவிடம் அதை ஒப்புவித்த போது அவன் அந்த அடையாளங்களை எவ்வளவு பயபக்தியுடன் நோக்கியிருக்க வேண்டும் என்று நான் யூகித்து பார்க்கிறேன். இப்பொழுது மறுரூபமாதல், நான் ஒரு பொதுவேல நிறுவனத்தில் பணிபுரிந்தேன். அங்கு மின் அழுத்தத்தை மாற்றி அமைக்கும் எந்திரமான டிரான்ஸ்பார்மர் என்ற கருவி இருந்தது. அந்த சொல் தன்னில் தானே அந்த பொருளை கொண்டதாய் உள்ளது. அந்த சொல்லுக்கு மாற்றப்பட்ட ஒன்று அல்லது ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாற்றும் ஒன்று என்று பொருள். அடுத்த 45 நிமிடம் அல்லது ஒரு மணி நேரத்திற்கு மறுரூபப்படுதல் என்னும் பொருளின் மேல் நான் பேச விரும்புகிறேன். விரோதமாய் தோன்றும் சிலவற்றை நான் இங்கு சொல்லக்கூடும். சகோதரன் லியோ சற்று முன்பு கூறியது போல் அதை ஏற்றுக்கொண்டு சிறிது நேரம் அதை ஆராய்ந்து பாருங்கள். பாருங்கள், அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். மறுரூபமாகுதல் என்பது மாற்றப்பட்டு வித்தியாசமாக்கப்பட்டிருத்தல் என்பதாகும். ஒரு தவளை குஞ்சு போல் அது தவளை குஞ்சிலிருந்து தவளையாக மாறுகிறது. பாருங்கள், முன்பு அது ஒரு பூரையை போன்ற மீசையும் வாலும் கொண்ட மீனை போல தண்ணீரில் நீந்தினது. அது தலையும் வாலும் பெற்று காண்பதற்கு பூரை போன்ற மீசையும் வாலும் கொண்ட மீனை போலவே இருந்தது. சிறிது கழித்து அது தன் வாலை இழக்க ஆரம்பிக்கிறது. அது ஒரு வகை நின்று மற்றொரு வகைக்கு மாறுகிறது. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுவாங்கள் என்று பவுல் கூறிய போது இதைதான் அவர் தன் மனதில் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நாம் பார்ப்போம், அதை நான் சரியாக சொல்லட்டும். இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஒத்த வேஷம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுவாங்கள். மனம் புதிதாகுதல். ஒரு காலத்தில் நீங்கள் விலையேற பெற்றதாக நினைத்தவைகளை ஒருபுறமாக விலக்கி வைத்துவிட்டு வேறொன்றுக்கு மாற்றப்படுவது. நீங்கள் ஒரு காலத்தில் என்னவாய் இருந்தீர்கள் என்பதிலிருந்து இப்பொழுது என்னவாய் இருக்கிறீர்கள் என்பதற்கு மாறுதல். புரிகிறதா? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுவாகுங்கள். ஓ, நாம் அதை எப்படி செய்வது என்பதை அறியவே விரும்புகிறோம். பாருங்கள், நாம் இங்கு வந்துள்ளோம். அவரை நாம் நேசிக்கிறோம். அவர் நம்மை ரட்சித்தார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இப்பொழுது அறிய விரும்புகிறோம். இக்காலையில் நாம் ஒரு சிறு படி மேலே சென்று இந்நிலையிலிருந்து சிறிது உயர எழும்ப முயற்சிக்கிறோம். சில சமயங்களில் நாம் சிலவற்றை சந்திக்க நேரிடும். அது என்னவென்று காணும் வரைக்கும் சிறிது நேரம் அதில் நிலைத்திருங்கள். இப்பொழுது ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக்கொண்டிருந்தார் என்று காண்கிறோம். நாம் அது ஜலம் என்று அறிந்து கொள்கிறோம். ஆதியிலே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று வேதம் கூறுகிறது. இருளின் குழப்பத்தை தவிர அங்கு வேறொன்றும் இல்லை. அது எவ்வளவு பயங்கரமான வடிவில் இருந்திருக்க வேண்டும்! இருளை தவிர வேறொன்றும் இல்லை. வெளிச்சமோ அல்லது மற்றெந்த காரியமோ அலைகளின் ஓசையோ எதுவுமே இல்லாதிருந்தது. அலைந்து கொண்டிருந்த அந்த நட்சத்திரம் எங்கோ ஒரு இடத்தில் சுழற்பாதைகளில் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. அது இழந்து போன நிலையில் தன் வழியை கண்டுபிடிக்க முடியாத பயங்கரமான ஒரு பொருளாயிருந்தது. நாமும் கூட தேவனிடத்திலிருந்து விலகிச் செல்லும் போது அப்படித்தான் அலைந்து திரியும் நட்சத்திரங்களாக, நம்பிக்கையற்றவர்களாக, தேவனற்றவர்களாக ஆகிவிடுகிறோம். நாம் எங்கு செல்கிறோம் என்பதை அறியாமல் இருளை வெறுமையாய் உழல்கிறோம். தேவன் அந்த இருளின் குழப்பத்தை எடுத்து தம் வார்த்தையின் மூலம் அதை ஏதேன் தோட்டமாக மாற்றினார். பாருங்கள், நாமும் கூட தேவனுடைய வார்த்தையினால் அவ்விதமே மாற்றப்படுகிறோம். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று தேவன் உரைத்த போது அங்கிருந்த அந்த சிருஷ்டி பொருள் சூரியனிடம் வந்து சூரியனை சுற்றி சுழல ஆரம்பித்து ஏதேன் தோட்டமாக மாறியது. ஏனெனில் அது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. அது தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை செய்தது. ஏனெனில் அது குழப்பத்தில் இருந்து ஏதேன் தோட்டமாக தேவனுடைய வார்த்தையினால் மாற்றப்பட்டது. இப்பொழுது அதற்காகவே நாம் இங்கிருக்கிறோம். அதாவது என் செய்தியானது தேவனுடைய வார்த்தையாகவே தொடர்ந்து இருந்து வருகிறது. என்ன நேர்ந்தாலும் நாம் அதையே பற்றிக் கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதும் அந்த வார்த்தையோடு நிலைத்திருங்கள். உங்கள் குறிக்கோள்களும் நோக்கங்களும் தேவனுடைய வார்த்தையின்படி உள்ளதா என்று எப்பொழுதும் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அவ்விதம் இல்லையே அதை விட்டுவிடுங்கள். புரிகிறதா? ஆனால் அது தேவனுடைய வார்த்தையோடு சரியாக அமைந்திருக்குமாயின் அப்பொழுது அதை விடாமல் பற்றிக் கொள்ளுங்கள். இப்பொழுது தேவன் சில சமயங்களில் இக்காலையில் இங்குள்ள உங்கள் சிறு குழுவை போல் அவர் ஒரு இரவிலேயே அதை நிகழச் செய்கிறவர் அல்ல. தேவன் நாம் தாம் அவசரப்படுகிறவர்கள். தேவன் ஒருபோதும் அவசரப்படுகிறவர் அல்ல. அவர் அதை கூறுகிறார், அது இருக்க போவதாயிருக்கிறது. ஏனென்றால் அவர் ஏதாகிலும் ஒன்றை கூறும் போது அது நிறைவேறத்தான் வேண்டும். அது இருக்க போவதாயிருக்கிறதே, அவர் அது அதனுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ள அனுமதிக்கிறார். எபிரேய பிள்ளைகள், வேதத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கதாபாத்திரங்கள் தேவனுடைய வார்த்தையே உண்மை என்று அதில் நினைக்கிறார்கள். அவர்கள், எங்கள் தேவன் இந்த சூளையின் அக்கினியிலிருந்து எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், ஆகவே நாங்கள் இந்த சிலையை பணிய மாட்டோம், ஏனெனில் இது வார்த்தைக்கு விரோதமானது, அவர் எங்களை கொன்று போட்டாலும் மறுபடியும் உயிரோடு எழுப்புவார் என்று கூறினார்கள். பாருங்கள், அவர்கள் அவர்களை அவர் அந்த அக்கினி சூளை வரை நடக்க செய்து அதில் போடப்பட அனுமதித்தார். அவர்கள் மேல் அவர் எந்த கவனமும் செலுத்தாதது போலவும் அவர்களை கவனியாதது போலவும் தோன்றியது. இருந்த போதிலும் அவர் எப்பொழுதுமே கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் எப்பொழுதுமே இதையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். வெளிச்சம் உண்டாக்கடவது என்று தேவன் உரைத்தார். அதன் பிறகு இந்த ஏதேன் உண்டாக 6000 ஆண்டுகள் பிடித்தன. வேதத்தில் நமக்கு போதிக்கப்பட்டுள்ளதோ, பூமியிலே நமது பூமியில் ஒரு நாள் கர்த்தருக்கு 1000 வருஷம் போலவும் பூமியிலே 1000 வருஷம் கர்த்தருக்கு ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்பதாகும். ஆகவே இந்த பூமியை உருவாக்கி அதை ஒரு ஏதேனாக்க 6000 வருடங்களாகின. ஆனால் பாருங்கள், எல்லா ஞானத்திற்கும் மகத்தான அதிபதியான தேவன் தாம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்பினாரோ அதை தம் சிந்தையில் கொண்டிருந்தார். இந்த இணைப்பு வாகனத்தை மனிதன் உண்டாக்கிற போது அவன் சிந்தையில் இருந்தது போல், இந்த பூங்காவை அமைக்க சகோதரர்களாகி நீங்கள் திட்டமிட்ட போது அதை எப்படி அமைத்தீர்கள்? அது உங்கள் சிந்தையில் இருந்தது. சிந்தையிலிருந்து தரிசனத்தின்படியே பணிபுரிந்து அதை முடித்தீர்கள். அதைப் போலவே தேவன் இவ்வுலகத்தையும் சிருஷ்டித்தார். அவர் கிரியை செய்தார். அது அவருடைய சிந்தையில் இருந்தது. நீங்கள் கவனிப்பீர்களேயானால், ஒன்றிலிருந்து மற்றொன்று தோன்றினது போலவும் அவர் படிப்படியாக அதிகமாக கற்றுக்கொண்டு மேலும் மேலும் மகத்தானவைகளை உண்டாக்கிறது போலவும் தோன்றும். ஆனால் பாருங்கள், அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அது படிப்படியாக தோன்றும்படி அவர் செய்தார். நீங்கள் பாருங்கள், அவர் பூமியிலே தோன்ற செய்த ஒவ்வொன்றும் தாவர வர்க்கம், மீன் போன்றவை, பிறகு அது பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் வந்து, அதன் பிறகு தமது சாயலிலே ஒருவன் மனிதன், அத்துடன் அவர் நிறுத்திக் கொண்டார். பாருங்கள், ஏனெனில் அது அவர் விரும்பின பரிபூரணத்துக்கேற்றபடி அமைந்திருந்தது. நீங்களும் இந்த இணைப்பு வாகனத்தை போன்று அப்படித்தான் துவங்குகிறீர்கள். நீங்கள் முதலில் இரும்பு சட்டத்தை உண்டாக்கிவிட்டு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்கிறீர்கள். அவ்வாறே பூங்காவை அமைக்க இந்த மூலையில் உள்ள கற்பாறைகளை முதலில் அப்புறப்படுத்தி நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று கேட்பது போல. பாருங்கள், துவக்கத்தில் அது இப்பொழுது உள்ளபடி இருக்கவில்லை. இது சிறு எதிரை போல் இப்பொழுது காட்சியளிக்கிறது. ஏனெனில் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்கள் சிந்தையில் இருந்தது. அதன்படியே நீங்கள் பணிபுரிந்து வந்து இவ்விதமாய் இதை அமைத்து விட்டீர்கள். இப்பொழுது நாமும் கூட நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மருவமாக விரும்புகிறோம். பாருங்கள், நாமே பூமியில் பெற்றிருப்பது அல்ல. நாமே பூமியில் என்ன எதிர்நோக்கப் போகிறோமோ அதுவே வரப்போகும் அந்த உலகில் நாம் என்னவாய் இருக்கப் போகிறோம் என்பதே நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுதல். இதை உண்டாக்க தேவன் 6000 வருடங்கள் எடுத்துக்கொண்டார் என்று ஆதியாகமம் 1 காண்கிறோம். அதே சமயத்தில் தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது, அவர் அதை நிறைவேற்ற விரும்பினார் என்று இப்பொழுது நாம் காண்கிறோம். அநேக ஜனங்கள் ஆதியாகமம் 1-2 அதிகாரங்களையும் விசேஷமாக 3 அதிகாரத்தையும் போதிக்கையில் தேவன் தாமே திரும்ப திரும்ப அதையே கூறுவது போல் தோன்றுகிறது என்று கூறுவார்கள். ஓ, அவர் செய்த எல்லாவற்றையும் முதலில் கூறிவிட்டார். ஓ, எவ்வாறு அவர் வெளிச்சம் உண்டாக்கடவது, இது உண்டாக்கடவது, இது தோன்ற கடவது என்று ஒன்றுமே இல்லாத போது உரைத்தார். அப்பொழுது ஒன்றுமே இல்லை, அப்பொழுது வெளிச்சம் இல்லை. அந்த பழைய உலகம் ஜனத்தினால் மூடப்பட்டு இருளில் மிதந்து கொண்டிருந்தது. ஆனால் பாருங்கள், அவர் தமது வார்த்தையை உரைத்து விட்டார். அப்பொழுது அதைத்தான் அவர் உரைத்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷரை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று கூறப்பட்டுள்ளதை நாம் இங்கே கண்டறிகிறோம். பாருங்கள், அவர் மனிதனை சிருஷ்டித்துக் கொண்டிருந்தார். அவர் வார்த்தையை மாத்திரம் உரைத்தார். அவருடைய அநேக நாட்களுக்கு பிறகு, ஒரு கால் 100 வருடங்களான பிறகும் நிலத்தை பண்படுத்த மனிதன் எவனுமே இல்லை. நிலத்தை பண்படுத்த யாருமே இல்லை. ஆகவே தேவன் மனிதனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். பாருங்கள், அவர் வார்த்தையை உரைத்திருந்தார். அதன் பிறகு அந்த வார்த்தை நிறைவேற வேண்டியதாக இருந்தது. வெளிச்சம் உண்டாக்கடவது என்று அவர் உரைத்த போது வெளிச்சம் உண்டாக 1100 வருடங்கள் அல்லது ஒருவேளை 800 வருடங்கள் பிடித்திருக்கலாம், ஆனால் தேவன் அவ்வாறு உரைத்ததனால் அது நிறைவேறியது. தேவன் ஒரு சபையை பெற்றுக் கொள்ளப் போகிறார். நாம் எத்தனை இருளின் காலங்கள் வழியாக கடந்து வர நேர்ந்தாலும், வேறு என்ன நேரிட்டாலும் எனக்கு கவலை இல்லை. நாம் அதில் ஒரு பாகமாக இருந்தாலும் இல்லாமல் போனாலும் அவர் கரைதிரையற்ற ஒரு சபையை பெற்றுக் கொள்ளப் போகிறார். ஏனெனில் அவர் ஏற்கனவே அதை உரைத்து விட்டார். அது நிறைவேறும். அது அங்கு இருக்கப் போகிறது. தாவர இனம் உண்டாகவும் மற்ற ஒவ்வொரு இனம் உண்டாகவும் அவர் கட்டளையிட்டார். உதாரணமாக பனைமரம் உண்டாக்கடவது, கர்வாலி மரம் உண்டாக்கடவது, தேவதாறு மரம் உண்டாக்கடவது என்பது போன்ற வார்த்தைகளை அவர் உரைத்திருப்பார். நாம் வாழ்கின்ற டூசானில் உள்ள பாலைவனத்தை பாருங்கள். அங்கு கற்றாழை செடி, இடம் மாறும் கற்றாழை செடி போன்ற பலவிதமான கற்றாழை செடி வகைகள் இருக்கின்றன. அங்கிருந்து 30 நிமிட பிரயாண தூரத்தில் மலையின் மேல் ஷெர்மன் ஊசிகளை மரங்கள் இருக்கின்றன. இந்த கற்றாழை செடி இந்த மலையின் மேல் வளராது. அவ்வாறே அந்த ஷெர்மன் ஊசிகளை மரமும் இந்த பாலைவனத்தில் வளராது. இந்த விதையை நட்ட ஞானம் எங்கிருந்து வந்தது பாருங்கள். அது எங்கிருந்தோ வந்திருக்க வேண்டும். அது உண்டா கடவது என்னும் தேவனுடைய வார்த்தை. அது உண்டானது. சிருஷ்டிகரான தேவன் வெவ்வேறு இனங்களையும் ஜீவனையும் தம் வார்த்தையினால் தோன்ற செய்தார் என்று நாம் கண்டறிகிறோம். இவை அனைத்தும் ஏதேன் தோட்டம் என்று அழைக்கப்பட்ட தலைமை ஸ்தலத்திலே உண்டாக்கப்பட்டன என்று நாம் கண்டறிகிறோம். தேவன் தம்முடைய குமாரனையும் அவனுடைய மனவாட்டியையும் அவைகள் மேல் ஆளுகை செய்ய அங்கே வைத்திருந்தார். பார்த்தீர்களா? அவருடைய மகத்தான இந்த சிருஷ்டிப்பிற்கு ஒரு காரணம் இருந்தது. அவர் எல்லாவற்றையும் மிக அழகாக உண்டாக்கினாரே. அவர் மலர்களையும் ஜீவனையும் பறவைகளையும் உண்டாக்கினார். அங்கு மரணம் இல்லாதிருந்தது. பாவம் இல்லை, கவலை இல்லை, வியாதி இல்லை. மிக சிறப்புள்ள இவை அனைத்தும் ஏதேன் தோட்டம் என்கின்ற அந்த பெரிய தலைமை ஸ்தலத்திலே வைக்கப்பட்டன. அங்கு அவர் தன் குமாரனாகிய ஆதாமையும் அவன் மனவாட்டியையும் மனைவியை வைத்தார். இப்பொழுது நீங்கள் அது அவன் மனைவி என்று கூறலாம். அவள் அவனுடைய மனைவியாவதற்கு நியமிக்கப்பட்டவள் என்றாலும் அவள் இன்னும் அவனுடைய மனைவியாகவில்லை. வேதத்தில் நாம் காண்பது போன்று இது தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டாருது என்று யோசேப்புக்கு கூறப்பட்டது. பாருங்கள், அவளை விவாகம் செய்து கொள்ள அல்லது ஏற்றுக்கொள்ள வாக்குத்தத்தம் செய்த போதே அவள் அவனுடைய மனைவியாகி விடுகிறாள். இருப்பினும் அவன் அவளை மனைவியாக அறிந்திராத காரணத்தால் அவள் இன்னும் அவனுடைய மனைவியாகவில்லை. அந்நிலைதான் ஏதேன் தோட்டத்திலும் இருந்தது. தேவனுடைய குமாரனும் அவன் மனவாட்டியும் என்று நான் குறிப்பிட்ட காரணம் அதுவே. ஆதாம் தன் மனைவியை மனைவியாக அறிந்து கொள்ளவில்லை. இருப்பினும் மறைமுகமாக அவள் அவன் மனைவியே. இப்பொழுது சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு போலவே. அதன் பின்னர் யாவும் நிம்மதியாய் இருக்க முடிந்தது. ஏனென்றால் தேவன் உரைத்திருந்த அவருடைய எல்லா நல்வார்த்தை விதைகளும் தன் தன் இனத்தை பிறப்பித்திருந்தன. பூமி தோன்றினது, அங்கு வெளிச்சம் இருந்தது. அவர் சூரியனை பிரகாசிக்க செய்த போது சூரிய வெளிச்சம் அங்கிருந்தது. அவர் ஏன் சூரியனை பிரகாசிக்க செய்தார்? சூரியன் பிரகாசிக்காவிடில் அவர் பேசி சிருஷ்டித்த செடிகள் வளராது என்று தன் சிந்தையில் கொண்டிருந்தார். அது எதுவாயிருந்தாலும் எல்லாமே அதன் நோக்கத்தை நிறைவேற்றும்படி அவர் செய்கிறார். உதாரணமாக ஒரு மரம் ஒரு குறிப்பிட்ட பழம் தருகிறது. ஓக் மரம் ஓக் பழத்தையும், ஆப்பிள் மரம் ஆப்பிள் பழத்தையும் தருகிறது. அவர் தோட்டத்தில் பழங்களை உண்டாக்குகிறார். அவைகள் யாவும் அவருடைய நோக்கத்திற்கானதாக இருக்கிறது. அவர் உரைத்தபடியே எல்லாம் நிறைவேறின. அவர் உரைத்து சிருஷ்டித்த பிறகு அவர் செய்ய வேண்டியிருந்தது ஒரே ஒரு காரியம். சரியாக கூறினால் அவர் ஓய்ந்திருக்க செல்ல முடிந்தது. ஏனென்றால் அவர் வார்த்தையை உரைத்தார். அவர் உரைத்த காரணத்தால் அவை அனைத்தும் நிறைவேறியே ஆக வேண்டியதாக இருந்தது. அது நிறைவேறுவதற்கு முன்பு என்னென்ன கட்டங்களின் வழியாய் வந்ததோ, என்னவெல்லாம் நிராகரிக்கப்பட்டதோ அல்லது வேறென்ன நிகழ்ந்ததோ நான் அறியேன். ஆனால் அது நிறைவேறியே ஆக வேண்டும். ஏனெனில் அது நிறைவேற வேண்டும் என்று அவர் உரைத்தார். அவர் அதை உரைத்தார். அப்படித்தான் இக்கடைசி நாட்களில் இங்கு சபை இருக்க போவதையும் குறித்ததாகும். அவர் ஒரு மனவாட்டியை பெற்றுக் கொள்ளப் போகிறார். இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் அவரை பின்பற்றவில்லை எனில் அவர் வேறு யாரையாகிலும் தம்மை பின்பற்றும்படி செய்வார். புரிகிறதா? அவர் மனவாட்டியை பெற்றுக் கொள்ளப் போகிறார். ஏனெனில் அவர் அதை ஏற்கனவே உரைத்து விட்டார். அவர் என்ன உரைத்தாலும் அது அவ்வாறு நிறைவேற வேண்டும். அது மாற முடியாது. அது அவ்வாறு தோன்ற வேண்டும். ஏனெனில் அது தோன்றும் என்று அவர் உரைத்தார். அவர் உரைத்த பிறகு இந்த மகத்தான காரியம் அனைத்தும் நிறைவேறும் என்று அவர் அறிந்திருந்தார். அவரால் ஓய்ந்திருக்க முடிந்தது. எல்லாமே அவர் ஆதிக்கத்தில் இருந்தது. அவருடைய விதை அவருடைய வார்த்தையாயிருந்தது. அவருடைய வார்த்தைதான் ஒரு விதையாயிருக்கிறது. அப்படித்தான் இயேசு கூறினார். எல்லாமே சரியாயிருக்க வேண்டும். ஏனெனில் ஒவ்வொன்றும் தன் தன் இனத்தை பிறப்பித்து தன் இனத்தில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று அவர் உரைத்திருந்தார். பாருங்கள், அதனால் அந்த இனத்தையே அவருடைய வார்த்தை முளைப்பிக்க வேண்டும். அவர் பனைமரம் என்று உரைத்த போது பனைமரமும் கர்வாலி மரமும் சேர்ந்த கலப்புள்ள மரம் வளர வேண்டும் என்று அவர் அர்த்தம் கொள்ளவில்லை. அவர் இங்கு பனைமரம் வளர வேண்டும் என்றும் அங்கோ கருவாலி மரம் வளர வேண்டும் என்றும் எல்லாமே அதனதன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்றும் அர்த்தத்தில் தான் உரைத்தார். ஓ, நாமும் வார்த்தையின் எந்த பாகமாக இருக்கிறோம் என்று அறிந்து கொள்வோமேயானால் நலவாயிருக்குமே. என்னவானாலும் நம்முடைய ஸ்தானத்தை நாம் வகிக்க வேண்டும். சில சமயங்களில் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருக்கும் இந்த ஒரு சிறு சகோதரியை நான் நினைத்துக் கொள்வதுண்டு. அவளுக்காக எத்தனை விசுவாச ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டன நமக்கு புரியவில்லை. எனவே அவளை நாம் தேவனிடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். அவளோ இனிய சுவாபம் கொண்டவளாய் உங்கள் நடுவில் ஒரு மலராய் இங்கிருக்கிறாள். பாருங்கள், நம்மால் எழுந்து சுற்றிலும் நடக்க முடிகிறது. அவளுக்கும் நம்மை போல் நடக்க ஆசை இருக்கும். இருப்பினும் ஊனமுற்ற நிலையில் அவள் உட்கார்ந்திருந்த போதிலும் அவள் சந்தோஷத்தோடு இருக்கிறாள். அவளை காணும் போதெல்லாம் எனக்கு அகத்துண்டுதல் உண்டாகிறது. பாருங்கள், ஏனெனில் அவள் நாம் அனைவருமே தெய்வீக சுகமளித்தலில் நம்பிக்கை கொண்டுள்ளோம். இதை காட்டிலும் மேலான அற்புதங்கள் தேவன் செய்துள்ளதை நாம் கண்டிருக்கிறோம். பாருங்கள், அவளும் கூட அதை அறிந்திருக்கிறாள். ஆனாலும் அவள் தன் ஸ்தானத்தை வகிக்க சித்தம் கொண்டிருக்கிறாள். பாருங்கள், அது என்னவா இருந்தாலும் அதைத்தான் நாம் விரும்புகிறோம். அது தாவீது என்று நான் நினைக்கிறேன். அவன் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று கூறினான். நீங்கள் பாருங்கள், என்னவா இருந்தாலும் என் ஸ்தானத்தை நான் வகிப்பதையே. சில சமயங்களில் தேவன் உங்களை அழைத்துள்ள ஸ்தானத்தை வகிப்பதற்காக இவ்வுலகில் உங்களுக்கு அருமையாயுள்ள எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் பிரிந்து வர வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். நான் கூறிக்கொண்டிருக்கிற மறைபொருளை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று நிச்சயம் நம்புகிறேன். புரிகிறதா? சில சமயங்களில் உங்களுக்கு மிகவும் அருமையானவரோடும் கூட கை குலுக்கி விடைபெற்று தேவன் உங்களை அழைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தை கிறிஸ்துவுக்குள் வகிக்க வேண்டியவர்களா இருக்கிறீர்கள். புரிகிறதா? ஆனால் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நீங்கள் இருந்த நிலையிலிருந்து உங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு கால சில சமயங்களில் அது அருமையான குடும்பத்தை சேர்ந்த மகளாகவோ அல்லது மகனாகவோ அல்லது வேறு யாராகவோ இருக்கலாம். அப்படிப்பட்ட உங்களை அவர் வேறிடத்தில் நிறுத்துகிறார். ஏனென்றால் அதுவோ அதை செய்கிற அவருடைய வழியாயிருக்கிறது. பாருங்கள், கிரயம் என்னவாக இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அவர் உங்கள் மனதை புதிதாக்கி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி செய்கிறார். புரிகிறதா? இந்த காரியங்கள் வருகிறதில்லை. நம்முடைய மீட்பு மலிவான ஒரு காரியம் அல்ல. அது நமக்காக தேவனுடைய குமாரன் மறிக்க வேண்டியதாக இருந்தது. புரிகிறதா? விலையேறப்பட்ட பொருட்களை பெற விலையேறப்பட்ட கிரயத்தை செலுத்த வேண்டும். இந்த செய்தியை கொண்டு வருவது சுலபமானதா இருக்கவில்லை. புரிகிறதா? இல்லவே இல்லை. என கருமையான எல்லாவற்றையும் என் சொந்த ஜனங்களையும் எல்லோரையுமே நான் விட்டுவிட வேண்டியதா இருந்தது. ஆனால் அதனுடைய மதிப்பை நீங்கள் பாருங்கள், நீங்கள் பாருங்கள். அது தேவனுடைய சித்தத்தை செய்வதாயிருக்கிறது. அதை செய்வதற்கு எனக்குள் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று அவர்கள் அறிந்திருந்தும் என்னை புறக்கணிக்கவும் எனக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது என்று நினைக்கவும் முற்பட்டனர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுக்கப்படும் ஞானஸ்தானம் போன்றவை சபைக்கு முரண்பாடானது என்றும் இந்த எல்லா காரியங்களுமே முரண்பாடானதே என்றும் கூறினர். மேலும் அவர்கள் அவன் ஒரு பைத்தியக்காரன் என்றும் கூறிவிட்டார்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள், அவர்கள் என்ன கூறினாலும் கவலைப்படவில்லை. செய்ய வேண்டியதோ ஒன்று உண்டு. தேவன் ஒரு மனிதனை எடுத்து அவரை தம் கையில் இருத்தி இதை செய் என்று சொல்லும் போது அவன் அதை செய்கிறான். பரிசுத்த பவுலுக்கும் அது என்ன ஒரு கிரயமாய் இருந்திருக்க வேண்டும்! அந்நாளில் கனம்பெற்ற நியாயாஸ்திரியாகிய கமாலியலின் பாதத்தருகே அமர்ந்திருந்து பயின்றவன். மதபேதம் என்று அவன் கருதி சபைக்கு ஏற்பட்டுள்ள யாவும் மிகவும் மோசமான காரியங்கள் என்று நினைத்திருந்த அதற்கே அவன் திரும்பி வந்து அதில் பங்கு பெறுகிறவன் ஆனான். இதுவோ ஒரு வினோதமான காரியமாயிற்று. எப்படியாய் அற்புதமான வழிகளில், விசித்திரமான வினோதமான வழிகளில் தேவன் தம் அற்புதங்களை செய்கிறார். தேவன் அதை உரைத்த போது அவருடைய வார்த்தையானது ஒரு விதையாக இருந்தது என்பதையும் தன் இனத்தை பிறப்பிக்க அதனால் முடியும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். அது தன் இனத்தை மாத்திரமே பிறப்பிக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டது. மனிதன் அதில் குறுக்கிடாவிட்டால் அது எப்பொழுதுமே அதையே பிறப்பிக்க செய்யும். அதுபோன்று வேத சாஸ்திரிகள் குறுக்கிடாமலும் அதை வேறெங்கோ பொருத்த முயற்சிக்காமலும் வேறெதையும் செய்யாமல் இருந்தால் தேவனுடைய சபையும் மற்ற யாவும் ஆதியில் இருந்த விதமாகவே தன் இனத்தை தோன்றச் செய்யும். தேவரதை உரைத்திருக்கிறார். அவர்கள் எவ்வளவுதான் வார்த்தையை அசுத்தமாக்கவும் அதில் குறுக்கிட்டு வேறென்ன செய்ய முயன்றாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது தன் இனத்தையே தோன்றச் செய்யப் போகிறது. அதை எதுவுமே தடை செய்ய முடியாது. நான் பேசுவதோ உங்களிடம் கூச்சலிடுவது போல் இல்லை என்று நான் நம்புகிறேன். அதிக சத்தமாக இருக்கிறதா? பாருங்கள், எல்லாம் ஒழுங்காக இருந்ததாக நாம் காண்கிறோம். தேவன் உரைத்தார். அவர் அது உண்டாக்கடவது, இது உண்டாக்கடவது, ஏதேன் தோட்டம் உண்டாக்கடவது, அழகான மலர்கள் உண்டாக்கடவது, என் சாயலின்படி என் குமாரன் உண்டாகி அவன் ஏதேன் தோட்டத்தில் நின்று அவன் அருகில் அவனுடைய வனவாட்டி நிற்க கடவுள் என்று உரைத்தார். அது எவ்வளவு அழகாக இருந்தது! பிதா, அவர் பிதா, நீங்கள் பாருங்கள். எனவே அவருடைய சொந்த பிள்ளைகள் தோன்றின. அவர்களுக்காக அவர் ஒரு பரதீசை உண்டாக்கினார். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கான காரியங்களை செய்யவே விரும்புகிறார். உங்களுக்கு நினைவிருக்கிறதா? தாய்மார்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஜதை காலணிகள் தேவைப்பட்ட போது உங்கள் போஜன செலவை குறைக்க நேரிட்டாலும் அதை எப்படியாவது வாங்கி தருவீர்கள். பாருங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய நீங்கள் எதையும் செய்வீர்கள். தகப்பனாரே, பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்றை வாங்கித்தர நீங்கள் இன்னும் சிறிது கடினமாக உழைத்து சம்பாதிப்பீர்கள் அல்லவா? புரிகிறதா? நாம் பெற்றோராக இருக்கிறோம் என்பதை அது காண்பிக்கிறது. பாருங்கள், அவர் மிகச்சிறந்த தகப்பன். அப்படியானால் அவர் இன்னும் எவ்வளவு அதிகமாக தம் பிள்ளைகளுக்கு செய்வார்? தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை என்று அப்போஸ்தலர்கள் கூறினதில் வியப்பொன்றும் இல்லையே. நம்மால் அதை நம்முடைய சிந்தனையில் யோசித்து கூட பார்க்க முடியாது. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை யோசித்து பார்க்கும் அளவுக்கு நமது சிந்தனைக்கு தகுதி கிடையாது. அது எப்படி இருக்கும் என்று ஓரளவுக்கு நான் கற்பனை செய்ய முடியும். அது எப்படி இருக்கும் என்று என்னால் சிந்தித்து பார்க்க முடியும். ஆனால் அது எவ்வளவு மகத்தானது என்று சிந்தித்து பார்க்கும் அளவுக்கு எனக்கு சிந்தனா சக்தி கிடையாது. அது நம் சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. நாம் இளமை கொண்டவர்களாய் பாவம் இல்லாமல் இருக்க போகும் அந்த பரலோகம் எப்படிப்பட்டது என்று உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? ஓஹோ, அது எவ்வளவு அழகான இடமாயிருக்கும். ஆனால் பாருங்கள், அது நம் கருத்துக்கு அப்பாற்பட்டது. எனவே பாருங்கள், அவர் நமக்கு ஆயத்தமணி உள்ளவைகள் என்னவென்று மனிதனுடைய இதயத்தில் தோன்றவும் முடியாது. அவரது உரைத்தார், அது அப்படியே நிறைவேறப் போகிறது. இந்த அழகான அமைப்பை அவர் உருவாக்கிய பிறகு அதை அமைப்பு என்று கூற எனக்கு பிரியவில்லை. அது போன்று ஒன்று. குழந்தை பிறப்பதற்கு முன்பு தாய் அதை புதிதாய் பிறக்கப் போகும் குழந்தைக்கான படுக்கை உடைகள் என்று அழைப்பது வழக்கம் இல்லையா? சிறு அன்பின் பாகமாக தேவன் தங்களுக்கு அளிக்கும் குழந்தையின் பிறப்பை எதிர்நோக்கினவர்களாய் அவர்கள் குழந்தைகளின் சிறு கம்பளி காலணி உரைகளையும் மற்றவைகளையும் ஆயத்தப்படுத்துகிறார்கள் அல்லவா? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் அதைத்தான் செய்தார். அவர் இந்த ஏதேன் தோட்டத்தை அவர்களுக்காக சிருஷ்டித்தார். அவர் அதை உரைத்திருந்தார். அது அவர் சிந்தையில் இருந்தது. அவர் ஒன்றை உரைக்கும் போது அது நிகழ்ந்தே ஆக வேண்டும். இதை இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள். அவர் என்ன உரைக்கிறாரோ அது நிகழ்ந்தே ஆக வேண்டும். பாருங்கள், ஒன்றுமே அது நிகழாமல் தடுக்க முடியாது. ஒன்றுமே அது நிகழாமல் தடை செய்ய முடியாது. தேவன் அதை உரைத்தார், அத்துடன் அது முடிவு பெற்று விட்டது. தேவன் அதை உரைத்தார், அது நிகழப்போகிறது. அவர் இவை அனைத்தையும் தம் சிந்தையில் கொண்டிருந்தார். அவர் உண்டாக்கடவது என்றார். இப்பொழுது அது ஆதியாகமம் முதலாம் அதிகாரம். பாருங்கள், அவர் இது உண்டாக்கடவது, அது உண்டாக்கடவது, உண்டாக்கடவது. அவர் விதையை விதைத்துக் கொண்டிருந்தார். அவர் இது இங்கு இருக்கட்டும், இது இங்கு இருக்கட்டும், இது இங்கு இருக்கட்டும் என்றார். அது அவ்விதமே இருக்கும் என்று அவர் அறிந்திருந்தார். ஏனெனில் அது மாற முடியாது. அப்படியானால் இது நமக்கு விசுவாசத்தை தருகிறது. அவர் இங்கே என்ன கூறியுள்ளாரோ அது அப்படியே நடக்கப் போகிறது. ஆகவே இந்த விதை நம்முடைய இருதயங்களில் விழுவதற்கு அனுமதிப்போம். நம்முடைய இருதயங்கள் அது விதைக்கப்படும் நிலமாக அமைந்திருக்கட்டும். இக்கடைசி நாட்களில் அவர் எந்த இடத்தில் நம்மை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துக்கு ஏற்றவாறு நாம் செயல் புரிவோமாக. பாருங்கள், கர்த்தாவே, விதை எங்கள் இருதயங்களில் விழட்டும், உம்முடைய வார்த்தை என் இருதயத்தில் விழட்டும் என்று கூறுவோம். அவிசுவாசம் என்பதே இல்லாமல் போகட்டும். ஆபிரகாமை போல அவன் முதிர்வயதா இருக்கையில் அது கூடாத காரியம் போல் தோன்றியது. அவர்கள் எப்படி அதை பெற்றுக் கொள்ளப் போகிறார்கள்? அவன் எப்படி இந்த விதமாக இருக்க போகிறான்? அவர் அதை ஒருபோதும் யோசித்துக் கூட பார்க்கவில்லை. அவன் தேவனுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்துக் கொண்டே இருந்தான். தேவன் அதை நிறைவேற பண்ணினார். தேவன் இவன் அனைத்தையும் முறைத்தார். எனவே அது அப்படியே ஆகும் என்று அவர் அறிந்திருந்தார். அது அப்படியே ஆயிற்று. அது தன் தன் இனத்தை முளைப்பிக்கும்படி செய்தார். அவர் அந்த விதை அனைத்தையும் அவர் நினைத்திருந்தபடியே ஜீவ சிருஷ்டிகளாக மாற்றினார். அவர் உரைத்த விதமாகவே அவை தோன்றின. அவர் உண்டாக கடவுள் என்றார். ஒருவேளை அவர் உரைத்து பல நூற்றாண்டுகள் கழித்திருக்க கூடும். ஆனால் அழகான ஏதேனையும் அங்கு பெரிய பறவைகள் பறந்து கொண்டிருப்பதையும் நாம் காண்கிறோம். அந்த பறவைகள் சாக வேண்டியதில்லை. ஓராயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக அமைந்தன. மற்றும் சிங்கம், சிறுத்தை, காளை அனைத்தும் ஒருமித்திருந்தன. அங்கு கொள்வதோ மரணமோ கவலையோ ஒன்றுமே இல்லை. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தனர். ஒவ்வொரு விதையும் அதனதன் இனத்தை பிறப்பித்தது. அது வேறொன்றும் செய்ய முடியாது. ஏனெனில் அது அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தேவன் உரைத்திருந்தார். எனவே அது அந்த விதமாகவே இருக்க வேண்டியதா இருந்தது. ஓ, இங்கு ஒரு நிமிடம் நிறுத்திக் கொண்டு அந்த வார்த்தையின் முழு நிறைவேறுதலை நாம் சந்திக்க விரும்புகிறோம் என்பதை கூற எவ்வளவாய் விரும்புகிறேன். தேவன் உண்டாக்கடவது என்று உரைத்தார். இதோ அது முதலாவதாக பரிபூர்ணமாக அவர் உரைத்தவாறே தோன்றுகிறது. இந்த மரம் அதே வகையான மரத்தை தான் பிறப்பிக்க முடியும். அதுபோன்று இந்த மரமும் இந்த மரத்தை தான் பிறப்பிக்க முடியும். தேவனுடைய குமாரனாகிய ஆதாம் ஒரு தேவனுடைய குமாரனைத்தான் தோன்ற செய்ய முடியும். பாருங்கள், நான் கூறும் கருத்தை கிரகித்துக் கொண்டீர்களா? ஒவ்வொன்றும் அதனது இனத்தை பிறப்பித்தது. ஆகவே தேவன் நல்லது, இப்பொழுது நான் ஓய்வாயிருக்கப் போகிறேன் என்று கூற முடிந்தது. அதன் பிறகு தேவன் உண்மையிலேயே மிகவும் சொற்பமாகவே பேசினார் என்பதை கவனித்தீர்களா? வீழ்ச்சிக்கு பிறகு அவரதை தம் தீர்க்கதரிசிகளிடத்தில் ஒப்படைத்தார். இப்பொழுது அவர்கள் வார்த்தையை கொண்டு வருகின்றனர். நீங்கள் பாருங்கள், தேவன் ஓய்ந்திருந்தார். அவர் செய்ய வேண்டியது வேறொன்றுமில்லை. அவர்கள் அவருடைய தலைமை ஸ்தலத்திற்கு சென்று கதவை தட்டி, பிதாவே இது என்ன என்று கேட்கும் போது அவர்கள் மூலம் தம் வார்த்தையை அனுப்புகிறார். பாருங்கள், இக்காரியங்களை செய்ய அவர் ஒரு வழிமுறையை வைத்துள்ளார். இது இப்படியே உண்டாக்கடவது. எல்லாமே அதன்படி நடந்தது. ஒவ்வொரு விதையும் அதனது இனத்தை பிறப்பித்தது. எல்லாமே அழகாக தேவன் உரைத்து நிறைவேறிக் கொண்டிருந்த நேரத்தில் இதோ அந்த கெஞ்சி ஏக்கிற அசுத்தமான வஞ்சகன் வருகிறான். இப்பொழுது இங்குள்ள ஒவ்வொருவரையும் அதை குறித்து தான் நான் எச்சரிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையானது ஊன்ற பற்றி கொண்டு வளர ஆரம்பிக்கும் வேளையில் அவன் மிகுந்த நயமான பேச்சுடன் வந்து யார் அதை பெற்றுக் கொள்ள மாட்டார்கள் என்பதை வலியுறுத்த வசனங்களை எடுத்துரைப்பதை நீங்கள் பாருங்கள். அவனுக்கு விழிப்போடு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அவன் ஒரு வஞ்சகன். அவனை ஒத்திருப்பவன் என்பதற்கு பதிலாக உருகுலைப்பவன் என்று அழைக்கப் போகிறேன். அவன் ஒத்திருப்பவைகளை உருகுலைப்பவன். அவன் ஒரு உருகுலைப்பவன் அல்லது தாறுமாறாக்குகிறவன். அவன் மூல வித்தையும் மூல திட்டத்தையும் கரைபடுத்தினவன். இங்கு பாருங்கள், இன்று காலை இங்குள்ள உங்கள் குழுவுக்கு ஒரு திட்டம், ஒரு தரிசனம் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம். அதை கரைபடுத்துகிறவனை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். ஓ, அவன் வஞ்சகமாகவும் திறமையாகவும் இருப்பான். பாருங்கள், ஆறால் வாலிபனே உன் தரிசனத்தில் தரித்தினில். பாருங்கள், அதை விடாமல் பற்றிக்கொள். அவன் வந்தபோது வித்தை உருகுலைத்தான் என்று நாம் கண்டறிகிறோம். அவன் ஏவாள் என்ற விளைநிலத்தில் நுழைந்து வித்தை கரைபடுத்தினான். அந்த வித்து அவளுக்குள் புகுவதற்கு முன்பு அவன் கரைபடுத்தப்பட்ட வித்தினால் அதை கரைபடுத்தி அதன் விளைவாக அழகான ஏதேன் தோட்டத்தையும் கரைபடுத்தினான். இப்பொழுது உள்ள ஒரே காரியம் திரும்ப அழிக்கப்படுதல் மாத்திரமே. இப்பொழுது நாம் எங்கு உள்ளோமோ அங்கிருந்து தேவனுடைய சிருஷ்டிப்பின் மூல தொடக்கத்திற்கு கொண்டு செல்லும் பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நாம் மறுபடியும் ஏதேன் தோட்டத்திற்கு செல்வோம். அங்கு கணவனும் மனைவியுமாக பாவம் ஏதுமின்றி நித்திய காலமாய் வாழ்வோம். இப்பொழுது அவர் புதிதாக்குதலினாலே நம் மனதுகளை மறுரூபப்படுத்த விரும்புகிறார். நம் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இப்பொழுது சாத்தான் உட்புகுந்து வார்த்தையை உருகுலைத்து அது இல்லாத ஒன்றை சொல்லும்படியாக செய்கிறான். அதைத்தான் அவன் ஆதியில் செய்தான். இப்பொழுது கவனியுங்கள், உங்களிடம் கூற வேண்டும் என்று எத்தனைத்துள்ள என் வழக்கமான கருத்துக்கு அடிப்படையாக இந்த கருத்தை நான் கூறாமற் போனால் இன்று காலை நான் கூறப்போவதோ ஜனங்களுக்கு மிகவும் விரோதமாக தென்படும். அதாவது உருகுலைப்பவன் உள்ளே நுழைந்தான், மூல வார்த்தையை கொண்டு ஒவ்வொன்றும் அதனது நிலத்தை பிறப்பிக்க தேவனுக்கு 6000 ஆண்டுகள் பிடித்தன. அவர் உண்டாக்கிற ஒவ்வொன்றும் தேவனுடைய சொந்த வார்த்தை அதனது நிலத்தை பிறப்பித்தலை. இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை உருகுலைக்க உருகுலைப்பவனும் 6000 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டான். அவன் என்ன செய்திருக்கிறான்? அவன் ஒரு புதுவிதமான ஏதேனுக்கு, சாத்தானின் ஏதேனுக்கு தன்னை கொண்டு வந்து விட்டான். அங்குதான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவன் அதை எப்படி செய்தான், அது எப்படி நேர்ந்தது, அவன் அதை எப்படி செய்தான் என்பதே அதன் முக்கியமான பகுதியாகும். அதை உங்கள் முன்னிலையில் வைக்கவே நான் இங்கு இருக்கிறேன். அப்பொழுது வரப்போகும் வாரங்களில் நீங்கள் உங்கள் சகோதரரோடு சேர்ந்து ஆராய்ந்து பார்த்து சாத்தான் அதை எப்படி செய்தான் என்பதை அறிந்து கொள்ளலாம். அவன் எவ்வளவு தந்திரசாலியாக இருந்து தந்திரமாக உள்ளே நுழைகிறான் என்பதை கவனியுங்கள். அவன் அந்த வித்துக்களை உருகுலைத்தான். அவரால் அவைகளை அழிக்க முடியவில்லை, அவைகளை அவரால் உருகுலைக்க மாத்திரமே முடிந்தது. நீதி தாறுமாறாக்கப்படுதலே பாவம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். பொய் என்பது உண்மை தவறாக எடுத்துரைக்கப்படுதல். பாருங்கள், எதுவுமே விபச்சாரம் என்பது தேவனால் நியமிக்கப்பட்ட சரியான செயல் தவறான வழியில் செய்யப்படுவதாகும். பாருங்கள், எதுவுமே மரணம் என்பது ஜீவன் தாறுமாறாக்கப்படுதல். பாருங்கள், மரணம் ஜீவனை குலைத்து போடுகிறது. அவன் தன்னுடைய விஷத்தெழுப்பினால் அதை செய்ய 6000 ஆண்டுகள் எடுத்துக் கொண்டான். அவர் அதை எப்படி செய்தான், இதுதான் மிகவும் முக்கியமான பாகம். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், அவர் அதை நாகரிகத்தின் மூலம் செய்தான். அது வினோதமாய் ஒலிக்க செய்யக்கூடும், ஆனால் அதுதான் உண்மை. நான் இப்பொழுது ஒன்றை கூறப்போகிறேன், அது உங்களை ஒருவேளை சில நிமிடங்கள் யூகிக்கும்படி செய்யும். அவ்விதம் இராது என்று நான் நம்புகிறேன். ஆனால் இதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நான் அறியாமையை ஆதரிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கவில்லை. நாகரிகமும் விஞ்ஞானமும் கல்வியும் இன்று நாம் சிறந்ததாக போற்றுமை காரியங்கள் சாத்தானின் கருவி என்று உங்களுக்கு தெரியுமா? நாகரிகமும் கூட. நாகரிகமானது ஒருபோதும் தேவனால் உண்டாகவில்லை, நாகரிகம் சாத்தானால் உண்டானது. இன்னும் சில நிமிடங்களில் வார்த்தையின் மூலம் அதை உங்களுக்கு நிரூபித்து காண்பிப்பேன். நாகரிகம் தேவனால் உண்டானதல்ல, ஏனென்றால் நான் உங்களுக்கு அதை காண்பிக்கட்டும். நாம் பெற்றுள்ள நாகரிகத்தில் நாம் விஞ்ஞானத்தின் மூலம் செயல்பட்டு அதிகமாய் நாகரிகம் அடைந்தாலும் நாம் நம்மையே கொன்று கொண்டிருக்கிறோம். புரிகிறதா? நாகரிகம் இப்பொழுது உச்சநிலையில் அடைந்து விட்டது. இந்த நாகரிகத்தில் நமக்கு மரணமே உள்ளது. நாம் இந்த நாகரிகத்தில் பாவத்தை பெற்றுக் கொண்டோம், நாம் இந்த நாகரிகத்தில் வியாதியை பெற்றுக் கொண்டோம். இது தேவனால் உண்டாயிருக்க முடியாது. வரப்போகும் அவருடைய சொந்த மகத்தான ராஜ்யத்தில் நமக்கு ஒரு நாகரிகம் இருக்கும். அது இதை போன்று இராது. அது விஞ்ஞானத்தின் மூலம் வராது. அது வார்த்தையினால் உண்டாகும் விசுவாச நாகரிகமாக இருக்கும். புரிகிறதா? நாம் பெற்றுள்ள இவ்விஞ்ஞான நாகரிகம் முற்றிலும் சாத்தானின் கண்ணியாகும். அதை கொண்டுதான் அவன் மக்களை கொன்று போட்டுக் கொண்டிருக்கிறான். இப்பொழுதும் அதை கொண்டுதான் அவன் அனுதினமும் நம்மை கொன்று கொண்டிருக்கிறான். நாம் ஒவ்வொரு நாளும் உசிக்கும் போது நாம் ஜீவிப்பதற்கு பதிலாக மறித்துக் கொண்டே இருக்கிறோம். அவர்கள் இதை ஓரளவு எடுத்துக்கொண்டு இத்துடன் கலந்து கலப்புள்ள உணவாக்கி நம்மை மறிக்க செய்யும் அளவிற்கு ஒவ்வொன்றையும் தாறுமாறாக்கியுள்ளனர். இது மறித்துக் கொண்டிருக்கும் ஆண்டவர்கள், நீங்கள் என்னதான் செய்ய முயன்றாலும் நீங்கள் மறிக்கின்றீர்கள். அந்த ஆப்பிரிக்க மக்களின் படத்தை நேற்றிரவு நீங்கள் பார்த்தீர்கள். அவர்கள் ஏன், அவர்கள் பென்சிலின் மருந்தை உபயோகித்ததே இல்லை. அவர்கள் நம்மை காட்டிலும் நீண்ட நாட்கள் உயிர் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மருந்தை குறித்து ஒன்றுமே தெரியாது. விஷ கிருமிகள் அவர்களை தொல்லைப்படுத்துவதும் இல்லை. பாருங்கள், விஷக்கிருமி கையை உயர்த்தி அவர்களிடம் சரணடைந்து விடுகிறது. பார்த்தீர்களா? ஏனெனில் அவன், பாருங்கள், அவர்கள் மருந்தை உச்சரித்துக் கொள்வதில்லை. ஏன்? அவர்கள் எல்லோருமே, பாருங்கள், விஞ்ஞானம் என்பது நமது நோயை போக்க அவர்கள் நமக்குள் செலுத்தும் பென்சிலில் அல்லது வேறொரு மருந்து என்று கருதுகிறோம். அது ஒன்றை அடித்து போட்டு வேறொன்று வளர்வதற்கு அதை விளைநிலமாக மாற்றிவிடுகிறது. புரிகிறதா? இப்பொழுது ஒரு ஆப்பிரிக்கன் அந்த மருந்தை உட்செலுத்திக் கொள்வதில்லை. பார்த்தீர்களா? உங்களில் அநேக விவசாயத்தில் ஈடுபட்டவர்களாய் வந்திருக்கிறீர்கள். ஒரு நல்ல ஆரோக்கியமான செடிக்கு தெளிப்பு மருந்து ஒருபோதும் அவசியமில்லை என்று நீங்கள் அறிவீர்கள். விரட்டி அடிக்கும் ஜீவன் அதன் மேல் உள்ளது. ஆகவே விஷக்கிருமி உண்மையில் ஆரோக்கியமுள்ள செடியின் அருகில் கூட செல்ல முடியாது. ஆனால் நிலத்தில் ரசாயன உரமிட்டு வளர்த்த செடியை, கலப்புள்ள செடியைத்தான் நீங்கள் குழந்தையை போல் வளர்க்க வேண்டியதாய் உள்ளது. உதாரணமாக, இங்குள்ள உங்களில் சிலர் மேற்கு பகுதியை சேர்ந்தவர்கள், பழைய காலத்து நீண்ட கொம்புடைய பசுவை சிந்தித்து பாருங்கள். இன்றுள்ள ஹெரிஃபோர்ட் ரக மாடுகளுக்கு அதை காட்டிலும் நல்ல மாம்சம் உள்ளதாக நீங்கள் கூறுகிறீர்கள். அப்படியா? அப்படி ஒரு காலம் இல்லை. பழைய காலத்து நீண்ட கொம்புடைய பசு அதன் சார்பில் பேசுவதாக எண்ண வேண்டாம். அது மாலை போல குளிர்காலத்தில் வெளியே சென்று குளிரை தாங்கிக் கொள்ளும். ஓ, அது மெலிந்துதான் இருந்தது. ஆயினும் அது இரு மடங்கு வலிமையாயிருந்தது. ஆனால் இந்த ஹெரிஃபோர்ட் ரகமாற்றுக்கு வைக்கோலை கொடுக்கின்றீர்கள், அதன் வயிறு வரை படம் எடுத்து பின்னங்கால்கள் வரை மாம்சம் உள்ளதை காண்பிக்கிறீர்கள். அது என்ன? குளிர்காலத்தில் நீங்கள் அதை அவிழ்த்து வெளியே விடுங்கள், பார்க்கலாம். அது மடிந்து போகும். அது குளிர்காலத்தில் வெளியே இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அதனால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. நீங்கள் அதற்கு தீனி கொடுத்து குழந்தையை போல் அதை பராமரிக்க வேண்டும். அது ஒரு கலப்பினம். புரிகின்றதா? ஆனால் உண்மையான கலப்பினம் இல்லாத பழைய காலத்து நீண்ட கொம்புடைய பசு இனத்தை நீங்கள் அவிழ்த்து விட்டால் அதற்கு ஒன்றுமே ஆகாது. நம் கிறிஸ்தவர்களும் இந்நாளில் அவ்விதமே இருக்கிறார்கள். நாம் முகஸ்துதி செய்து கெஞ்சி சபையில் சேரும்படி செய்து மூப்பர் பதவியை கொடுத்து முதுகில் தட்டி கொடுத்து சபையில் ஒரு பெரிய பதவி அளிக்கப்பட்டவர்களாய் அநேகர் இருக்கிறார்கள். அப்படி நீங்கள் செய்யாமல் போனால், சிலர் இதை செய்யவும் அவர் அதை செய்யவும் நீங்கள் அனுமதிக்காவிட்டால் அவர் சபைக்கும் கூட வரமாட்டார். அது குழந்தையை போல் பேணி காப்பதாகும். உண்மையான கிறிஸ்தவர்கள் இவ்விதமாக இருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவர்கள் கரடுமுரடானவர்கள், உறுதியானவர்கள், பரிசுத்த பவுல் அல்லது பரிசுத்த பேதுரு அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருந்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் என்னை பொது கண்காணியாக நியமிக்காவிட்டால் நான் என்ன செய்வேன் என்று தெரியாது. நான் இன்னென்ன ஸ்தாபனத்தில் போய் சேர்ந்து கொள்ள வகையுண்டு என்று அவர்கள் கூறியிருப்பார்களா? அவர்கள் கரடுமுரடானவர்கள். அவர்கள் விசுவாச புருஷர்களாக இருந்தனர். அவர்கள் தேவரோடு ஜீவித்தனர். அவர்கள் தேவனோடு நடந்தார்கள். அவர்கள் சொற்ப வார்த்தைகளை பேசின மனிதர்களாக இருந்தனர். அவர்கள் இரவும் பகலும் இடைவிடாமல் தேவனுக்கு ஊழியம் செய்தனர். நீங்கள் அவர்களுக்கு மருந்தை தெளித்து குழந்தையை போல் பேணி காத்து இது அது மற்ற பதவிகளை அளிக்க அவசியம் ஏற்படவில்லை. அவர்கள் கரடுமுரடான மனிதர்களாக இருந்தனர். அவர்கள் உண்மையான வித்துக்கள், ஸ்தாபனங்களில் உள்ள கலப்புள்ள வித்துக்கள் அல்ல. மெத்தோடிஸ்டுகள் என்னை சரியாக உபசரிக்காமல் போனால் நான் பேப்டிஸ்டுகளிடம் சென்றுவிடுவேன். பேப்டிஸ்டுகள் என்னை சரியாக உபசரிக்காமல் போனால் நான் பெந்தேகோஸ்டுகளிடம் சென்றுவிடுவேன். அவர்களும் என்னை சரியாக உபசரிக்காமல் போனால் நான் கத்தோலிக்கரிடம் அல்லது வேறு யாரிடமோ சென்றுவிடுவேன். பாருங்கள், அது கலப்புள்ளது. அதற்கு மருந்து தெளித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆம், வேத பண்டிதர் சங்கை சகோதரன் இன்னார், அது கிறிஸ்தவ மார்க்கம் அல்ல. கிறிஸ்தவ மார்க்கம் எந்த பதவிகளையும் சலுகைகளையும் கேட்காது. அது தேவனை மட்டுமே அறிந்திருக்கும். அது மூலவித்து. அது தேவனை நேசித்து ஒருவரில் ஒருவர் அன்பு கூறும். அவர்களுக்கு தெளிப்பு மருந்தோ குழந்தையை போல் பேணிகாத்தலோ அவர்களை முதுகில் தட்டி ஆம் இந்த சகோதரி குட்டை தலைமுறையை வைத்துக் கொண்டால் பரவாயில்லை என்று நினைக்கிறேன் என்று கூறவோ அவசியம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒன்றுமில்லை. அவர்கள் இப்படியே இருக்கட்டும் என்றிராமல் அது கரடுமுரடாயிருக்கும். ஏனெனில் அதுதான் சுவிசேஷம். அதை அவர்கள் முன்னிலையில் வையுங்கள். அது விழ வேண்டிய இடத்தில் விழட்டும். கிறிஸ்தவர்களோ அதை நேசிக்கிறார்கள். பரிசை பற்றிட மற்றவர் கடும் போரிட்டு ரத்த சமுத்திரத்தின் வழியாக அக்கறை சேர்ந்திருக்கும் போது ஒரு லகுவான பூப்படுக்கையின் மேல் நான் பரலோக வீட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டுமோ? நான் முதுகில் கட்டிக் கொடுக்கப்பட்டு இது அது மற்றது என்று குழந்தையை போல் வளர்க்கப்பட வேண்டுமா? கரடுமுரடானவர்களோடு மேலேயின் இடத்தை பெறவே நான் எதிர்பார்க்கிறேன். போர் வெடுக்கலாகிய விருதை பெறாமலே மேலே செல்ல நான் எதிர்பார்க்கவில்லை. நான் போரிட வேண்டுமானால், நான் அரசாட வேண்டுமானால் கர்த்தாவே என் தைரியத்தை வர்த்திக்க செய்யும். பாருங்கள், நான் ஒரு கிறிஸ்தவனைப் போல் நிற்பேனாக, ஒரு கலப்பின செடியாய் அல்ல, குழந்தையைப் போல் செல்லமாக வளர்க்கப்பட்டு ஏதோ ஒன்றுக்குள் கொண்டுவரப்படாதிருப்பேனாக. கிறிஸ்தவ மார்க்கம் என்பது ஏதோ ஒன்றுக்குள் கொண்டுவரப்படுவதல்ல, அதற்குள் நீங்கள் பிறக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு புது சிருஷ்டியாக விடுகிறீர்கள். நீங்கள் பூமிக்கு வருகிற ஒரு தேவனுடைய வித்தாய் இருக்கிறீர்கள். சாத்தான் இந்த விஷத்தெளிப்பை தெளித்தான் என்று இப்பொழுது நாம் கண்டறிகிறோம். அந்த தெளிப்பு நாம் மிகச்சிறந்ததாய் போற்றும் காரியங்களான நவீன ஞானமும் கல்வியும் விஞ்ஞானமும் நாகரிகமுமே ஆகும். இன்றைய இந்த மாம்ச பிரகாரமான வாழ்க்கையில் தேசங்கள் அனைத்திலுமே பெரிய எதிரியாக உள்ளது கம்யூனிசம் என்று நீங்கள் எப்பொழுதாவது சிந்தித்து பார்த்ததுண்டா? கம்யூனிசத்தின் கடவுளியா நாகரிகம், கல்வி, விஞ்ஞானமே? அது உண்மை இல்லையா? விஞ்ஞானம், விஞ்ஞான ரீதியானவர்களை கொண்டுதான் அவர்கள் வாழ்ந்து முன்னேறுகின்றனர். விஞ்ஞானம், அது விஞ்ஞானம் என்னும் கடவுளாய் உள்ளது. இந்த நவீன நாகரீகம், விஞ்ஞானம், கல்வி என்னும் விஷத்தெளிப்பை குறித்து நீங்கள் மாத்திரம் சிந்தித்து பார்த்தீர்களேயானால், கல்வியும் நாகரீகமும் பிசாசனிடத்திலிருந்து உண்டானது என்பதை நான் இப்பொழுது நிரூபித்து காண்பிக்கட்டும். உங்களுக்கு விருப்பமானால் ஆதியாகமம் 4 திருப்பி நாம் அதை காண்போம். சரி, நாம் 16 வசனத்திலிருந்து தொடங்குவோம். 4 இப்பொழுது சாத்தானை கவனியுங்கள். இங்குள்ள சகோதரனோடு இந்த ஒலிநாடாக்களை தொடர்ந்து கேட்பவர்களே, நான் சர்பத்தின் வித்து என்ற தலைப்பில் பிரசங்கித்ததை கேட்டிருக்கிறீர்கள். அதை ஒருபோதும் மறுக்க முடியாது. அது அந்த 7 முத்திரைகள் ஒன்றில் திறக்கப்பட்டது, அது மறைந்திருந்தது. பெற்றோர் எவ்வாறு உள்ளனரோ அதே விதமான போதகத்தினால் பிள்ளைகள் வளர்க்கப்படும் போது அவர்கள் தங்கள் பெற்றோரின், தங்கள் ஸ்தாபனங்களின் சுவாபத்தை பெறுகின்றனர். அவர்கள் அதை விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்கள், அவர்கள் அந்த பெற்றோருக்கு பிள்ளைகளாக பிறந்த காரணத்தால் அதை விசுவாசிக்கிறார்கள். ஆனால் இன்று நாம் அந்த பெற்றோருக்கு பிறக்கவில்லை. நம்முடைய பெற்றோர் வார்த்தையே, அந்த வார்த்தை நானும் கூட தேவனுக்கு தான் பிறந்தவர் என்று கூறலாம். அது அந்த காலத்திற்கு. ஆனால் இதுவோ உச்சகட்ட காலம். இந்த காலம் ஸ்தாபனங்களுக்கு அப்பாற்பட்டது. ஒன்று வெளிப்பட வேண்டியதா இருந்தது, அது வெளிப்பட வேண்டும். அந்த 7 முத்திரைகள் திறக்கப்பட்டு அதில் உள்ள ரகசியங்கள் வெளிப்பட வேண்டும் என்று தேவன் நியமித்திருந்தார். அது லவோதிக்கியா சபையின் காலத்தில் செய்யப்பட வேண்டும் என்று குறிக்கப்பட்டிருந்தது. நான் நினைக்கிறேன், அது சிறிது சந்தேகம் கூட இல்லாமல் தற்பெருமையாக பேசுவதாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். நாம் எவருமே இயேசு கிறிஸ்துவை தவிர நம்மை குறித்து பெருமை பேச ஒன்றுமே இல்லை. நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து மாத்திரமே பெருமை பேசுகிறோம். நாம் இதற்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். இக்கடைசி நாட்களில் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு எவ்வித சந்தேகத்திற்கும் இடமின்றி அதை வாரத்திலும் பூமியிலும் அடையாளங்களால் நிரூபித்து காண்பித்து அதை அறிந்துள்ள செய்த அந்த சுவாக்கியத்திற்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் வார்த்தைக்கு நேரடியாக சென்று நாம் வாழும் காலம் என்னவென்றும் செய்தி எப்படிப்பட்டதென்றும் நிரூபித்து காண்பித்தனர். நாம் ஒரு பிரத்யேக மத கொள்கை கொண்ட கூட்டத்தினர் அல்ல. நாம் மதவெறியரும் அல்ல. நாம் பரிசுத்த ஆவியினால் அழைக்கப்பட்ட தேவ ஊழியர்களாக இருக்கிறோம். நமக்கு பலவிதமான பெயர்கள் சூட்டப்படுகின்றன. ஆயினும் நாம் அப்படித்தான் இருக்கிறோம் என்பது அதன் அர்த்தம் அல்ல. இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், சாத்தானின் குமாரன் காயின். நீங்கள் அனைவரும் ஒளிநாடாக்களை கேட்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அவைகளை இங்குள்ள ஒளிநாடா சேமிப்பு அறையில் காண்கிறேன். இப்பொழுதோ நினைவில் கொள்ளுங்கள், ஏவாள் சாத்தானால் கர்ப்பவதியானாள். அதே நாளில் டூசானில் அதை போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக இப்பொழுது நமக்கு மருத்துவ குறிப்பு உள்ளது. அதாவது ஒரு ஸ்திரீ 2 மனிதரோடு வாழ்ந்து 2 விதமான பிள்ளைகளை பெற முடியும். அது நமக்கு தெரியும். நாய்களின் இனப்பெருக்கத்திலும் உடனுக்குடன் சேர்க்கை ஏற்பட்டால் அது சாத்தியம் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே சாத்தார் இந்த பொல்லாத சர்பத்தை சந்தித்தான். அது ஒருவேளை காலை நேரமாக இருந்திருக்கும். அது அப்பொழுது ஊரும் பிராணியாக இல்லாமல் மிருகமாக இருந்தது. அது எல்லா மிருகங்களை பார்க்கலும் மிகவும் தந்திரமும் வஞ்சகமும் புத்திசாலியுமாக இருந்தது. அது மனிதனின் கீழ் இருந்தது. மனிதனும் ஒரு மிருகமே. நாம் குட்டி போட்டு பால் கொடுக்கும் இனத்தை சேர்ந்த சூடான ரத்தம் கொண்ட மிருகம் சாத்தான். இந்த சர்பம் மனிதருக்கு அடுத்ததாக இருந்த இணைப்பு. அது மனித குரங்குக்கும் மனிதருக்கும் இடையே இருந்த இனம். விஞ்ஞானமோ காணாமல் போன அந்த இணைப்பை தேடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் யாரும் அறிந்து கொள்ளக் கூடாதபடி அது மறைக்கப்பட்டு அதன் ஒரு எலும்பு கூட மனித எலும்பு போல் தோற்றமளிக்காதபடி அது ஊரும் பிராணியாய் மாற்றப்பட்டது. இவன் பாவமே அறியாத, நிர்வாணம் என்னவென்று தெரியாத ஏவாள் என்னும் இந்த இளம் பெண்ணை தோட்டத்தில் கண்டான் என்று நாம் கண்டறிகிறோம். அவன் அவனை அறிந்தான். அவன் சாமர்த்தியமும் தந்திரமும் புத்திசாலியுமாய் இருந்தான். அவன் அவளிடம், இந்த விதை, இந்த விருட்சம் பார்வைக்கு இன்பமும் இச்சிக்கப்படத்தக்கதுமாய் இருக்கிறது என்று கூறினான். அன்று காலை அவன் அவளோடு சேர்ந்தான். அதன் பிறகு பாருங்கள், அன்றைய பிற்பகலிலேயே அவள் ஆதாமிடம் அது என்னவென்று எடுத்துக் கூறி அவனும் அதே செயலை புரியும்படி அவனை இணங்கப்பண்ணினாள். அதை செய்யக்கூடாது என்று ஆதாம் அறிந்திருந்து அவன் தன் மனைவியுடன் சேர்ந்து வேண்டுமென்றே இச்செயலை புரிந்தான். எப்படியும் இச்செயலுக்கு அவன் கடைசியில் வந்திருப்பான். ஆனால் பாருங்கள், தேவை ஞானத்துக்கேற்றபடி அது அவ்விதமே அமைய வேண்டியதாக இருந்தது. ஏனெனில் அப்பொழுதுதான் இது அவர் இரட்சகர், பிதா, சுகமளிப்பவர் என்னும் அவருடைய தன்மைகளை வெளிப்படுத்தி காட்ட முடியும். பாருங்கள், நான் அதன் பேரில் பிரசங்கித்ததை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். பாருங்கள், அது அபிதம் நடைபெறாதிருந்தால் தங்களுடைய சுயசக்தியின்படி அபிதம் செய்ய அவர்களை அனுமதித்தார். அச்செயல் புரியும்படி அவர்களிடம் கூறிவிட்டு அவர் நீதி உள்ளவராய் இருக்க முடியாது. ஆனால் அவர்களை தம்மோடு சமநிலையில் நிறுத்தி சுயசக்தியின்படி அவர்களே இச்செயலை புரியும்படி விட்டுவிட்டார். அவர்கள் அதை செய்வார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆகவே பாருங்கள், ஆதாம் அவளுடன் சேர்ந்த போது அவள் இரட்டை குழந்தைகளை பெற்றாள். அவர்களில் ஒருவன் சாத்தானின் குமாரன், மற்றவன் தேவனால் உண்டான ஆதாமின் குமாரன் காயீனும் ஆபேலும். அது இப்பொழுதும் நடக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் டூசானில் இப்பொழுதும் உள்ளது. அந்த வெள்ளைக்கார ஸ்திரீ காலையில் தன் கணவனோடு சேர்ந்தாள், பிற்பகல் கருப்பு நிறத்தவனோடு சேர்ந்தாள். ஆண் பிள்ளைகளில் ஒன்று, இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தன. ஒன்று சுருட்டை முடி கொண்ட கருப்பு நிறத்தவரின் குழந்தை, மற்றதோ மிகவும் அழகான வெள்ளை நிறமும் வெண்முடியும் கொண்ட குழந்தை. இப்பொழுது யோசித்து பாருங்கள், அந்த இரண்டு குழந்தைகளையுமே அந்த வெள்ளைக்கார தகப்பன் வளர்க்கும்படி அவள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறாள். ஆனால் அவனோ, என் குழந்தையை நான் வளர்க்கிறேன், ஆனால் அவனுடைய இதை நான் வளர்க்க மாட்டேன். அந்த கருப்பு நிற மனிதன் தன் குழந்தையை கவனித்துக் கொள்ளட்டும் என்று கூறிவிட்டான். ஆகவே நீங்கள் பாருங்கள், இது உண்மை. எப்பொழுதுமே இரட்டையர். அதன் காரணமாகவே சிறுவந்தையே, இதை மறவாதே. கடைசி நாட்களில் சபையும் இரட்டையராக இருக்கும். அது மிகவும் நெருங்கி இருந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் மஞ்சிக்கும். மத்தேயு 24:24 பாருங்கள், சபையானது அது ஒரு பெந்தேகோஸ்தே அசைவு. அது உண்மையானது போல் காணப்பட்டு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் மஞ்சிக்கும். சற்று கழித்து எனக்கு சமயம் வாய்த்தால் தெரிந்து கொள்ளப்படுதல் என்னவென்றும் அது எப்படி நேரிடுகிறது என்றும் உங்களுக்கு விளக்கிக் கூற விரும்புகிறேன். பாருங்கள், அது உண்மையானதை போல் இருப்பதால் அவர்களை அது வஞ்சிக்கும். பாருங்கள், இரண்டு தகப்பன்மார்கள் அவ்வளவுதான். ஒரே தாய், ஒரே சபை, ஒரே அசைவு, எல்லாம் ஒன்று. விளைநிலமும் ஒன்றே. அங்குதான் வார்த்தை விழுகின்றது. ஆனால் அவைகளில் ஒன்று எங்குள்ளதைப் போன்று தாறுமாறாக்கப்பட்டது. உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் அதை புரிந்து கொண்டிருந்தால் ஆமென் என்று கூறுங்கள். பாருங்கள், அவைகளில் ஒன்று தாறுமாறானது. ஏனெனில் அது தவறான தகப்பனால் உண்டானது. தேவன் அனுமதிப்பாரானால் ஸ்தாபனம்தான் மிருகத்தின் முத்திரை என்பதை என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு நிரூபித்து காண்பிப்பேன். பாருங்கள், அது தவறான தகப்பன். மக்கள் வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவர்கள் ஸ்தாபனங்களை சேரும்படி அவன் தூண்டுகிறான். பாருங்கள், அது தவறான தகப்பன். அது காயினின் அசைவு. இம்முறை வீடு திரும்பியதும் நான் சர்பத்தின் அடிச்சுவிடு என்ற பொருளின் மேல் பேசப் போகிறேன். ஆதியில் அந்த மிருகம் எப்படி இருந்தது என்றும் முடிவில் எப்படி இருக்கும் என்றும் வேதம் முழுவதிலும் காணப்படும். அதன் அடிச்சுவட்டை எடுத்து காண்பித்து அது எங்கு முடிவடைகிறது என்பதையும் காண்பிப்பேன். பாருங்கள், தொலைபேசியின் வழியாய் நீங்கள் அதை கேட்கலாம். நீங்கள் பாருங்கள், கர்த்தர் நம்மை அதை செய்யும்படி அனுமதிப்பாரானால் அவ்வாறு செய்வேன். அவன் எவ்வளவு தந்திரம் உள்ளவன் என்பதை கவனியுங்கள். அவன் எவ்வாறு உண்மையானதைப் போலவே அவர்கள் யூதாசும் இயேசுவும் போல, தங்கள் கோத்திரத்திலே சகோதரராயிருந்த ஏசாவும் யாக்கோபும் போல, ஒரே கிளையில் காகமும் புறாவும் போல. நாம் போரிடுகின்ற இப்பெரிய யுத்தத்தில் ஒவ்வொன்றும் இரட்டையாகவே உள்ளது. சத்ருவோ ஏமாலிடம், ஓ, தேவன் அப்படி சொன்னாரா? நிச்சயமாக. ஆனால் நிச்சயமாக என்று கூறினது போல் அவன் வஞ்சகத்தை உபயோகிக்கிறான். புரிகின்றதா? பாருங்கள், நீ சாகவே சாவா என்று தேவன் முதலில் கொண்ட பிறகும் அதை குறித்து யோசிக்க முயற்சிப்பது. சாத்தானோ, ஆமாம், தேவன் அதை கூறினார், ஆனால் நிச்சயமாக என்றான். அதன் மேலுள்ள தெளிப்பை பார்த்தீர்களா? புரிகிறதா? ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதையே அவர் காக்கிறார். சாத்தானிடமிருந்து அவருக்கு எந்த உதவியும் தேவையில்லை. அவர் அதை காக்கிறார். ஆகவே அதன் மூலம் ஒருபோதும் வஞ்சிக்கப்படாதீர்கள். இப்பொழுது அறிவாகி இந்த விஷத்திற்கு பிறகு அது தன் இனத்தை பிறப்பித்தது என்று நாம் இங்கே ஆதியாகமத்தில் கண்டறிகிறோம். விஞ்ஞானம் என்பது அறிவாகும். விஞ்ஞானம், 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 விஞ்ஞானம் என்று எல்லோருமே பேசுகிறதையே நாம் கேட்கிறோம். பள்ளியிலும் விஞ்ஞானம் பெரிய பாடமாக அமைந்துள்ளது. இன்றைக்கோ முன்பிருந்ததை காட்டிலும் மேலான ஒரு மோட்டார் வாகனம், மேலான இது, மேலான வீடு, மேலான இது, மேலான அது என்றுள்ளது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என் நேரமும் மறித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் வாகனங்கள் உண்டாக்கிக் கொண்டு நடப்பதை நிறுத்திவிட்டோம். நடப்பதை நிறுத்தி விடுவோமையானால் நாம் திமிங்கலத்தின் கொழுப்பாக மாறிவிடுவோம். இப்பொழுது நம்மிடையே கம்பீரமான ஆண்மை தரம் கொண்ட மனிதர் இல்லை. நாம் இழுது மீன் போன்று மிகவும் மிருதுவாக எளிதில் நொறுங்கி போகிறவர்களாக இருக்கிறோம். அது உண்மை. ஸ்திரீயும் கூட அவள் செய்வதெல்லாம் சலவை செய்ய வேண்டிய துணிகளை எந்திரத்தில் போட்டு ஒரு பொத்தானை அழுத்துவதே. துணிகளோ வெளுத்து வெளிவருகின்றன. ஆனால் முன்பெல்லாம் உங்கள் தாய் ஊற்றுக்கு சென்று தண்ணீரை முண்டு சுமந்து வந்து விறகு வெட்டி எங்கேயாவது ஒரு இடத்தில் தண்ணீரை கொதிக்க வைத்து துணிகளை அதில் போட்டு சலவை செய்வது வழக்கம். இப்பொழுதோ நாம் மிருதுவாகிவிட்டதால் அவ்விதம் கடினமாக உழைத்தால் அது நம்மை கொன்று போடும். அவ்வாறு நம்மால் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட இந்த காலத்தில் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விஞ்ஞானமும் கூட இளம் வாலிப பெண் பிள்ளைகளும் இறுதி மாதவிடாய் கட்டத்திற்கு வந்து விடுகின்றனர். வாலிப பெண் பிள்ளைகள் 20 முதல் 25 வயதிற்குள்ளாகவே நடுத்தர வயதினை அடைந்து விடுகிறார்கள் என்று கூறுகிறது. அந்நிலையில் உள்ளவர்களை நான் சந்தித்தேன். வாலிபர்கள் 20 வயது முதல் 25 வயதிற்குள்ளாகவே தங்களுடைய நடுத்தர வயதினோட சென்று விடுகின்றனர். என் மனைவிக்கு அது 35 முதல் 40 வயதிற்குள் நின்று போனது. என் தாயாருக்கோ 45 முதல் 50 வயதிற்குள்ளாக அது நின்று போனது. பாருங்கள், இக்கடைசி நாட்களில் அவர்கள் எப்படி சீரடைகின்றனர் என்று பாருங்கள். காரணம் ஏன்? நாம் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் அதிகமாக செயல்புரிந்து கொண்டிருக்கிறோம். 150 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் குதிரையின் மேல் சவாரி செய்தோ அல்லது கால்நடையாக மட்டுமே பிரயாணம் செய்தார். ஆனால் இப்பொழுதோ அவன் சிந்தனை செல்லும் வேகத்தில் ஜெட் விமானத்தில் பிரயாணம் செய்கிறார். பாருங்கள், விஞ்ஞானம் அதை செய்தது. அது பிசாசினால் உண்டானது. நீங்களோ சகோதரன் பிரணாமே, அது உண்மையா என்று கேட்கக்கூடும். ஆமையா. இப்பொழுது நாம் ஆதியாகமம் 4 அதிகாரத்திற்கு திரும்புவோம். காயின் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு அவன் செய்த முதல் காரியத்தை கவனியுங்கள். இவ்வளவு போதும் என்று நினைத்தால் என்னிடம் கூறுங்கள், நான் இதன் பேரில் நிறுத்தி விடுவேன். பாருங்கள், காயின் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டான். அங்குதான் அவன் தன்னுடைய தவறை செய்தான். அங்குதான் நீங்கள் ஒரு தவறு செய்வீர்கள். கர்த்தருடைய சந்ததியை விட்டு நாம் புறப்படும் அதன் இடமே நாம் தவறு செய்கின்றோம். நானும் தவறு செய்கிறேன். காயின் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். அது எவ்வளவு மார்க்க சம்பந்தமானது என்று பாருங்கள். அவன் கிழக்கு பக்கம் சென்றான். காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி, பாருங்கள் நாகரிகம், அந்த பட்டணத்திற்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை
இட்டான்.
ஏனோக்கு ஈராத் பிறந்தான். லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். ஒருத்திக்கு ஆதாள் என்று பெயர், மற்றொருத்திக்கு சில்லாள் என்று பெயர். ஆதாள் யாபாலை பெற்றாள். அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான். அவன் சகோதரனுடைய பெயர் யூபால். யூபால் என்று நான் நினைக்கிறேன். அவன் கிண்ணறக்காரர் நாசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். பாருங்கள், இசை விஞ்ஞானம் இவைகள் உள்ளே வருகிறதை
பாருங்கள்.
தூபால் காயினை பெற்றாள். அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான். வேறு விதத்தில் கூறுவோமே ஆனால் அவைகளை உருக்கி வார்த்து ஒன்றாக இணைத்தல். தூபால் காயினுடைய சகோதரி நாமாள். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவிகொடுங்கள். எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன். எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். காயிருக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும் என்றான். இப்பொழுது கவனியுங்கள், அவர்கள் தேவனுடைய சன்னதியை விட்டு விலகி சென்ற உடனேயே கட்டிடங்களை கட்டத் துவங்கினர். விஞ்ஞானத்தில் ஈடுபட்டு பித்தளை இரும்பு முதலியவற்றால் கருவிகள் செய்ய துவங்கினர். வாத்திய கருவிகள் செய்து அவைகளை இசைக்க துவங்கினர். பார்த்தீர்களா? இது எங்கிருந்து வந்தது? யார் கர்த்தருடைய சன்னதியை விட்டு விலகி சென்றது? சர்பத்தின் வித்தான காயின். நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? காயின் புறப்பட்டு சென்றான். கவனியுங்கள், அவன் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு சென்று விஞ்ஞானத்தினால் இவைகளை செய்ய துவங்கினான். பாருங்கள், அவன் எங்கே இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறான் என்று பாருங்கள். விஞ்ஞானம், கல்வி, பட்டணங்கள், கலாச்சாரம் போன்றவைகளில் அது பிசாசினால் உண்டானது. அதை ஆரம்பித்தது யார்? பிசாசு. இன்றும் அது யாரால் நடைபெறுகிறது? பிசாசினால். நம்மை அழிக்க அணுகுண்டுகளும் மற்றவைகளும் இருக்கின்றன. அவைகள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இங்கே வாழ வேண்டியவர்களா இருக்கிறோம். நாம் வாழும் மானிடர்களா இருக்கிறோம். நாம் இங்கே தரித்திருக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய மகத்தான நாகரிகத்தில் இவை ஒன்றும் இராது. புரிகிறதா? விஞ்ஞானமானது இயற்கையானவைகளை எடுத்து தாறுமாறாக்கி அது செய்யத்தகாதவைகளை செய்யும்படி செய்கிறது. விஞ்ஞான பூர்வமான மன வழிபாடும் அவ்விதமே. அது தேவனுடையதை எடுத்து அது செய்ய வேண்டியவைகளை செய்வதற்கு பதிலாக ஒரு ஸ்தாவர சபையை உருவாக்கிக் கொண்டது. அவர்களோ அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன என்று கூறுகிறார்கள். வேதமோ அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறுகிறது. தெய்வீக சுகமளித்தல் என்ற அத்தகைய ஒரு காரியமே இல்லை. நீங்கள் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே விசுவாசங்களை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதத்தை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. யாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். என்ன, எல்லா தேசங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் சர்வ சிருஷ்டிக்கும், இதோ உலகத்தின் முடிவு வரை என்னும் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன். உலகத்தின் உலக ஒழுங்கு முழுவதிலும் முடிவு வரியந்தம் அவர் நிச்சயமாகவே அங்கிருக்கிறார். பாருங்கள், அவர்கள் விஞ்ஞானத்தை எடுத்துக்கொண்டு, ஓ நாங்கள் ஒன்று கூடி ஒரு சபையை சேர்ந்து கொண்டு ஒரு நல்ல அங்கத்தினராக இருந்து எங்கள் சந்தாவை கட்டும் வரைக்கும் என்று கூறுகிறார்கள். பாருங்கள், ஓ தேவன் என்று ஒருவர் இல்லை என்று அவர்கள் கூறவில்லை. கடைசி நாட்களில் உள்ள கள்ள கிறிஸ்துக்களை குறித்து நான் பிரசங்கித்த உரைநாடாவை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். பாருங்கள், கள்ள இயேசுக்கள் என்றல்ல, சாத்தானுக்கு அதை விட நன்றாக தெரியும். பாருங்கள், ஆனால் அதுவோ கள்ள கிறிஸ்துக்கள். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள். அவர்கள் உண்மையில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். எதனால்? அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்ய பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அவர்கள் அவைகளை செய்கின்றனர். ஆனால் பாருங்கள், அதி காலத்துக்கு வரும்போது நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். முன்பிருந்த பெந்தேகோஸ்தே காலத்தில் அல்ல, நாம் கடைசி காலத்தை அடைந்திருக்கிறோம். முதலாம் காலம் வார்த்தையாகிய கிறிஸ்துவுடன் துவங்கினது. கடைசி காலமும் கிறிஸ்துவாகிய வார்த்தையுடன் முடிவடைய வேண்டும். மற்றவை அனைத்தும் பதர், மற்றவை போன்றவை. நான் உங்களுக்கு விளக்கியுள்ளபடி வார்த்தையை சுமப்பவைகளாய் மூலவித்தை போன்று அது பரிபூர்ணம் அடையும் வரை அதனால நோக்கத்தை நிறைவேற்றுபவர்களாய் இருந்து வந்தன. இப்பொழுது 25 வசனம், பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தார், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். பாருங்கள், அந்த சர்பத்தின் வித்து எப்படி விஞ்ஞானம், கல்வி, கட்டிடம், இன்னிசை என்னும் பெரிய காரியங்களுக்குள் சென்றது என்பதை பாருங்கள். ஆனால் நீதியான வித்து யாரது? பாருங்கள், ஏவாளுக்கோ ஒரு வித்து இருக்கவில்லை, அதை நீங்கள் அறிவீர்கள். ஸ்திரீக்கு வித்து கிடையாது, அவளிடம் முட்டை மாத்திரமே உள்ளது, வித்து இல்லை. ஆனால் அவள் தேவனுடைய நியமத்தின்படியே ஒரு வித்தை பெற்றாள். பாருங்கள், ஸ்திரீயிலிருந்து தோன்றிய அந்த மகத்தான வித்து உண்மையாகவே தேவன் அளித்ததாய் இருந்தது. பாருங்கள், காயின் கொலை செய்த அபேலுக்கு பதிலாக தேவன் அவளுக்கு ஒரு வித்தை ஏற்படுத்தினார். சத்து, மரணம், சர்பத்தின் வித்து தாறுமாறாக்குதலின் மூலம் தேவனுடைய வித்தை கொன்றது. நீங்கள் பாருங்கள், மூல வித்தை மறுபடியும் கொண்டு வர ஸ்திரீயின் மூலம் ஒரு வித்து, அதாவது கிறிஸ்து தோன்றும்படி தேவன் ஏற்படுத்தினார். உங்களுக்கு அது புரிகிறதா? ஆகவே நீங்கள் பாருங்கள், தாறுமாறாக்குதல் என்பது கல்வி, அறிவு மற்றும் இன்று நாம் விஞ்ஞான மார்க்கம் என்று அழைக்கிறோமே, அதுவே மரணத்தை கொண்டு வந்தது. ஆனால் அவர் ஒரு வித்தை நியமித்தார். அப்பொழுது மனிதர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்து மறுபடியும் வார்த்தைக்கு திரும்பி வர துவங்கினர். பார்த்தீர்களா? ஞாபகம் கொள்ளுங்கள், இந்த வித்தை தொடர்ந்து கொண்டே வாருங்கள். இன்னும் சில வாரங்கள் கழித்து இந்த சர்பத்தின் அடிச்சுவடுகளை நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம். அதை நீங்கள் தொடர்ந்து கொண்டே வருவீர்களேயானால் அது வேத முழுவதிலுமே காணப்படுகிறது. அதை கவனியுங்கள். திராட்சை செடி என்ற தலைப்பில் நான் அளித்த என் செய்தியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இந்த இரண்டு திராட்சை செடிகளும் ஒன்றாகவே வளர்கின்றன. அவை ஒன்றாகவே வளர்ந்து இக்கடைசி நாட்களில் தலைப்பகுதிக்கு வரும்போது கூடுமாறால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மஜ்ஜிக்கத்தக்கதாக ஒன்றுக்கு ஒன்று நெருங்கி இருக்கும். அது கோதுமை மணியைப் போலவே ஒன்றை கொண்டு வரும். ஆனால் அது கோதுமை மணி அல்ல. பாருங்கள், அதுவல்லது. அதே சமயத்தில் அது ஒரு பதராயிருக்கிறது. இப்பொழுது அவர்களுடைய நாகரிகத்தையும் கல்வியையும் பாருங்கள். நான் இங்கே எழுதி வைத்துள்ள வேத குறிப்புகள் இன்னும் 10 உள்ளன, நீங்கள் பாருங்கள். ஆனால் அவைகளை இப்பொழுது நான் குறிப்பிடப் போவதில்லை. கல்வியும் விஞ்ஞானமும் நாகரிகமும் பிசாசினால் உண்டானவை என்று நாம் இதன் மூலம் புரிந்து கொள்கிறோம். அது உண்மை. அது தேவனால் உண்டானதல்ல, அது பிசாசினால் உண்டானது. நீங்கள் அவைகளை பெற்றுக் கொள்ளக் கூடாது என்று நான் கூறவில்லை. இல்லை, நிச்சயமாக இல்லை. இன்னும் சற்று நேரத்தில் நாம் அதை நிரூபிப்போம். அதாவது தேவன் ஸ்திரீகளாகிய நீங்களும் மனிதர்களாகிய நாங்களும் இப்பொழுது ஆடை அணிந்து கொள்வது போல, ஆதியில் நாம் ஆடைகளை அணிய வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. ஆனால் பாருங்கள், நாம் வாழ்கின்ற இக்காலத்தில் நாம் உடை உடுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், அப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு நியமிக்கப்பட்டுள்ளது. நாம் அவைகளை உடுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் ஆதியில் அதை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. ஏனெனில் நாம் பாவத்தையே அறியவில்லை. ஆனால் இப்பொழுதோ நாம் உடை உடுத்தியே ஆக வேண்டும். இப்பொழுது நாம் மோட்டார் வாகனங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் விஞ்ஞானத்தின் மூலம் உண்டாக்கப்பட்ட மோட்டார் வாகனங்களில் நாம் பல இடங்களுக்கு சென்று விஜயம் செய்ய வேண்டியதாய் உள்ளது. ஆனால் அது தேவனால் உண்டானதல்ல, அது தேவனால் உண்டானதல்ல. கல்வி போன்றவை, ஆனால் அவை தேவனுடைய கல்வி, நாகரீகம், விஞ்ஞான முறைமை அனைத்தும் அவைகளின் மூல நிலையிலேயே உள்ளன. பாருங்கள், நாவை போடுவது செய்து கொண்டிருப்பதற்கு அது அப்பாற்பட்டது. இப்பொழுது கவனியுங்கள், அவர்கள் ஒன்றை எடுத்து வேறொன்றோடு சேர்த்து ஒன்றாக்கி அழிவு உண்டாக்கக்கூடிய ரசாயன பொருட்களை தயாரிக்கிறார்கள். அவைகளை பழைய நிலையிலேயே வைத்து விட்டால் அவை சரியாகியுள்ளன. ஆனால் அவைகளை ஒன்றாக சேர்க்கும் போது அவை தவறிவிடுகின்றன. பார்த்தீர்களா? பாருங்கள், அது மரணத்தையே கொண்டு வருகிறது. ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதை இவ்வுலகத்தின் மார்க்கத்துக்குள் வைக்க முயற்சிக்கும் போது உங்கள் மேல் மரணத்தை வருவித்துக் கொள்கிறீர்கள். அது அந்த விஷயத்தை கொன்றுவிடுகிறது. நான் என்ன கூறுகிறேன் என்று புரிகிறதா? அது அந்த நபரை கொல்லுகிறது. நீங்களோ நல்லது, இப்பொழுது பாருங்கள், நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்கள். ஓ, இப்பொழுது நீங்கள் அப்படி விசுவாசிக்க வேண்டியதில்லை. நீங்கள் எங்கள் சபை சொல்வதை என்கிறீர்கள். அங்கேயே அந்த வெடிகுண்டு அந்த நபரை கொன்றுவிடுகிறது. நீங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையில் நிலைத்திருங்கள், அதை விட்டு செல்லாதீர்கள். தேவன் ஒன்றை கூறியிருந்தால் அதுதான் அது. கல்வியானது எதை நிரூபித்து காண்பிக்க முடிந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நோவாவின் நாட்களில் மேலே ஆகாயத்தில் தண்ணீர் இல்லை என்று நிரூபித்து காட்ட அவர்களால் முடிந்தது. ஆனால் தேவனோ மழை பெய்ய போகிறது என்று கூறினார். அவர் உரைத்தபடியே மழை பெய்தது. அது உண்மை. இன்றைக்கும் அவர்கள் பூமியில் விழுவதற்கு மேலே அக்கினி இல்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் ஒரு நாளில் அது விழும்போது கவனியுங்கள். நாம் இதை எப்படி செய்ய போகிறோம், அதை எப்படி செய்ய போகிறோம்? தேவர் அதை செய்ய போவதை கவனியுங்கள். அதை அவர் செய்வார். அதை செய்ய போவதாக அவர் கூறியிருக்கிறார். அந்த வித்தானது எவ்விடத்திலாவது பற்றிக் கொள்ளும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அந்த வித்தை விளைய செய்யும் விளைநிலத்தையே தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அது ஒருவருக்குள்ளேயே ஆரம்பிக்கிறது. அவர்கள் அதை தாறுமாறாக்குவார்கள். அவன் ஏவாளுக்குள் செய்தது போல இவர்களும் விஷத்தை தெளிப்பார்கள். தேவ குமாரர்களை சுமந்து அவர்களை பெற்றெடுக்கத்தக்கதாக அது ஏவாளில் ஆரம்பித்தது. சாத்தானின் குமாரர்களை பெற்றெடுக்க அல்ல. ஆனால் அவள் விளைநிலமாக இருந்தால் அது தவறான இடத்தில் விழுந்தது. அதே போல் வார்த்தையும் ஒரு அவிசுவாசிக்குள் அல்லது சந்தேகப்படுபவருக்குள் அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாதவருக்குள் விழும்போது அவரை ஒரு சபையின் அங்கத்தினராக உருவாக்குமே ஒழிய ஒரு தேவகுமாரனாகவோ ஒரு தேவ குமாரத்தியாகவோ உருவாக்காது. தலைமுடியை வளர்க்க வேண்டும் என்று ஸ்திரீகளுக்கு நீங்கள் சொல்லி பாருங்கள். அவர்கள் உங்கள் முகத்தை நோக்கி பார்த்து சிரிப்பார்கள். அவர்களிடம் அல்லது அந்த மனிதர்களிடம் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் கூறினால் அவர்கள் உங்களை நோக்கி பார்த்து சிரிப்பார்கள். அவர்கள் தேவ புத்திரர் அல்ல. அது தவறான விளைநிலம். இருப்பினும் அவர்கள் வித்தை பெற்றிருக்கிறார்கள். தவறாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை நீங்கள் காண்கிறீர்களா? ஆம், அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்நிய பாஷைகளை பேசி அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார்கள். ஆயினும் அது சாத்தானால் உண்டானதே. அந்நாளில் அநேகர் இடத்தில் வந்து, கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தவில்லையா? பெரிய வல்லமையான காரியங்களையும் அற்புதங்களையும் உம்முடைய நாமத்தினால் செய்யவில்லையா என்று சொல்லுவார்கள் என்று இயேசு கூறினார். அவரோ, அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார். அக்கிரமம் என்பது என்ன? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனேயானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார் என்று தாவீது கூறினார். புரிகிறதா? செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருப்பதுதான் அக்கிரமம். நன்றாய் அறிந்திருந்தும் அதை செய்வதில்லை, அதுதான் அக்கிரமம். பாருங்கள், அவர்கள் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று அறிந்திருந்தும் சபையின் நிமித்தமாகவோ அல்லது வேறொருவர் நிமித்தமாகவோ அல்லது வேறொன்று நிமித்தமாகவோ தேவ வார்த்தையிலிருந்து விலகி ஸ்தாபனம் கூறுகிறதை செய்தல் நல்லது. எனக்கு தெரியாது, நாங்கள் இதை இவ்விதமாக செய்ய வேண்டும் என்று என்னுடைய சபை சொல்கிறது, அது இவ்விதம்தான் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறுவதாகும். பாருங்கள், அது உங்கள் முன்னால் இருந்தும் அதை நீங்கள் செய்யாமல் இருப்பது, அதுதான் அக்கிரமம். அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். அந்த மகத்தான பரிசுத்த பவுலை பாருங்கள். அவன், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் என்று 1 கொரிந்தியர் 13 கூறியுள்ளான். நீங்கள் அல்லது வேறு யாராயிலும் அதை பற்றிக் கொண்டு அதுதான் பரிசுத்த ஆவியை பெற்றதன் அடையாளம் என்று கூற விரும்புகிறீர்களா? பவுல், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு கிடைக்கிறாவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்கிறார். இங்கே உங்கள் மத்தியில் நீங்கள் பெற்றுள்ள அன்பு போல் பார்த்தீர்களா? ஆம், நீங்கள் பாஷைகள் பேசலாம், ஏனெனில் அது வார்த்தை. ஒரு பிரசங்கி வார்த்தையை கொண்டு சென்று அதை பிரசங்கித்து அதை எடுத்துரைக்கலாம். அந்த வார்த்தையும் வளரும். ஆனால் அந்த பிரசங்கிதாவே மாய்வாளக்காரனாக இருக்கக்கூடும். அது வார்த்தை. புரிகிறதா? ஆனால் தேவனின் உண்மையான ஜீவ சிருஷ்டி வார்த்தையின் எல்லா நோக்கத்தையும் எடுத்துக் கொள்கிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வார்த்தைகளுடன் ஏதாவது ஒன்றை நீங்கள் சேர்த்தால் ஒரு தாறுமாறான செடியை பெற்றுக் கொள்வீர்கள். நான் கோதுமையை விதைத்து அத்தோடு ஒரு ஊமுள்ளையும் சேர்த்து அதை மகரந்த சேர்க்கையினால் கலப்பினமாக்கினால் ஒரு கோதுமை ஊமுள் கிடைக்கும். பார்த்தீர்களா? அது கோதுமையை போல் தோன்றினாலும் அதே சமயத்தில் அது ஒரு ஊமுள்ளாகும். அது நிஜமான ஜீவன் இல்லை. அது தன்னைத்தான் மறுபடியும் உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. பார்த்தீர்களா? அது வளர்ந்து வரும். ஆனால் தன்னைத்தான் உற்பத்தி செய்து கொள்ள அதனால் முடியாது. ஒரு கழுதை ஒரு பெண் குதிரையோடு இனச்சேர்க்கை செய்தால் அந்த பெண் குதிரை ஒரு கோவேறு கழுதையை பிறப்பிக்கும். ஆனால் அந்த கோவேறு கழுதையால் வேறொரு கோவேறு கழுதையை பிறப்பிக்க முடியாது, ஏனெனில் அது கலப்பினமாக ஒவ்வொரு வார்த்தையும் தன் இனத்தை பிறப்பிக்க கடவுது. பாருங்கள், அது ஒருமுறைதான் பிறக்கும். அதே போல் சபை ஒரு கட்டப்பட்ட ஸ்தாபனமாகிவிட்ட பின்பு அது மறுபடியும் இனவிருத்தி செய்து கொள்ள முடியாது. அது வேறொரு ஸ்தாபனத்தையே தோன்றச் செய்யும். லூத்தரன்களை தோன்றச் செய்ய முடியாது. அது மெத்தோடிஸ்டையே தோன்றச் செய்தது. மெத்தோடிஸ்டும் பெந்தேகோஸ்தையினரை தோன்றச் செய்தது. பாருங்கள், அது தன் இனத்தையே பிறப்பிக்க முடியாது, ஏனெனில் அது மறித்து போனது. அதனால் ஒரு எழுப்பதனை துவக்க முடியாது. ஒரு ஸ்தாபனம் நிறுவனத்தில் தேவன் எப்பொழுதாவது ஒரு எழுப்புதலை ஆரம்பித்திருக்கிறாரா? உங்களுடைய சரித்திரத்தை படித்து பாருங்கள். அவர் ஒருபோதும் அபிதம் செய்யவே இல்லை. எழுப்புதலுக்கு பின் ஸ்தாபனமே உருவாகிறது. தேவ மனிதனாகிய லூத்தர் நீதிமானாக்கப்படுதல் என்னும் செய்தியுடன் வந்தார். அவருக்கு பின்னே தொடர்ந்து உருவானது லூத்தரன் ஸ்தாபனமே. அதற்கு மேல் அவர்களால் வளர முடியவில்லை. அதன் பின் தேவன் ஜான் விஸ்லி என்ற பெயருள்ள ஒரு மனிதரை அனுப்பினார். அதற்கு பின்னர் ஒரு எழுப்புதல் உண்டானது. ஆனால் அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் அதை ஸ்தாபனமாக்கி அது தன்னை மறுபடியும் பிறப்பிக்க கூடாதபடிக்கு செய்துவிட்டனர். பாருங்கள், அது மலட்டுத்தன்மையாய் உள்ளது. ஹல்லேலூயா! ஆனால் தேவனுடைய வார்த்தை என்றும் நிலைத்திருக்குமே, அது உண்மை. அது தன் இடத்தை பிறப்பிக்கும். பெந்தேகோஸ்தே வந்தது, அதனால் உற்பத்தி செய்ய முடியாது. அது என்ன செய்தது பாருங்கள், அது ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டது. அதனால் தன்னை மறுபடியும் உற்பத்தி செய்து கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு ஓரல் ராபர்ட்ஸ்களும் மற்றவர்களும் தேசமெங்கிலும் இருக்கலாம், ஆனால் அதனால் அதை செய்ய முடியாது. அது அந்த கோவேறு கழுதையின் பழைய இயற்கை இடத்திலேயே இருக்கும். அதனால் முடியாது. அதற்கு எத்தனை ஊசிகள் போட்டாலும் அது அதே நிலையில் தான் இருக்கும். அது எவ்வளவுதான் ஆவிக்குரிய விவகாரங்களில் ஈடுபட்டிருந்தாலும், அது எதை பற்றிருந்த போதிலும் அதனால் முடியாது. நீங்கள் வயது வந்தவர்கள், நான் எதை குறித்து பேசுகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதற்கு எத்தனை கணவன்மார்கள் அல்லது மனைவிமார்கள் இருந்தாலும், வேறென்ன இருந்தாலும், எவ்வளவு சிறிய சகோதரி சபைகளும் குழுக்களும் உருவாக்கி கொண்டாலும், அது எழுப்புதலை பிறப்பிக்காது. அது முடிவற்று போய்விட்டது. அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து விலகி உலகத்துடன் இணைச்சேர்க்கை செய்து கொண்ட காரணத்தால் மறுபடியும் தன்னை பிறப்பித்துக் கொள்ள முடியாது. தேவன் வேறொன்றை துவங்கி தம்முடைய வார்த்தை முன் செல்லும்படி செய்வார். அதுவும் ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டால் அதுவும் கூட மறித்து போகுமே, அது உண்மை. அது கலப்பிரமாய் உள்ளதால் இனப்பிறக்கம் செய்து கொள்ள அதனால் இயலாது, அது உண்மை. இன்று உங்களுக்குள்ள கலப்புள்ள தானியத்தை பாருங்கள், அதுவே மிகச் சிறந்த தானியம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அது கொண்டு போடும் தன்மை வாய்ந்தது. அதுதான் உங்களை கொண்டு கொண்டிருக்கிறது. உங்கள் சரீரங்கள் கலப்பிர உணவுக்காக உண்டாக்கப்படவில்லை. உங்கள் சரீரங்கள் கலப்பற்ற மூல தானியத்திற்காகவே உண்டாக்கப்பட்டுள்ளன. அதனால் தான் உங்கள் பெற்றோரும் மூதாதையரும் நீண்ட நாட்கள் வாழ்ந்தனர். அதனால் தான் அவர்கள் திடகாத்திரமாக இருந்தார்கள். 70-80 வயதுள்ள மனிதர் கரடுமுரடான வலிமை பெற்றிருந்தனர். பாருங்கள், அவர்கள் இயற்கையில் விளைந்ததையே உண்டு வாழ்ந்தனர். பண்டைய மலைவாழ் மக்களை கவனித்து பாருங்கள், அவர்கள் மானையும் கலப்பற்ற தானியத்தையும் உண்டு வாழ்ந்தனர். ஒரு மனிதரை நகரத்தில் வசிக்க செய்யுங்கள், அவருக்கு 35-40 வயதாகும் போதே கழிவு நீர் போன்று ஆகிவிடுகிறார். மிருதுவானவனா? நிச்சயமாக. நல்லது, நான் பொருளில் இருந்து விலகிச் செல்கிறேனா? நான் அவ்வாறு செய்கிறேனா? கவனியுங்கள், நான் கலாச்சாரம் என்றழைக்கும் அந்த நாகரிகத்தை குறித்து உங்களிடம் கூற முயன்று கொண்டிருக்கிறேன். கலாச்சாரத்தை குறித்து நீங்கள் அதிகமாகவே கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கலாச்சாரத்தை குறித்து என் கருத்து என்னவென்று நீங்கள் எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அது ஒரு முயலை கொல்ல போதிய தைரியம் இல்லாதவன் அதை வேறொருவன் கொன்ற பிறகு வயிறு புடைக்க தின்பதற்கு சமமாகும். நீங்கள் பாருங்கள், கலாச்சாரத்தை குறித்து நான் அவிதமே கருதுகிறேன், அது உண்மை. பாருங்கள், தேவன் கலாச்சாரத்தின் மூலம் வருவதில்லை. கலாச்சாரம் ஒரு மனிதனை தேவனுக்குள் நடத்துவதில்லை. ஒருவனை நாகரிகப்படுத்தி தேவனுக்குள் நீங்கள் நடத்துவதில்லை. அவன் தேவனுடைய வித்தாக பிறக்கிறான். அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன். அது எப்பொழுதும் தேவனாய் உள்ளது. அது தேவனே என்று வேறொன்றாக இருக்க முடியாது. நீங்கள் நாகரிகப்படுத்தப்பட்ட அதற்குள் செல்வதல்ல. இப்பொழுது அவன் உருகுலைந்த வித்தின் மூலம் தன்னுடைய வகையான ஏதேனை உருவாக்கியுள்ளான். இப்பொழுது சாத்தான் தன் மகத்தான ஏதேனை உருவாக்கிவிட்டான். அது என்ன? கலாச்சாரம், விஞ்ஞானம், அழகிய ஆலயங்கள், உயர்ந்த கூறான கோபுரங்கள், 4 தேர்ச்சி பெற்ற பிரசங்கிகள், கல்வி, விதவிதமான பாண்டித்யம் பெற்ற பட்டங்கள், இலக்கியத்தில் பாண்டித்ய பட்டம், வேதசாஸ்திர பாண்டித்ய பட்டம் பெற்று பண்டிதர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதை உச்சரிக்கும் போது அது அவரை தேவனிடத்திலிருந்து அத்தனை தூரம் அகற்றி அவரை தூர எறிந்து விடுகிறது. கல்வி அறிவு இல்லாமல் பிரசங்க பிடத்தில் நின்று கொச்சையான சொற்களை உபயோகிக்கும் எவரையுமே சபையோர் விரும்புவதில்லை. அவர்கள் அழகான ஏதோ ஒன்றையே விரும்புகிறார்கள். ஆதியில் அவர்களுடைய தகப்பனாகிய காயினும் இந்த அழகைத்தான் தன் மனதில் கொண்டிருந்தார். தேவன் இரத்த பலி விரும்பின போது இவன் மலர்களையும் நிலத்தின் கனிகளையும் செலுத்தினான். தேவனுக்கு பலியானது தேவைப்பட்டது. தேவனுடைய வெளிப்பாட்டை கொண்ட மனிதனோ அதை செலுத்தினான். ஆவேல், அது ரத்தம். இப்பொழுது அவர்கள் கூறுவது போல் அது பேரிக்காய், பீச், பிளம் அல்லது ஏப்ரிகாட் பழம் அல்ல. ரத்தம் தான் நம்மை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது. இழிவான ரத்தம். ஸ்திரீயானவள் தவறான நபரின் யுத்து தன் கர்ப்பைக்குள் புகுவதற்கு அனுமதித்து அதை துவக்கிவிட்டாள். நான் இப்பொழுது கூட பேசிக் கொண்டிருக்கும் செய்தி சரியான நேரத்தில் அளிக்கப்படுகிறது என்று நிரூபித்து காண்பிக்க விரும்புகிறேன். கலப்பிரம் உண்டாக்கும் முறைகள் இந்நாட்களில் கடைபிடிக்கப்படுவதை பாருங்கள். ஒவ்வொரு இனத்தையும் இன்னும் அதிகமாக அழகாக்க அவர்கள் முனைகிறார்கள். கலப்பிரத்தை பாருங்கள், தாவர இனத்தை கவனியுங்கள். கடந்த கோடை காலத்தில், அது இந்த கோடை காலம், என் வீட்டில் மலர் பூக்கும் சிறு காட்டுச் செடி ஒன்றை வளர்த்திருந்தேன். சில நிமிடங்களுக்கு முன்பு அவர் அதை அங்கே எனக்கு காண்பித்துக் கொண்டிருந்தார். அது என் நினைவுக்கு வந்தது. என் நிலத்தில் உள்ள அந்த காட்டுச் செடியை உயிரோடு காக்க நான் இருமுறை தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருந்தது. அது ஒரு கலப்பினமாக இருந்தது. அது மஞ்சள் பூ பூக்கும் மற்றொரு செடியிலிருந்து உண்டானது. இந்த செடியையும் வேறொன்றையும் சேர்த்து என் செடி உண்டானது. மஞ்சள் நிற பூ பூக்கும் இந்த செடி அங்கு தழைத்திருந்தது. அது வளரும் இடத்தில் நீங்கள் 10 ஆழம் கொண்டினாலும் அங்கு சிறிதளவும் ஈரமில்லை. பாருங்கள், அது புழுதியில் வளர்ந்து வந்தது. அது மிகவும் அழகாக இருந்தது. அதற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டிய அவசியமே இருக்கவில்லை. அது அசலான மூலச்செடி. அது கலப்பிரமாக இருக்கவில்லை. அதனுடன் எதுவுமே சேர்க்கப்படவில்லை. அது கலப்படமற்ற உண்மையான மலராக இருந்தது. ஆனால் என்னிடமிருந்த செடி வேறொன்றின் கலப்பாகும். அதற்கு தண்ணீர் ஊற்றி குழந்தையை போல் வளர்க்க வேண்டும். புரிகின்றதா? ஆனால் மற்ற செடிக்கு அவ்விதம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பூச்சிகள் அதன் மேல் வருவதும் இல்லை. ஆனால் கலப்பின செடியை பூச்சிகள் அரித்து போடாமல் இருக்க மருந்து தெளிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் அவ்விதம் செய்யாவிட்டால் பூச்சிகள் கொன்றுவிடும். ஆனால் கலப்பில்லாத செடியின் அருகில் எந்த பூச்சிக்குமே வராது. ஓ, உண்மையான மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனும் அப்படித்தான் இருக்கிறான். உங்களுக்கு விருப்பமான எதை கொண்டும் அவனை சொல்லித்து பார்க்கலாம். அவன் அப்பொழுதும் ஒரு கிறிஸ்தவனாகவே இருக்கிறான். உங்களுக்கு விருப்பமானதை கொண்டும் அவளையும் சொல்லித்து பார்க்கலாம். அவள் அப்பொழுதும் ஒரு கிறிஸ்தவனாகவே இருக்கிறாள். இங்குள்ள சகோதரர் ஒருவருடைய ஒரு சிறு பெண், உங்களுடைய ஜனங்களில் ஒருவர். அன்று நாள் அவர்களுடைய சபையிலிருந்து ஒரு கடிதம் எழுதப்பட்டது. அந்த கடிதத்தில் ஒரு சிறு பெண், சகோதரன் பிரணாமே, என் தகப்பனார் மட்டைப்பந்து இல்லை கூடைப்பந்து விளையாட்டுகளுக்கு நான் போகக்கூடாது என்கிறார். அவளோ 12 வயது உடையவளாய் இருக்கிறாள். மேலும் அவள், சகோதரன் பிரணாம் அவர்களே, உம்மிடம் கர்த்தருடைய வார்த்தை உள்ளது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் தந்தை கூறுவது தவறு என்று நினைக்கிறேன். ஆனால் நீர் என்ன பதிலளிக்கிறீரோ அதை நான் நம்புவேன் என்றாள். பாருங்கள், அந்த இனிமையான சிறுவன் இப்படி எழுதினாள். ஆகவே நான் சிந்தித்து இவ்விதம் பதிலளித்தேன். நல்லது தேரே, நீ ஒரு கிறிஸ்தவளா இருந்தால் எவ்விடத்திலும் அப்படியே இருப்பாய். நீ எங்கு சென்றாலும் பரவாயில்லை, அப்பொழுதும் நீ கிறிஸ்தவளாகவே இருப்பாய். ஆனால் உன் தந்தை என்ன நினைக்கிறார் என்றால், கூடைப்பந்து விளையாடும் இடங்களில் விளையாடும் இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் தகாத வசை சொற்களால் திட்டுவதை நீ கேட்க நேரிடும். அவ்விடத்திலும் நீ ஒரு கிறிஸ்தவ பெண்ணாக இருப்பாய் என்று நான் நம்புகிறேன். ஆனால் நீங்கள் பாருங்கள், ஆனால் வயதிலோ உன் தந்தை உன்னை விட மூத்தவர். புரிகிறதா? பின்னும் நான், உனக்கு இப்பொழுது 12 வயதாகிறது, உனக்கு 4 வயதுள்ள சிறு தங்கை இருப்பதாக கூறினாய். அவள் தனக்கு ஒரு காகித பொம்மை செய்து தரும்படி உன்னிடம் கேட்டால் நீ என்ன செய்வாய்? ஓ, பேசாமல் இரு. காகித பொம்மை எட்டித்தர எனக்கு நேரமில்லை என்பாய் அல்லவா? பார், நீ உன் தங்கையை விட முன்னேறி இருக்கிறாய் என்றேன். சபையம் என்று அந்நிலையில் தான் இருக்க வேண்டும். அது தேவனுடைய வார்த்தையில் சற்று அதிகம் முன்னேறி இருக்க வேண்டும். மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், பெந்தேகோஸ்தையினர், பிரஸ்பிடேரியன் என்றல்ல. ஆனால் அது தேவனுடைய வார்த்தையில் அதை விட முன்னேறி தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளும் என் நிலையை அடைந்திருக்க வேண்டும். சரி சரி, குறித்த காலத்தில் வந்துள்ள செய்தி இதை நிரூபித்து காட்டியுள்ளது. நீங்கள் பாருங்கள், விஞ்ஞானத்தினால் அவருடைய விஞ்ஞானத்தினாலும் ஆராய்ச்சியினாலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் தாறுமாறாக முனைந்து வித்தியாசமான ஒரு விதையை, வித்தியாசமான ஒன்றை உருவாக்கி அது முன்பை காட்டிலும் அழகாயிருக்க செய்கின்றனர். நம் சகோதரிகளை பாருங்கள், அவர்கள் எவ்வளவு அழகாக காணப்படுகின்றனர் என்று சற்று நேரத்துக்கு முன்பு நான் குறிப்பிட்டேன். ஓ, உலக அழகி போட்டி ஒன்றை வைத்து இங்கு கலிபோர்னியாவில் உள்ள குளோரியா ஸ்வான்சன் அல்லது அரை நிர்வாண அழகிகளோடு நம் சகோதரிகளையும் நிறுத்தினால் நம் சகோதரிகள் அந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லாமல் அதிலிருந்து கோடிக்கணக்கான மைல்கள் தூரம் இருக்கக்கூடும். அவர்களுடைய பெயர் புகழின் புத்தகத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது ஜீவ புஸ்தகத்தில் உள்ளது. பாருங்கள், சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவி தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. நம் ஸ்திரீகளை பற்றி வேதம், உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து இனிமையுள்ளவர்களாய் சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியினால் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறது. இதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்ற பொக்கிஷமாய் உள்ளது. புரிகிறதா? அது உண்மை. அழகுபடுத்தும் சாதனங்கள் ஸ்திரீகளை வெளிப்புறமாக அழகுபடுத்துகின்றன. அதுபோன்று எதுவும் இங்கு நம்மளே இல்லை. ஆனால் அவர்கள் அதைத்தான் செய்தனர். அது சாத்தானால் உண்டானது. இந்த சரக்கு அனைத்துமே பிசாசினுடையது என்று உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக அவை அனைத்தும் பிசாசினால் உண்டானவையே. என் மனைவி இளமையும் அழகுள்ளவளாயும் இருந்த நிலை என் நினைவுக்கு வருகிறது. அவள் அழகு சாதனம் ஏதும் உபயோகிக்கவில்லை, இல்லவே இல்லை. அவள் முழங்கால் வரைக்கும் உள்ள பாவாடை உடுத்தின சிறுபெண்ணாய் வந்தபோது அவளுக்கு நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன். பாருங்கள், ஆனால் அவளுக்கோ இப்பொழுது வயதாகிக் கொண்டே போகிறது. அவள் எனக்கு முகத்தில் சுருக்கம் எழுகிறது என்று கூறினாள். நான் அவளிடம், உனக்கு வயதாகிறது போல என் பார்வையும் மங்களாகிக் கொண்டே வருகிறது. நீ முன்பு எப்படி இருந்தாய் என்று நினைத்து பார்க்கிறேன். வரப்போகும் ஒரு நாளில் நீ எவ்விதம் இருப்பாய் என்றும் என் இதயத்தில் அறிந்திருக்கிறேன். புரிகிறதா? பார்த்தீர்களா? பாருங்கள், இப்பொழுது நீ பெற்றுள்ள இளமையும் அமைதியும் உள்ள ஆவியின் விளைவாக தேவன் நம்மை கரைக்கப்பால் மறுபடியும் கூட்டி சேர்ப்பார். அவ்வளவுதான். அதன் பிறகு அங்கே நமக்கு ஒருபோதும் எவ்வித மாற்றமும் ஏற்படாது என்றேன். ஆகவே ஏன், ஆனால் பாருங்கள், நோவாவின் நாட்களில் தேவகுமார மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே பெண்களை மனைவிகளாக தெரிந்து கொண்டார்கள். பாருங்கள், அவர்கள் கவர்ச்சியாக ஆடை அணிந்திருந்ததால் தேவகுமாரர் அவர்களை கண்டு இச்சித்து அவர்களை பெண் கொண்டனர். பாருங்கள், தேவகுமாரராகிய நீங்கள் அந்த பெண்கள் எப்படி தங்களை அலங்கரித்துக் கொண்டாலும் அதற்கு அப்பால் காண்கின்றீர்கள் என்பதற்காக நான் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். புரிகிறதா? இது என்ன? அது முழுவதும் அழகாய் உள்ளது. அது ஒரு கலப்பாய் உள்ளது. அவர்களில் சிலரை அழைத்து அவர்கள் முகங்களை கழுவி பாருங்கள். அது எப்படி இருக்கும் என்று நீங்கள் அறிந்திராத அளவிற்கு இருக்கும். பாருங்கள், அது உண்மை. ஒரு ரம்பத்தினால் வெட்டி எடுக்கும் அளவுக்கு அவர்கள் முகத்தில் உள்ள அழகு சாதனம் ஒருவேளை போதிய கடிதத்தன்மை பெற்றிருக்கும். ஆபாசமான, அவலட்சணமான, அசுத்தமான பெண்கள், மற்ற ஆண்களோடு சுற்றித் திரிபவர்கள். நான் இதை குறித்தும் கவலையுறுவதில்லை. என் மனைவி எந்த ஒரு பெண்ணில் காணப்படும் விசுவாசம் உள்ள தன்மையை நான் மதிக்கிறேன். நான் ஒரு சிறு பையனாக இருந்தபோது ஒரு கருப்பு நிற பெண் விசுவாசம் உள்ளவளாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அவளை அந்நிலையில் வைத்திருக்க என் கடைசி துளி ரத்தத்தையும் சிந்துவேன் என்று நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு. பாருங்கள், சரியானவைகளுக்கு நான் மதிப்பு கொடுக்கிறேன். என் வாழ்நாள் முழுவதும் நான் அவ்விதமே ஜீவிக்க முயன்று வந்துள்ளேன். அன்று இளைஞராக இருந்த போதும் வயதாகிவிட்ட இப்பொழுதும் என் எண்ணங்களை நான் சிறிதளவும் மாற்றிக்கொள்ளவில்லை. புரிகிறதா? சாத்தான் விஞ்ஞானத்தை உபயோகித்து ஏவாளுக்கு செய்தது போல சபைக்கும் செய்து அதை தாறுமாறாக்கிவிட்டான். இன்றைக்கு அவன் தன் கலப்பான சபையின் மூலம் தன் திட்டங்களை நிறைவேற்றி நாம் இன்று பெற்றுள்ள நவீன ஏதேனை உருவாக்கிவிட்டான். நாம் ஒரு விஞ்ஞான ஏதேனில், சாத்தானின் ஏதேனில், ஒரு விஞ்ஞான பூர்வமான ஏதேனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அதை காண விரும்பினால் ஏசாயா 14:12 வேதத்தை திருப்புங்கள். நீங்கள் விரும்பினால் நான் அதை உங்களுக்கு எடுத்துக் கூறுகிறேன். நீங்கள் விரும்பினால் 12-14 நான் உன்னதங்களில் ஏறுவேன் என்று சாத்தான் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். தேவனுடைய குமாரரும் அவரை தொழுது கொள்ளும் வகையில் அவருடைய ராஜ்யம் அமைந்திருக்கும். அதைத்தான் அவன் அப்படியே செய்துள்ளான். அதை அவர் ஆதியில் செய்தவாறு இப்பொழுதும் சபை மார்க்கம் என்ற வழியின் மூலம் செய்துவிட்டான். அவர் அதை செய்திருக்கிறான். தீர்க்கதரிசியாகிய பவுலும் அவர் ஏதேனில் தலைமை தாங்குவதை 2 தெசலோனிக்கேயர் 2 காண்கிறார். விஞ்ஞானம், கல்வி, நாகரிகம் இவைகள் கொண்ட இன்றுள்ள இந்த மகத்தான விஞ்ஞான ஏதேனுக்கு அவர் தலைமையாயிருக்கிறான். முடிவிலே அவன் உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்திற்கு தலைமை வகிப்பான். அப்பொழுது எல்லா சபைகளும் அவனை வணங்க வேண்டும். அது என்னவென்று பார்த்தீர்களா? அது ஜனங்களின் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கும் வஞ்சக ஆவியாகும். தேவ குமாரர்கள் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டவர்களை, மனித சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷ குமாரத்திகளையும் பொய்யான காரியங்களுக்கு அவன் ஏவாளுக்கு செய்தது போல நடத்துகிறான். அவன் விஞ்ஞானம், கல்வி, கலாச்சாரம் என்னும் தன் பிரபலமான உபாயங்களின் மூலம் தனக்கென்று ஒரு நவீன விஞ்ஞான மரண ஏதேனை உருவாக்கிக் கொண்டான். தேவரோ தம் வார்த்தையை உரைத்து மரணமே இல்லாத ஏதேனை உருவாக்கினார். அதில் இன்று நமக்குள்ளது போல விஞ்ஞானம், கல்வி, கலாச்சாரம் ஏதும் இருக்கவில்லை. நீங்கள் அதை இப்பொழுது காண்கின்றீர்களா? இதை புரிந்து கொண்டீர்களா? பாருங்கள், இப்பொழுது அவன் தன் ஏதேனை பெற்றுள்ளான். பாருங்கள், எல்லா சபைகளும் அவனையே வணங்குகின்றன. அதைத்தான் 2 தெசலோனிக்கேயர் பவுல் குறிப்பிடுகிறான். அந்த மனிதன் தன்னை தேவன் என்று அழைத்து தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்திருப்பான். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ஜீவ புத்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அவனை வணங்குவார்கள். பார்த்தீர்களா? இது நவீன ஏதேன். இப்பொழுது அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அவன் தன்னுடைய பெரிய இறுதியான விருந்தின் சலமாகிய ரோமாபுரி என்னும் ஏதேனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். அன்று நாள் இங்கு போப்பாண்டவர் வந்திருந்த போது நீங்கள் கண்டீர்களா? நிகழ்ந்தவை யாவுமே 13 என்பதாய் அமைந்திருந்ததை கவனித்தீர்களா? அவர் 13 வார்த்தைகளை பேசினார். 13 பேர் ராபோஜனத்தில் பங்கு கொண்டனர். அவர் 13 எண் கொண்ட யாங்கி விளையாட்டு மைதானத்தில் பேசினார். ஒவ்வொன்றும் 13 என்பதாகவே அமைந்திருந்தது. நம்முடைய தேசத்தினும் 13 ஆகும். இது வெளிப்படுத்தல் 13 காணப்படுகிறது. கொடியில் 13 வரிகள், 13 நட்சத்திரங்கள், 13 கோடுகள், நாணயத்தின் மேல் 13 எண்கள், 13 நட்சத்திரங்கள், எல்லாமே 13. அது ஒரு ஸ்திரீ. இதோ தலைவராகிய போப்பாண்டவர் அந்த ஸ்திரீயிடம் வருகிறார். கள்ள அந்திகிறிஸ்து, விஞ்ஞானத்தால் உருவான கள்ள மனவாட்டியிடம், கிழக்கத்திய உலகம் இல்லை, மேற்கத்திய உலகமான நமது அமெரிக்கா உலகத்தை விஞ்ஞானத்திற்குள் வழிநடத்திவிட்டது. போப்பாண்டவர் தமது விஞ்ஞான சபைக்கு வருகிறார். இப்பொழுது எல்லா புராட்டஸ்டன்ட்களும் 13 எண்ணும் எங்கொண்ட தேசத்தில் அவரை வணங்குகின்றனர். நீங்கள் அதை காண்கின்றீர்களா? எல்லாமே 13 உள்ளன. நமது முழு தேசமும் மற்றெல்லாமே 13. அது ஒரு ஸ்திரீயின் உலகம். பாருங்கள், இங்கேதான் நாம் இருக்கிறோம். நாம் அதை பெற்றுள்ளோம். அது ஏதேன் தோட்டத்தில் ஸ்திரீயின் உலகத்திற்குள்ளாக மாறினது. ஆனால் ஒரு நாளில் அது தேவனின் உலகமாக இருக்கும். இப்பொழுது கவனியுங்கள். இப்பொழுது இந்த தீர்க்கதரிசிகளும் மற்றவர்களும் இதை குறித்து முன்னுரைத்துள்ளனர். தேவன் பூமியில் மேல் அசைவாடுவதற்கு முன்பு இருந்தது போலவே இப்பொழுது யாவும் மீண்டும் வந்துள்ளது. இது ஒரு ஆவிக்குரிய குழப்பமாகிவிட்டது. நிச்சயமாக அது அவ்விதமே ஆகிவிட்டது. இங்கு கவனியுங்கள். 2 ஏதேன் 1 ஏதேனை போலவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஏறக்குறைய வஞ்சிக்கத்தக்கதான நிலையில் உள்ளது. இப்பொழுது கவனியுங்கள். சில நிமிடங்களில் நான் இங்கே இரண்டையும் ஒப்பிடப் போகிறேன். 11 ஆவதால் நான் பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டியதாக உள்ளது. ஆகையால் கவனியுங்கள். ஆகவே இப்பொழுது இந்த 2 ஏதேன்கள் உண்மையான ஏதேனில், 1 ஏதேனில் சாத்தான் ஏவாளுக்கு செய்தது போலவே இந்த ஏதேனும் அவ்விதமாகவே உள்ளதை கவனியுங்கள். இவ்விரண்டும் ஒப்பிடப்படும் போது ஒரே மாதிரியாக இருப்பதை இப்பொழுது கவனியுங்கள். பாருங்கள், நாம் அதை விளங்கிக் கொண்டோம். இப்பொழுது நாம் வாழும் இந்த விஞ்ஞான ஏதேனை குறித்து எல்லோருக்குமே தெளிவாக புரிகிறதா? பார்த்தீர்களா? இப்பொழுதோ அது தேவனுடைய ஏதேனா இருக்கவில்லை. தேவனுடைய ஏதேன் விஞ்ஞானம், கல்வி, கலாச்சாரம் ஆகியவற்றின் மூலம் உண்டாகிறதில்லை. பாருங்கள், அது இல்லாதவர்களை இருக்கிறவர்களைப் போல அழைக்கும் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகிறது. கவனியுங்கள், ஏதேன் தோட்டத்தில் இவைகளை சிறிது ஒப்பிடுவோம். ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த மனிதனும் அவனுடைய மனைவியும் அந்த ஜோடி நிர்வாணிகளாயிருந்தும் அதை அறியாதிருந்தனர். சரியா? தேவனுடைய ஏதேனில் அந்த ஜோடி நிர்வாணிகளாயிருந்தும் அதை அறியவில்லை. மறுபடியுமாக அவர்கள் நிர்வாணிகளாயிருந்தும் அதை அறியாமல் இருக்கின்றனர். வெளிப்படுத்தல் 3 லவோதிக்கா சபையின் காலத்தில் நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணிகமாக இருக்கிறதை அறியாமல் இப்பொழுது அவர்கள் தேவனுடைய ஏதேனில் நிர்வாணிகளாக இருந்து அதை அறியாதிருந்தனர். இப்பொழுது விஞ்ஞானத்தினாலும் கல்வியினாலும் உண்டாக்கப்பட்ட சாத்தானின் ஏதேனில் அவர்கள் மறுபடியும் நிர்வாணிகளாக இருந்து அதை அறியாமல் இருக்கின்றனர். என்னே ஒரு தாறுமாறு! இன்றைக்கு பாருங்கள், மனிதன் தன் மனைவியின் உள்ளாடைகளை அணிந்து கொள்ள முயற்சிக்கிறான். அவளும் அவனுடைய ஆடைகளை அணிகிறாள். அவன் அவளைப் போல தலைமுடியை நீளமாக வளர்க்கிறான். அவள் அவனைப் போல தலைமுடியை கத்தரித்துக் கொள்கிறாள். ஓ ஓ, என்ன மனிதன் ஸ்திரீயாகவும் ஸ்திரீ மனிதனாகவும் இருக்க முயற்சித்தல் ஒரு தாறுமார். இந்த லவோதிக்கா சபையின் காலத்திலும் சபை அந்த காரியத்தில் தான் அதைதான் செய்து கொண்டிருக்கிறது. கவனியுங்கள், ஆதியில் அவர்கள் நிர்வாணிகளாக இருந்ததை அறியாததன் காரணம் அவர்களுடைய நிர்வாணத்தை மறைக்க பரிசுத்த ஆவி என்னும் திரை இருந்தது. ஆகவே அவர்கள் அதை அறிந்திருக்கவில்லை. பரிசுத்த ஆவி அவர்கள் கண்களின் மேல் இருந்ததால் தங்களை சகோதரன் சகோதரியாக கண்டனரே தவிர வேறு விதத்தில் காணவில்லை. அவர்கள் நிர்வாணிகள் என்னும் நியதியை அறியாததன் காரணம் பரிசுத்த ஆவியே. இப்பொழுது பரிசுத்தமற்ற அசுத்தமான இச்சையுள்ள ஆவியே அவர்களை திரையிட்டுள்ளது. கல்வி விஞ்ஞானம் அது விஞ்ஞான பூர்வமானது. குட்டையான கால்சட்டை அணிந்து கொள்ளுங்கள், அது குளிர்ச்சியும் கூட என்று கூறுகிறது. இந்தியர்கள் உங்களுக்கு இதைவிட நன்றாக கற்றுத்தர முடியும். அவர்கள் குளுமை பெற வேண்டிய கம்பளத்தையே தங்கள் மேல் சுற்றிக் கொள்ளுகிறார்கள். பாருங்கள், அவர்கள் அதை அணிந்து கொள்கிறார்கள். பாருங்கள், கலாச்சாரத்திற்கும் நாகரிகத்திற்கும் தங்களை கொண்டு வந்துள்ளதாக அவர்கள் கருதும் அதே கல்வியானது அவர்களை மறுபடியும் அறியாமைக்குள் ஆழ்த்தியுள்ளது என்னும் நிலையை அது அடைந்துவிட்டது. அவர்கள் முன்பிருந்ததை காட்டிலும் மோசமான நிலையில் இருக்கிறார்கள். பள்ளி படிப்பு கல்வி, பள்ளிகளை பாருங்கள், இன்றிரவு பல்கலைக்கழகத்தை பாருங்கள். அங்குள்ள மாணவரை பல்கலைக்கழகத்தில் படிக்கும் இளம்பெண்களுக்கு இவ்விளைஞர்கள் மூலம் ஓராண்டில் எத்தனை குழந்தைகள் பிறக்கிறது என்று பாருங்கள். நீங்களே யோசித்து பாருங்கள். எனவே நீங்களோ இது தெருவில் காணும் குப்பை என்று கூறுகிறீர்கள். 21 ரத்தனங்கள் என்று அவர்களால் அழைக்கப்படும் அந்த இளைஞர்கள் உதட்டு சாயம் பூசி தலைமுடியை சுருளாக்கி அதை தொங்கப்படுகின்றனர். அவர்களே அதை கூறுகிறார்கள். அசுத்த கழுத்து கொண்ட ஆபாச மாணவர்கள், நீங்கள் நல்லது அது தெருவில் காணும் குப்பை என்கிறீர்கள். அப்படியா? அவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள். அந்த ஒரு இரவு அவர்கள் குடித்து வெறித்தனர். போதை மேலிட்ட போது அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. குடியும் விபச்சாரமும் மற்ற செயல்களும் அவர்களுக்கு போதவில்லை. அவர்கள் புட்டிகளை உடைத்து பெண்களின் அறைகளுக்கு ஓடி சென்று கதவை தட்டி அவர்கள் அறைக்கு வெளியே வந்தபோது முகத்திலே குத்தி ஒரு பெண்ணின் கண்ணை முற்றிலுமாக பாடுபடுத்தினர். இப்படியாக பெண்களில் பலர் வாழ்நாள் முழுவதும் விகாரம் அடைந்தனர். அவர்களை வெளியே சொல்லுவார்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லவே இல்லை. அவர்களில் இரு இளைஞர்கள் தெருவில் மேலும் கீழும் வாகனத்தில் சென்று படிகட்டுகளில் உட்கார்ந்திருந்த மனமான இரு பெண்களை அவமதித்தனர். அப்பொழுது காவற்படையினர் அவர்களை கொண்டு சென்று சிறையில் அடைத்தனர். பல்கலைக்கழக தலைவர் அங்கு சென்றார். இவ்விதமான செயல்கள் அங்கு பெருகிக் கொண்டே வருகின்றன. இந்த ஒரு வேலை மாத்திரமே அவர்களுக்கு உள்ளது. பல்கலைக்கழக தலைவர், இவர்கள் என் பையன்கள், இவர்களை விடுதலை செய்யுங்கள் என்றார். அவர்கள் வெளியே விடப்பட்டனர். அங்குதான் காரியம். நாகரிகமும் கல்வியும் மரணத்திற்கும் குழப்பத்திற்கும் நரகத்திற்குமே வழி நடத்துகிறது. ஆகவே அவைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம். இப்பொழுது கவனியுங்கள், உலகம் எவ்வாறு உள்ளது என்று காண ஏவாள் சிறிதுதான் எட்டி பார்த்தால் நீங்கள் அநேக சமயங்களில் இதை சிறிது அணிந்தால் என்ன என்று எண்ணியிருக்க வகை உண்டு. நான் என்ன கூறுகிறேன் என்பது புரிகின்றதா? சிறிது எட்டி பார்க்கலாம் என்ற நினைவு. இப்பொழுது பரிசுத்த யோவான் இல்லை, 1 யோவான் 2:15 தேவன் ஒருவன் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் தேவன் அன்பு இல்லவே இல்லை என்று கூறியிருக்கிறார். உலகத்தில் உள்ள அனைத்தும் மறித்து போனவை. நீங்கள் விருத்தச்சதனம் செய்யப்பட்டு அதென்று வெற்றியெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு உலக பிரகாரமான காரியங்கள் வேண்டியதில்லை. நீங்கள் அவைகளுக்கு மறித்திருக்கிறீர்கள். அவை மறித்து போனவை. மறித்து போன எதுவும் உங்களுக்கு வேண்டாம். அது அழுகி போனது. அது துர்நாற்றம் உள்ளது. ஜீவிக்கின்ற ஒன்று அதை போன்ற அசுத்தமான ஒன்றை எப்படி விரும்பும்? பாருங்கள், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறீர்கள். வார்த்தை உங்களை பிழைக்க செய்கிறது. என்ன, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் கல்வி என்று அழைக்கப்படும் இக்காலத்தில் இதை நான் நினைத்து பார்க்கும் போது நீங்கள் ஒரு பாண்டித்ய பட்டம் போன்றவற்றை பெறாமல் பிரசங்க பீடத்தில் ஏறவே முடியாது. ஒருமுறை ராணுவ குருவானவர் ஒருவர் என்னிடம் கூறினது என் நினைவுக்கு வருகிறது. அவர், சகோதரன் பிரணாமே, இது முதலாம் உலக யுத்தத்திற்கு பிறகு நடந்தது என்றார். மேலும் அந்த ராணுவ குருவானவர் தொடர்ந்து படைத்தலைவர் என்னிடம் வந்து ஆர்கோனில் உள்ள போர்க்களத்துக்கு என்னோடு வருகிறீரா என்று கேட்டார். அந்த பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த லோரேயன் என்னும் இடத்தில் உள்ள லாசாலி என்னும் பகுதியில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் அவரோடு ஆர்கோன் காட்டை நோக்கி சென்றேன். அவர் போரில் நாசமடைந்த பீரங்கி வண்டிகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்துக் கொண்டிருந்தார் என்று கூறினார். அவர் தொடர்ந்து, அது ஈஸ்டர் காலையாக இருந்தது. நான் ஒரு மருத்துவச்சியோடு நடந்து சென்றேன். அவள் காயமடைந்த வீரருக்கு அமெரிக்க ரோஜா மலர்களை வழங்கினாள். ஒரு அமெரிக்கருக்கு பழக்கமான ரோஜா மலர் உங்களுக்கு தெரியும். அந்த வீரர்கள் ரோஜா மலரை அவள் கரங்களில் இருந்து பிடுங்கி கூச்சலிட்டு கதறினார்கள். ஏனெனில் அது அவர்கள் வீட்டிலிருந்து வந்தது என்று அறிந்திருந்தனர் என்று கூறினார். பாருங்கள், அது அவர்கள் வீட்டிலிருந்தே வந்ததாகும். நாமும் கூட வார்த்தையை அவிதம் பிடுங்கிக் கொண்டு ஓ தேவனே என்று கூற வேண்டியவர்களா இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். அது வீட்டிலிருந்து வருகிறது. பாருங்கள், அவர், நான் அசாதாரணமான ஒன்றைக் கண்டேன். அங்கு நான் சென்றேன். படை தளபதியோ போரில் நாசமடைந்த பீரங்கி வண்டிகளின் எண்ணிக்கையை கணக்கெடுக்க சென்று விட்டார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னிடம், அந்த சிறு பாறையின் அருகில் செல் என்றாராம். அவரோ சுற்றுமுற்றும் பார்த்தாராம். மேலும் அவர், அவர்கள் விஷவாயுக்களை எரிந்து மரங்களில் இருந்த இலைகள் அனைத்தையும் பொசுக்கி விட்டிருந்தாராம். அங்கு உயிர் வாழ எதுவும் விடப்படவில்லை என்றும், இங்கோ ஈஸ்டராயிற்று என்றும் நினைத்ததாக கூறினார். அவரோ, இது என்ன ஈஸ்டர், என்ன ஈஸ்டர், தரையில் புல்லும் கூட இல்லையே, ஏதுவே இல்லையே என்று நினைத்துக் கொண்டாராம். அப்பொழுது அவரை ஏதோ ஒன்று பாறையிடம் கவர்ந்ததாம். அவர் பாறையை புரட்டின போது விஷவாயுவின் மத்தியில் பாறையின் கீழ் காக்கப்பட்ட ஒரு சிறு ஈஸ்டர் மலரை கண்டாராம். எனவே அவர், ஓ தேவனே, இந்த விஷம் அனைத்தும் கடந்து போக மட்டும் காலங்கள் தோறும் உள்ள கற்பாறையின் கீழ் என்னை வைத்துக் கொண்டு அக்கரையில் உள்ள தேசத்தில் நான் மலரட்டும் என்று கூறினாராம். நீங்கள் விரும்பினால் நாம் இங்கு நிறுத்திக் கொள்ளலாம். ஏனெனில் நான் குறிப்பு எழுதி வைத்தவை எவ்வளவோ இருக்கின்றன, அவைகளை எல்லாம் முடிக்க முடியாது. ஒருவேளை நான் மறுபடியும் உங்களிடம் வந்து இதை உங்களுக்கு பிரசங்கிப்பேன். ஓ, அன்று நாள் நான் ஒரு சிந்திக்கும் மனிதனுடைய வடிகட்டும் பொருள் என்பதை பற்றி பிரசங்கித்தேன். அதை நீங்கள் எல்லோருமே படித்திருப்பீர்கள். பாருங்கள், அது பரிசுத்த மனிதனின் ருசியை உண்டாக்குகிறது. சகோதரனே, சிந்தியுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் சிந்தித்து பாருங்கள். எபேசியர் 5:26 அதை குறித்து கூறுகிறது. முன்குறித்தல் என்பதை குறித்து நாம் அநேக முறை பேசியிருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், அது அநேகரை இடரச் செய்கிறது. அது தேவனுடைய வார்த்தை. நாம் தேவனுடைய வார்த்தையினால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அவரே முன்குறித்தல் என்னும் அந்த வார்த்தையை உபயோகித்திருக்கிறார். நீங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கும் போது அது சம்பவிக்க வேண்டும். ஏனெனில் அதுதான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதை ஆதியிலிருந்தே அவர் அறிந்திருந்தார். கல்வியையும் விஷத்தையும் சாத்தான் உங்கள் மேல் தெளித்து நீங்கள் நவநாகரிகமாக இருக்க வேண்டும், நீங்கள் எதுவாக இருக்க வேண்டும் என்று கூற அவனுக்கு இடம் கூடாதீர்கள். நீங்கள் தேவனுடைய குமாரரும் குமாரத்தீருமாய் இருப்பதை தவிர வேறொன்றுமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வார்த்தையினால் பிறந்திருந்தால் அவ்விதமே இருப்பீர்கள். அந்த தெளிப்பை கவனியுங்கள். ஒரு நல்ல விதையை நீங்கள் எடுத்து அதற்கு தெளிப்பு மருந்து அடித்தால் அது விதையை கொன்று போடும். அதுபோல் அவர்கள் ஸ்தாபன சரக்கை உங்கள் மேல் தெளித்தால் அது மூல வார்த்தை உங்கள் மேல் கொண்டுள்ள செல்வாக்கையே அழித்துவிடும். அவர்கள் உங்களிடம், நீங்கள் இதை செய்ய வேண்டும், மற்ற பெண்கள் அபிதம் செய்கிறார்கள், மற்ற மனிதர் அபிதம் செய்கிறார்கள் என்று கூறினால் அதை நம்பாதீர்கள். அது தேவன் தம் வார்த்தையினால் உங்கள் மேல் கொண்டுள்ள செல்வாக்கை அழித்துவிடும். அதை நீங்கள் அறிவீர்கள். நம்முடைய பொருள் தெளிக்கப்பட்டு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்களில் இருக்கும் வித்தினால் மர்வமாகுங்கள் என்று கூறுகின்றது. இன்றைய ஜனங்கள் தேவன் ஒருவர் உண்டு என்பதை கூட விசுவாசிக்காதவர் போல் நடந்து கொள்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியுமா? அப்படித்தான் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். இப்பொழுது அவர்களை மூடர்கள் என்று அழைக்க நான் விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் அவ்விதமாக நடந்து கொள்கிறார்கள். காரணம், தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் என்று சங்கீதம் 14:1 உரைக்கிறது. நீங்கள் ஒரு நபரையும் மூடன் என்று அழைக்கக் கூடாது. ஆனால் அவர்கள் நிச்சயமாகவே அதை போலவே நடந்து கொள்கிறார்கள். அவர்கள் தேவன் இல்லாதது போல் செயல்படுகின்றனர். இந்த வார்த்தை அசட்டை பண்ணப்படுகிறது. அன்று நாள் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றை காணும்படி என்னை அறைக்கு அழைத்தனர். பில்லிப்பால் என்று நினைக்கிறேன், அல்லது வேறு யாரோ தொலைக்காட்சியில் மார்க்க சம்பந்தமான நிகழ்ச்சி ஒன்று நடைபெறுவதாக என்னிடம் கூறினான். எங்களிடத்தில் தொலைக்காட்சி பட்டி கிடையாது. என் வீட்டில் ஒருபோதும் அந்த ஒன்று இராது. ஆனால் உங்களுக்கு அது வேண்டுமானால் அது உங்களை பொறுத்தது. ஆனால் தேவன் அதை வைக்க வேண்டாம் என்று என்னிடம் கூறிவிட்டார். இங்கு நாங்கள் வந்தபோது இந்த இனிமையான வயோதிக சகோதரியின் வீட்டை வாடகைக்கு எடுத்தேன். அவருடைய வீட்டில் ஒரு தொலைக்காட்சி பெட்டி இருந்தது. ஏனெனில் தொலைக்காட்சி பெட்டியுடனே அவருடைய வீடு வாடகைக்கு கொடுக்கப்பட்டது. மார்க்க சம்பந்தமான நிகழ்ச்சிகளை காண நான் பிள்ளைகளை அனுமதிப்பது உண்டு. அவர்கள் என்னை அழைத்து சுவிசேஷ பாடல்கள் நிகழ்ச்சி ஒன்று நடப்பதாக கூறினர். சுவிசேஷ பாடல்களை பாடுபவர் என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அவர்கள் ஒரு கூட்ட ரிக்கிகளைப் போலவே நடந்து கொண்டனர். உங்களுக்கு தெரியுமா, அவர்கள் நடத்தை, தங்கள் உடலை குலுக்குதல், ரிக்கி தலைமுடி கத்தரிப்பு போன்றவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவுக்கு இழிவை கொண்டு வருவதாகவே அமைந்திருந்தன. அது கேலை கூத்தை போல் காட்சியளித்தது. காயின் அப்படிப்பட்ட ஒருவனாக இருந்தான். அவன் நிச்சயமாக தன் செயல்களில் மதாபிமானம் கொண்டவராக இருந்தான். ஆனால் அவருக்குள் தவறான வித்து இருந்தது. பாருங்கள், ஆகவே அது சர்பத்தின் வித்தை தோன்ற செய்தது. சாத்தான் இந்த ஏதேனின் வித்தின் மேல் சர்பமாக சீறினான். அதுதான் காயினை தோன்ற செய்தது. அவன் தன் விஷத்தை அதன் மேல் பூசினான். அவன் காயின் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை அறிந்திருந்தான். அவன் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை அறிந்திருந்தான். காயினதை அறிந்திருந்தான். ஏன் ஆயினும் அவன் செய்ய மறுத்ததால் அவன் சர்பத்தின் வித்து என்பதை நிரூபித்தான். அவன் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னது என்று கண்ட பிறகும் அதை செய்ய அவன் மறுத்தான். தேவன் ஆபேலின் செய்தியை ரூபகாரப்படுத்தினதை அவன் கண்டிருந்தான். அதுவே தேவனுடைய சித்தமாக இருந்தது என்பதை அவன் அறிந்து கொண்டான். தேவன் ஆபேலின் செய்தியை ரூபகாரப்படுத்தினதை அவன் கண்டான். தேவனோ அவனிடம் என்ன கூறினார்? அவர், நீயும் அதையே செய், உன் சகோதரன் செய்தது போலவே நீயும் என்னை தொடுதுகொள், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவர் அப்படி செய்தாரா? அவன் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்று கண்டான். ஆயினும் அவர் அதை செய்ய விரும்பவில்லை. பாருங்கள், அவன் அதனுடன் வேறொன்றை கூட்டவே விரும்பினான். இந்த வேத சாஸ்திரிகளும் இந்த வேதத்தை பார்க்கின்றனர், அவர்கள் அதை வாசிக்கின்றனர். ஆனால் அதை செய்ய அவர்கள் விரும்புவதில்லை. புரிகிறதா? அது சர்பத்தின் வித்தை காண்பிக்கிறது. வார்த்தை ஜனங்களின் முன்னிலையில் எளிய முறையில் ரூபகாரப்படுத்தப்படுவதை அவர்கள் கண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு ஜனங்கள் தங்களை தாழ்த்துவது என்பது மிகவும் கடினம் போல் தோன்றுகிறது. ஸ்திரீகளாகிய உங்களிடம் பெண்கள், நீங்கள் ஏன் நீண்ட தலைமுறை மூடியை வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் ஏன் முழங்காலுக்கு கீழ் ஆடையணிகிறீர்கள் என்று கேட்டு அவர்களிடம் நீங்கள் அதன் காரணத்தை எடுத்துரைக்கும் போது அவர்களோ தோள்களை குலுக்குவதை நீங்கள் அனைவருமே கண்டிருக்கிறீர்கள் அல்லவா? சரிதானே? பாருங்கள், அவர்களுக்குள் ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய கண்ணியம் இருக்குமானால் அவர்கள் அது சரி என்று அறிந்து கொள்வார்கள். புரிகிறதா? அது சரி என்று அவர்கள் அறிவார்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள், அவர்கள் அதற்கு தங்களை தாழ்த்த முடியவில்லை. பாருங்கள், அதுதான் காயின் என்ன செய்தார் என்று பாருங்கள். உறுதிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை தாழ்த்திக் கொள்ள அவனால் முடியவில்லை. அவனால் அப்படி செய்ய முடியவில்லை. ஓ, பெந்தேகோஸ்தக்காரரும் கூட தேவனுக்கு மகிமை, அல்லேலூயா, நான் தலைமுடியை கத்தரித்துக் கொள்கிறேன், அந்நிய பாஷைகள் பேசுகிறேன் என்று கூறுகிறார்கள். அங்கு ஏதோ தவறு உள்ளது என்பதையே அது காண்பிக்கிறது. பாருங்கள், வித்து வித்தியாசமான ஒன்றை தோன்ற செய்கிறது. ஒரு விதையினால் முடியாது. தேவனுடைய வித்து தலைமுடியை கத்தரித்துக் கொள்ளும் ஒரு ஸ்திரியை தோன்ற செய்ய முடியாது. அதனால் அதை செய்ய முடியாது. அதனால் அவிதம் செய்ய முடியாது. ஏனென்றால் வேதம் அவனமாக கூறியுள்ளது. பாருங்கள், அது அதனை செய்ய முடியாது. இல்லையா? இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு தாழ்த்துவது மிக கடினமான செயல் போல் தென்படுகிறது. அதை ஆதியாகமம் 4:6-7 கவனியுங்கள். இங்கு எழுதி வைத்துள்ள சில வேத வாக்கியங்களை நான் படிக்கிறேன். ஆபேல் செய்தது போல செய், அவர் உன் சகோதரன் செய்வதை கண்டாயா, நீயும் சென்று ஆபேல் செய்ததை போலவே செய், அவன் என்னை ஆராதித்தது போல் நீயும் ஆராதித்தால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நீ அவ்வாறு செய்யவில்லை என்றால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் என்றார். பாவம் என்பது அவிசுவாசமாயிருக்கிறது. நீ ஆபேல் செய்தது போல் செய்யாவிடில் அவனுடைய செயலை நான் உபகாரப்படுத்தி அதை அவன் சரியாக செய்யும்படி நான் வெளிப்படுத்தினதையும் நீ கண்டிருக்கிறாய். நீயும் அவிதமே செய்யாவிடில் அப்பொழுது பாவம் அவிசுவாசம் உன் வாசற்படியில் படுத்திருப்பதை அது காண்பிக்கிறது. புரிகிறதா? இன்றைக்கும் தேவன் உபகாரப்படுத்துவதை அவர்கள் காண்கிறார்கள். தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர்கள் காண்கிறார்கள். இவை யாவும் நிகழ்ந்து கொண்டிருப்பதை அவர்கள் காண்கிறார்கள். அவர்கள் அதை குறித்து அறிந்துள்ளனர். தேவன் தம்முடைய அடையாளங்களை மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். என்ன நடக்கிறது என்று அவர்கள் காண்கிறார்கள். ஆயினும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாருங்கள், சாத்தான் சர்பத்தின் புத்திசாலிகள் வேதாகம கல்லூரியில் நன்கு கல்வி பயின்று வெளியே வந்தவர்கள். அவர்கள் பிரசங்க பீடத்தில் எப்படி சரியாக நிற்க வேண்டும், ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி இலக்கணத்தோடு பேச வேண்டும் என்றெல்லாம் அறிந்தவர்கள். பாருங்கள், நிச்சயமாகவே அவர்களால் தங்களை தாழ்த்திக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட நபரால் தாழ்த்திக் கொள்ள முடியாது. பாருங்கள், அவர்களால் அதை செய்யவே முடியாது. அவர்கள் அதை செய்கிறதில்லை. அவர்களால் அதை செய்யவே முடியாது. இல்லை என்றால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கிறது, அவிசுவாசம் வாசற்படியில் படுத்திருக்கிறது. அதன் பிறகு அவன் மனப்பூர்வமாக கீழ்ப்படியாதவனாகி விடுகிறான். நீ நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது உனக்கு பாவமாயிருக்கும். நன்மையானது என்னவென்று அறிந்திருந்தும் அதை நீ செய்யாமற் போனால் பார்த்தீர்களா? வார்த்தை ரூபகாரப்படுத்தப்பட்ட பின்பு அவர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மனப்பூர்வமாய் கீழ்ப்படியாதவனாகி பிரிக்கும் எல்லைக்கோட்டை கடந்தான். அப்பொழுது அவன் கடந்த போது ஏதேனில் இருந்து வெளியேற்றப்பட்டான். நீங்கள் போக வேண்டிய அளவுக்கு ஒரு எல்லைக்கோடு உள்ளது. அதை கடந்து மறுபக்கம் சென்றால் நீங்கள் வெளியேறி விடுகின்றீர்கள். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு எல்லைக்கோடு உள்ளது. நீங்கள் நம்பாவிட்டால் எபிரேயர் 10:26 படியுங்கள். அந்த வேத வாக்கியத்தை தான் நான் அங்கு குறிப்பிட்டுக் கொண்டிருந்தேன். பாருங்கள், சத்தியத்தை அறியும் அறிவை அறிந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்லாமல் அது புதிய ஏற்பாட்டில் உள்ளது. அது சரிதானே? சத்தியமானது உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டு வாசிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டு அதை நீங்கள் அறியும் அறிவை அடைந்த பிறகு மனப்பூர்வமாய் அவிசுவாசித்தால் அந்த பாவத்தின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனியிறாது. நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கிரையே இருக்கும். அது சரியா? நீங்கள் அந்த கோட்டை கடக்கலாம். வனாந்திர வழியாக பிரயாணம் செய்த இஸ்ரவேல் புத்திரரை போல இஸ்ரவேலர் அதைத்தான் செய்தனர். அவர்கள் மோசேயின் செய்தியை கேட்டு அது ரூபகாரப்படுத்தப்பட்டதை கண்ட பிறகும், ஓ பாருங்கள் பிள்ளைகளே, நாம் அனைவரும் ஒருவரே, நாம் ஒருவருக்கு ஒருவர் விவாகம் செய்து கொள்ள வேண்டும், நாம் இதை செய்ய வேண்டும் என்று கூறின கள்ள தீர்க்க தரிசிக்கு செவி கொடுத்தார்கள். மோசேயோ அவர்களுக்கு வேறு விதமாக போதித்திருந்தார். அதை தேவன் ரூபகாரப்படுத்துவதை அவர்கள் கண்டிருந்தனர். ஏனென்றால் பிள்ளையா மோசேயை காட்டிலும் ஒரு நல்ல போதகராக அவர்களுக்கு தென்பட்டார். அவர் ஒரு சிறப்பான தேசத்தை சேர்ந்தவர். அங்கு சிறந்த ஜனங்கள் இருந்தனர். அவர்கள் தங்களுக்கு ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டு ஒன்றாக இருந்தனர். அந்த மோவாப் தேசம் சிறந்த ராணுவத்தையும் மற்ற சிறந்த காரியங்களையும் பெற்றிருந்தது. அக்காலத்து ஜனங்கள் அதை கண்டு பயந்திருப்பார்கள். இதோ ஒரு தீர்க்கதரிசி வருகிறார். ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பெற்றவன், அவன் கள்ள அபிஷேகம் பெற்றவன். பாருங்கள், அவன் அபிஷேகம் பெற்ற தீர்க்கதரிசியிடம் வருகிறார். எவ்வளவு நெருங்கி உள்ளது என்று கவனியுங்கள். அவன் ஜனங்களுக்கு போதித்தான். அவர்களை அநேக அதை பின்பற்றினர். இதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். பாருங்கள், அவர்கள் வார்த்தை அல்லாத ஒன்றை ரூபகாரப்படுத்தப்பட்டு வார்த்தை என்று நிரூபிக்கப்படாத ஒன்றை பின்தொடர்ந்தனர். நீங்களும் வேறு யாராகிலும் இங்கு வந்து வித்தியாசமானவைகளை உங்களுக்கு போதிக்க அனுமதிக்க வேண்டாம். தேவன் ரூபகாரப்படுத்தி நிரூபித்துக் கொண்டிருப்பதை கவனியுங்கள். அவர்கள் முன் நடந்த சம்பவங்களை நினைவு கூர்ந்து தேவன் வானங்களில் பிரத்யட்சமானார். மோசே வண்டுகளை பேன்களை தவளைகளை பேசி சிருஷ்டித்தான். கொப்பளங்களையும் வியாதிகளையும் வருவித்து அதன் பின்பு அதை போக்கினான். அவன் சிவந்த சமுத்திரத்தை பிளந்தான். அதன்படியாக நாங்கள் வந்தோம். வானத்திலிருந்து விழுந்த மன்னாவினால் எங்களை போஷித்தான். ஓ, அவன்தான் எங்கள் தீர்க்கதரிசி என்று கூறினார்கள். ஆனால் இங்கு வேறொரு தீர்க்கதரிசி வந்து தேவனுக்கு மகிமை. நானும் கூட ஒரு தீர்க்கதரிசி. இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் நான் ஒன்று சொல்லுகிறேன். இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நான் மோசேயை விட நன்றாக இலக்கணத்தை உபயோகிப்பேன். நான் இந்த விதமானவன், அந்த விதமானவன், பாருங்கள் என்றெல்லாம் கூறுகிறான். முதலாவது நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் அதில் மயங்கினர். அவர்கள் ஒவ்வொருவரும் மரணத்தில் அழிந்து போயினர். அவர்களில் ஒருவரும் ஜீவிக்கவில்லை. அவர்கள் ஒருவரும் பிழைக்கவில்லை. அவர்களில் ஒருவரும் பரலோகத்தில் இருப்பதில்லை. இயேசு அதை கூறினார். அவர்கள் எங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்கள் என்றனர். பாருங்கள், பெந்தெகோஸ்தையினரும் சரிதான், அவர்கள் உண்மையில் அனுபவங்கள் எல்லாவற்றையும் கடந்து வந்தனர். எங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்கள், அவரும் அவர்கள் ஒவ்வொருவரும் மரித்தார்கள் என்று கூறினார். மரணம் என்பது நித்திய பிரிவினை. அவர்கள் இந்த அனுபவங்களின் வழியே வந்திருந்தும் மறுபடியும் உயிரோடு இடமாட்டார்கள். மறைபொருளாக கூறுவோமேயானால், அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசினர், ஆவியில் நடனமாடினர், மற்றும் பல செய்தனர். ஆனால் அந்த இரண்டு தீர்க்கதரிசிகளிடையே வார்த்தைக்கு இடையே பல பரீட்சை எழுந்தபோது அவர்களில் ஒருவன் வார்த்தையில் நிலைத்திருந்தான், மற்றவன் வார்த்தைக்கு அப்பாற்பட்டவனாய் இருந்தான். ஆனால் இருவருமே தீர்க்கதரிசிகள். உங்களுக்கு புரிகிறதா? புரிந்தால் ஆமென் என்று சொல்லுங்கள். ஒருவன் வார்த்தையில் நிலை நின்றான், மற்றவன் வார்த்தைக்கு விலகியிருந்தான். இருவருமே தீர்க்கதரிசிகள், தீர்க்கதரிசிகள் என்று நிரூபிக்கப்பட்டவர்கள். ஆனால் ஒருவன் மாத்திரமே வார்த்தையோடு இருந்தான். பாருங்கள், கடைசி நாட்களில் கள்ள அபிஷேகம் பெற்றவர்கள். பாருங்கள், ஒரு தீர்க்கதரிசி, இருவரும் தீர்க்கதரிசிகளே. ஒருவன் வார்த்தையில் நிலை நின்று வார்த்தையால் ரூபகாரப்படுத்தப்பட்டவன், மற்றவனோ வார்த்தையால் ரூபகாரப்படுத்தப்படாதவன். மறுபடியும் காயின் ஆபேல், இவரண்டையும் பார்த்தீர்களா? தவறான ஒன்றும் உண்மையான ஒன்றும் சரி. ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் வராந்திரத்தில் அழிந்து அழுகி போயினர். அவர்கள் ஆத்துமாக்கள் மறித்து மறைந்து போயினர். அவர்கள் சபைக்கு சென்று தேவன் அவர்களுக்கு நியமித்தவர்களை செய்து தங்கள் கடமையின் பாதையில் சரியாக இருந்தனர். ஆனால் அவர்கள் வார்த்தையால் ரூபகாரப்படுத்தப்படாத, சரியென்று நிரூபிக்கப்படாத ஒரு கள்ள போதகனை ஏற்றுக்கொண்டனர். அதே சமயத்தில் அவன் வேத சாஸ்திரத்தில் பாண்டித்துவம் பட்டம் பெற்றிருந்தான். ஒரு உண்மையான தீர்க்கதரிசியை நீங்கள் இன்னும் என்னவெல்லாமோ அழைக்க விரும்புகிறீர்களோ அவ்வகையில் அவன் இருந்தான். இருப்பினும் அவன் வார்த்தையினாலும் தேவனுடைய அடையாளங்களினாலும் ஆவிக்குரிய பிரகாரமாய் நிரூபிக்கப்படாதவனாயிருந்தான். நீதியும் கௌரவமும் கொண்டிருந்த பக்தியுள்ள ஜனங்கள் வராந்திரத்தில் மறித்து அழிந்து போயினர். அவர்கள் பரலோகத்தில் ஒருபோதும் இருக்க மாட்டார்கள். நாம் எங்கு நடக்க வேண்டும் என்று காண்கிறீர்களா? உங்களுக்கு புரிகின்றதா? அதை நழுவிடாதீர்கள். நோவாவின் காலத்தில் வார்த்தை பூமியிலிருந்து வானத்துக்கு ஒரு மிதக்கும் மறுரூபத்தை கட்டியது போல், நோவா கொண்டிருந்த ஒரு சிறு பிரத்யேக கொள்கை ஜனங்களுக்கு பைத்தியமாக தென்பட்டது. அவன் அவர்களிடம், கர்த்தர் உரைக்கிறதாவது, தேவன் உரைத்து விட்டார், மழை வரப்போகிறது என்று கூறினான். அந்நாளில் இருந்த விஞ்ஞானிகளும் கல்விவான்களும் புத்திமான்களும், அந்த வயோதிக உளர்வாயினை பாருங்கள், அவனுக்கோ வயதாகிவிட்டது, அவன் சிந்தை நடுவிக்கொண்டிருக்கிறது என்று கூறினார்கள். பாருங்கள், ஆனால் அவன் கூறினது சரியே. ஏனெனில் அவன் ரூபகாரப்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. முடிவில் அவன் செய்தி உண்மையில் ரூபகாரப்படுத்தப்பட்டது. அவன் என்ன செய்தான்? அவன் பிரசங்கித்துக் கொண்டிருந்த வார்த்தையின்படியே அந்த பேழையின் மூலம் அவன் பூமியிலிருந்து மகிமைக்கு மறுவப்பட்டான். அது மறுவமாக்கப்பட்டது. அந்த விஞ்ஞான தெளிப்பு மீதியானவர்களை நியாய தீர்ப்புக்குள் அழுக வைத்தது. நியாய தீர்ப்பின் ஜலப்பிரளயத்திலே தண்ணீரினால் அவர்கள் அழுகி போயினர். இந்த கல்வியின் மகத்தான விஞ்ஞான யுகத்தில் ஜனங்கள் என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கின்றனர்? இந்த ஏதேன் சபை வார்த்தைக்கு திரும்பி ஏதேன் நிலையை திரும்ப பெறுவதற்கு பதிலாக அது விஞ்ஞான நிலையில் அடங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உயர்த்திக் கொண்டிருக்கின்றீர்களா? ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை உயர்த்த முயற்சிக்கின்றார்களா, அல்லது தங்களையே உயர்த்திக் கொள்ள முயற்சிக்கின்றார்களா? இவ்விரண்டில் எதை செய்கின்றது என்று வியப்படைகின்றேன். சபை அவருடைய உருவடைந்த வித்து, அறிவுத்திட்டம் போன்றவை மானிடவர்கள் முழுவதையுமே விஞ்ஞானத்தில் ஆழ்த்தி அவர்கள் விஞ்ஞான பூர்வமாக தேவனுடைய வார்த்தையை அறியாதிருக்கும்படி செய்துவிட்டன. விஞ்ஞான பூர்வமாக தேவனுடைய வார்த்தையை அறியாமல் இருத்தல், அது ஒரு பெரிய வாக்கு மூலம் இல்லையா? ஆனால் அவர்கள் அவ்விதமே இருக்கிறார்கள். அது அப்படி இருக்க முடியாது என்கிறீர்களா? இயேசு வந்தபோது அவ்விதமே இருந்தது. இயேசு வந்த நாளில் அந்த மனிதர் தேவனுடைய வார்த்தையை எடுத்தபடி மாத்திரம் அறிந்திருந்தார்கள். அவர்கள் அப்படித்தானே அறிந்திருந்தனர், நிச்சயமாக. ஆனால் தேவன் புறாவின் சிறகுகள் மேல் அவர் என்ன செய்வார் என்று உரைத்திருந்ததை செய்து நிறைவேற்றின போதிலும் இயேசு யார் என்பதை அவர்கள் அறியாமல் இருந்தனர். வார்த்தை என்ன உரைத்திருந்ததோ அதையே அவர் செய்தார். என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டியதில்லை. ஆனால் அவர் என்ன செய்வார் என்று வார்த்தை உரைத்திருந்ததோ அதை அவர் அப்படியே செய்தார். ஆனால் அந்த நாட்களில் அவர்களிடையே விஞ்ஞானிகள் இருந்தனர். அவர்கள் விஞ்ஞானபூர்வமாய் அறிவில்லாமல் இருந்து மனப்பூர்வமாய் பாவம் செய்தனர். இச்சை கூடாக்கி போட்டிருந்தது. அவர்களுடைய நிர்வாணத்தை காண்பதற்கு அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை அவசியமாய் உள்ளது. வெளிப்படுத்தல் 3 அதிகாரத்தில் உன் நிர்வாணத்தை நீ காணும்படி, நீ பார்வையடையும்படிக்கு, உன் கண்களுக்கு கலிக்கம் போடும்படிக்கு அதை இடத்தில் வாங்கிக் கொள்ள உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று கூறப்பட்டுள்ளது. கலிக்கம் என்பது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. அது கண்களுக்கு சுகத்தை அளித்து தேவனுடைய வல்லமையின் மூலம் உலக காரியங்களில் இருந்து தேவனுடைய சமூகத்துக்குள் உங்களை மறுவப்படுத்துகிறது. அப்பொழுது நீங்கள் காண்கின்றீர்கள், நான் ஒரு காலத்தில் காணாமற் போயிருந்தேன், இப்பொழுதோ நான் கண்டுபிடிக்கப்பட்டேன், நான் குருடனாயிருந்தேன், இருந்தேன் இப்பொழுதோ காண்கிறேன் என்று கூறுவார். பாருங்கள், அது வித்தியாசமாயிருக்கும். அதுவே இன்றைக்கு சபைக்கு விடுக்கப்படும் அழைப்பாயிருக்கிறது. இதுவே, அதாவது நீ இடத்தில் வந்து உன் கண்களுக்கு கலிக்கம் வாங்கி என் கலிக்கத்தை உன் கண்களுக்கு போடு, அப்பொழுது நீ காண்பாய். உட்புறத்தில் உண்மையாகவே ஒன்றை பெற்றுள்ள நபர் எவர் மேலும் பரிசுத்த ஆவியானது இறங்கட்டும். சுகமளித்தல் உட்புறத்தில் இருந்தே வருகிறது. உனக்குள் இருக்கும் ஆவி உன்னை குணமாக்கட்டும். உண்மையான ஆவி உண்மையான வித்தை அபிஷேகிக்குமானால் அது தேவனுடைய குமாரனை அல்லது குமாரத்தை பிறப்பிக்குமே தவிர வேறொன்றும் செய்ய முடியாது. ஆனால் உண்மையான ஆவி ஊமுள் வித்தில் மேலும் விழும். மழை கோதுமை செடியின் மேல் விழுந்து அதை பிடைக்கச் செய்வது போல ஒரு ஊமுள் செடியின் மேலும் விழுந்து அதையும் பிடைக்கச் செய்யும். ஆனால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். புரிகிறதா? நாம் தேவனுடைய கனிதரும் மரங்களாக தேவனுடைய வார்த்தை என்னும் கனிதறிகிறோம். இயேசு, ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து என்னை பின்பற்ற கடவன், அவன் தன்னுடைய கல்வியை, தன்னுடைய அறிவை, தன்னுடைய பட்டங்களை வெறுத்து அவனுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று கூறினார். ஜனங்களோ தங்களுடைய கண்ணியத்தை குறித்துக் கொண்டிருந்த பொதுவான கருத்துக்களை இழந்து விட்டார்கள். இங்கு நான் எழுதி வைத்துள்ள வேதவசனங்களை கூறாமல் விட்டுவிடுகிறேன். நான் இன்னும் 5 அல்லது 10 நிமிடங்கள் எடுத்துக் கொள்கிறேன். பாருங்கள், ஜனங்கள் ஒருவருக்கொருவர் கொண்டிருந்த தங்களுடைய கண்ணியத்தை இழந்து விட்டனர். அவர்கள் முன்பு போல் இப்பொழுது இல்லை. இங்கு வயது சென்ற சகோதரர்களும் நானும் சகோதரிகளும் அதை அறிந்திருக்கிறோம். ஜனங்களோ முன்பு இருந்தது போல இப்பொழுது நடந்து கொள்வதில்லை. அவர்கள் தங்கள் பொதுவான புரிந்து கொள்ளும் தன்மையும் இழந்து விட்டார்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நவீன விஞ்ஞான காலம் மக்களின் மன உணர்ச்சியை பாதித்து அவர்கள் இயற்கையாக கொண்டிருந்த விவேகத்தை இழக்கும்படி செய்துவிட்டது. ஒரு ஸ்திரீயை சகோதரியாக மதிக்க, ஒரு சகோதரனை மதிக்க அவர்களால் முடியவில்லை. அது அசுத்தமான ஒன்று. ஸ்திரீகளும் ஆபாசமான ஆடைகளை அணிந்து கொண்டு ஜனங்களிடமில் வருகிறார்கள். அதன் பிறகு நான் ஒரு நல்ல பெண்மணி என்று கூறுகிறார்கள். அவள் எதற்காக இவ்விதம் வெளியே செல்ல வேண்டும்? அவள் குருடாக்கப்பட்டிருக்கிறாள். இங்குள்ள இளம்பெண்களே, உங்கள் தாய் அல்லது என் தாய் இக்காலத்து பெண்கள் உடை உடுத்தி சாலையில் செல்வது போல் அங்கு செய்திருந்தால் ஆடை உடுத்து அறியக்கூடாத அளவுக்கு மூளைக்கோளாறு ஏற்பட்டுள்ளது என்று எண்ணி அவர்களை பைத்தியக்கார விடுதியிலேயே சேர்த்திருப்பார்கள். நல்லது, அன்று அது மூளைக்கோளாறு என்றால் இன்றும் அது மூளைக்கோளாறு தான். இப்பொழுதும் அது அதேவிதமான ஸ்திரீயாகவே இருக்கிறாள். புரிகின்றதா? ஆனால் அவர்கள் தங்கள் கணிகம் அனைத்தையும், தங்கள் விவேகம் அனைத்தையும் இழந்துவிட்டனர். அவர்கள் நவீன அறிவு, கலாச்சாரம், கல்வி ஆகியவற்றை கொண்டவர்களாய் இப்படி இருப்பது முன்பை காட்டிலும் அதிக ஆரோக்கியம் தருகிறது என்று கூறுகிறார்கள். அது பாவமானதும் மரணமும் ஆகும். கவனியுங்கள், ஓ, அவர்கள் முன்பு இருந்தது போல இப்பொழுது இல்லை. சபை வாழ்க்கையும் கவனியுங்கள். முன்னாளில் சபை வாழ்க்கையில் தீர்க்கதரிசி கர்த்தர் உரைக்கிறதாவது என்று ஒன்றை கூறினால் அது ஜனங்களை அசைத்தது. அவர்கள் அதனோடு தரித்திருந்தார்கள், அவர்கள் அசைந்தனர். ஆனால் இப்பொழுதோ அந்த நபரை எனக்கு பிடிக்கவில்லை, வாக்களிப்பு மூலம் அவரை வெளியே அனுப்பிவிடுங்கள் என்று கூறுகிறார்கள். பாருங்கள் பாருங்கள், அவர்களுக்கு புரிந்து கொள்ளும் தன்மையே இல்லை. ஜனங்கள் தேவனுடைய ஆவியினால் இப்பொழுது அசைவதில்லை. தேவனுடைய வார்த்தை அவருடைய ஆவியா இருக்கிறது. அவருடைய வார்த்தை அவருடைய தீர்க்கதரிசனத்திற்கு வருகிறது. அந்த வார்த்தை உங்களை உலகத்தின் காரியங்களில் இருந்து தேவனுடைய குமாரரும் குமாரத்தினருமான சாயலுக்கு மறுபடுத்துகிறது. தீர்க்கதரிசிகளின் மூலமாக மட்டுமே வார்த்தை வர முடியும். அவர்கள் அதை உரைத்தனர். அது வார்த்தையோடு ஒப்பிடப்பட்டு அது வார்த்தைதான் என்பது காண்பிக்கப்பட வேண்டும். பிறகு அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அது உன்னை உலகத்தின் குமாரன் அல்லது குமாரத்தி என்பதிலிருந்து தேவனுடைய குமாரன் அல்லது குமாரத்தியாக மறுபடுத்தும். இங்குள்ள உங்களையே எடுத்துக்கொள்வோம். உங்களில் எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது? நம் எல்லோருக்குமே நாம் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். ஏனெனில் வார்த்தை உரைக்கப்பட்டு அது விசுவாசிக்கப்பட்டது. வார்த்தை புறப்பட்டு வந்து இருதயமாகிய விளைநிலத்தில் விழுந்து அங்கிருந்து அது வளர்ந்தது. புரிகிறதா? உங்களை மறுபடுத்துதல் அவருடைய பரிசுத்த ஆவி வார்த்தை வித்தை அவருடைய சாயலுக்கோப்பாக மறுபடுத்துகிறது. பேரிக்காய் மரம் பேரிக்காய் கனிகளையும் ஆப்பிள் மரம் ஆப்பிள் பழங்களையும் தருவது போல அவருடைய வார்த்தை தேவனுடைய குமாரனையும் குமாரத்திகளையும் தோன்ற செய்யும். அதைத்தான் அது செய்ய வேண்டியதாக உள்ளது. ஒரு நாள் இவ்வுலகம் மறுபடியும் இருளிலும் குழப்பத்திலும் இருந்த போது தேவனுடைய ஆவியானவர் முன்குறிக்கப்பட்ட வித்தின் மேல் அசைவாடினார். ஒரு முன்குறிக்கப்பட்ட வித்து, அந்த முன்குறிக்கப்பட்ட வித்து அது மறுரூபாக்கப்பட்டது. அது ஏசாயா 9:6 நிறைவேற்றினது. அந்த தீர்க்கதரிசி அங்கு நின்று கொண்டிருந்தார். அவன் தேசங்களில் இருந்த ஜனங்களின் மனதை கவர்ந்திருந்தான். அவன் காலத்தில் இருந்த மார்க்க சம்பந்தமான ஜனங்கள் அவரை விசுவாசிக்கிறார். ஆனால் எல்லோரும் அல்ல, அவர்கள் எல்லோரும் ஒருபோதும் விசுவாசிக்கவில்லை. இந்த தீர்க்கதரிசி அந்த மனிதன் உரைத்தவை சரியாக இருப்பதை அவர்கள் கண்டார்கள். அவன் உரைத்தவை பரிபூர்ணமாக இருந்து அவை நிறைவேறின. இந்த மனிதன் ஜனங்களின் முன்னின்று ஒரு கன்னியை கர்ப்பவதியாக வாழ்ந்து உரைத்தான். ஓ, அது அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. ஆனால் நீங்கள் பாருங்கள், தேவனே அதை உரைக்கவில்லை. அவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலம் அதை உரைத்தார். வேதாகமத்திலும் அது குறித்து எதுவுமே எழுதி வைக்கப்படவில்லை. ஆனால் இந்த தீர்க்கதரிசி எழுந்திருந்து ஒரு கன்னியை கர்ப்பவதியாவாள் என்று உரைத்தார். ஏசாயா 9:6, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா எனப்படும் என்றுள்ளது. ஒரு கன்னியை கர்ப்பவதியாவாள் என்னும் அந்த வார்த்தை உரைக்கப்பட்ட போது அது ஜீவனுள்ள வித்தாயிருந்தது. அதை என்றாவது ஒரு நாளில் ஏற்றுக்கொள்ள ஒரு விளைநிலம் இருக்க வேண்டும். அவர் தேசங்கள் முழுவதும் தேடினார், ஒன்றுமே கிடைக்கவில்லை. அவர் தேசங்கள் முழுவதும் சென்று பார்த்தார், ஒன்றுமே கிடைக்கவில்லை. ஆனால் ஏறக்குறைய 800 ஆண்டுகள் கழித்து அந்த முன்குறிக்கப்பட்ட வித்து ஒரு விளைநிலத்தை கண்டுபிடித்தது, அது வளர ஆரம்பித்தது. தேவன் ஆதியில் வெளிச்சம் உண்டாக்கிறது என்று உரைத்தது போல் ஒருவேளை 800 ஆண்டுகள் கழித்து வெளிச்சம் உண்டாயிருக்க கூடும். மரம் உண்டாக்கிறது அவர் உரைத்த ஒவ்வொன்றும் அவ்விதமே தோன்றினது. இங்கு ஒரு முன்குறிக்கப்பட்ட வித்து தேவன் நம்மோடு இருக்கிறார் என்னும் இம்மானுவேலை தோன்ற செய்தது. அவரை ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள், நாம் இயேசுவாகி அவரையே என்று நாடிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், முடியவில்லை. அவரை ஒரு ஸ்தாபனத்துக்குரியவராக செய்ய அவர்களால் முடியவில்லை. அவர் தேவனுடைய முன்குறிக்கப்பட்ட உரைக்கப்பட்ட வார்த்தையாக இருந்தார். பிசாசினால் தன்னுடைய அவிசுவாசத்தை அவர் மேல் எரிய முடியவில்லை. அந்த விரட்டி அடிக்கும் தன்மையை அவர் தம்மையில் கொண்டிருந்தார். தேவனே, விரட்டி அடிக்கும் தன்மையை எங்கள் மேல் தெளிப்பீராக என்பதே என் ஜபமாயிருக்கிறது. அது உண்மை. அதற்கு பின்பு ஆவியானவர் அவர் மேல் அசைவாடி இந்த நாளில் வெளிச்சம் கொண்டு வரும்படி கல்வாரி சிலுவைக்கு அனுப்பினார். அது இந்த நாளின் சபை வரைக்கும் இருந்த எல்லா முன்குறிக்கப்பட்ட வித்துக்களுக்கும் வெளிச்சத்தை கொண்டு வந்து அவர்களை தேவனுடைய குமாரராகவும் குமாரத்திகளாகவும் மறுபடுத்தி தேவனுடைய சமூகத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. முன்குறித்தல் என்னும் வார்த்தையை குறித்து நீங்கள் இடர் அடையாதீர்கள். அது ஏற்கனவே உங்களுக்கு விளக்கியுள்ளேன். நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு எபேசியர் 5:5 காண்பிக்க விரும்புகிறேன். கவனியுங்கள், அன்றிரவு நான் உங்களிடம் கூறினது போல அது துவக்கத்தில் நீங்கள் உங்கள் தகப்பனுக்குள் இருந்தது போல் நீங்கள் அவருக்குள் இல்லாமல் இருந்தால் இவ்வுலகிற்கு வந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் பாருங்கள், உங்களை தோன்ற செய்ய அது ஒரு விளைநிலத்தின் வழியாக வர வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது நீங்கள் உங்கள் தகப்பனுடைய குமாரனும் குமாரத்திகளும் ஆயிருக்கிறீர்கள். பாருங்கள், அது ஒரு வித்து. அதுபோலவே நீங்கள் இப்பொழுது ஒரு கிறிஸ்தவனாக உண்மையான முன்குறிக்கப்பட்ட வித்தாக இருப்பீர்களேயானால் எதுவும் சிருஷ்டிக்கப்படும் முன்பே நீங்கள் தேவனுக்குள் இருந்தீர்கள். நீங்கள் எப்பொழுதுமே தேவனுக்குள் இருந்தீர்கள். உங்கள் ஜீவாணு தேவனுடைய தன்மையாக அவருடைய சிந்தையில் இருந்தது. இதோ இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கும் இந்த அழகிய சிறுமியை நாம் உதாரணமாக எடுத்துக் கொள்வோம். தேவனோ இந்நாளில் ஒரு பெண் இருப்பாள், அவளுடைய பெயர் இதுவாக இருக்கும், அவள் இதுவாக அதுவாக இருப்பாள் என்று தம் சிந்தையில் கொண்டிருந்தார். அவள் இந்நேரம் வரைக்கும் என்னவெல்லாம் செய்வாள் என்று அவர் அறிந்திருந்தார். அவள் இங்கு சிகப்பு உடையுடன் அமர்ந்து செய்தியை கேட்பாள் என்றும் அவர் அறிந்திருந்தார். அது அவருடைய சிந்தையில் இருந்தது. உங்களுடைய கணவர் யார் என்றும் அவர் யாராயிருக்கிறார் என்றும் உங்கள் இருவரையும் அவர் இணைத்து நீங்கள் இந்நாளில் இந்த பட்டணத்தில் இங்கு உட்கார்ந்திருப்பீர்கள் என்றும் அவர் அறிந்திருந்தார். அதை நீங்கள் நிறைவேற்றாமல் இருக்க எந்த வழியுமே இல்லை. பாருங்கள், ஏனெனில் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வளரும் வித்தாக உள்ளே இருக்கும் வரைக்கும் அந்த வித்து என்ன செய்ய வேண்டும் என்று உரைக்கப்பட்டதோ அதை அது அப்படியே தோன்ற செய்ய வேண்டும். அது முற்றிலும் உண்மை. அது அவருடைய வார்த்தையாயிருக்கிறது. அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார். அதன் மேல் அவர் கவனமாயிருக்கிறார். நீ உன் தகப்பனுக்குள் ஜீவ அணுவாக இருந்து அவருடைய குமாரத்தியாக உலகில் தோன்றினார். ஒவ்வொருவரும் சகோதரரே, சகோதரிகளே, நீங்கள் அவ்விதமே தோன்றினீர்கள். உங்கள் தகப்பனுக்குள் நீங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் அப்பொழுது நீங்கள் இங்கே இருந்திருக்கவே மாட்டீர்கள். அவ்விதமே நீங்கள் தேவனுக்குள் இராதிருந்தால் நீங்கள் வேதத்தின் செய்தியையும் இந்நாளுக்குரிய தற்போதைய செய்தியையும் விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் தேவனுக்குள் இருந்தீர்கள் என்பதன் ரூபகாரப்படுத்துதலாய் அது அமைந்துள்ளது. நீங்கள் இங்கு அமர்ந்திருப்பதன் காரணமே இங்கு நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் என்று முன்குறிக்கப்பட்டிருந்தீர்கள். இல்லை என்றால் நீங்கள் இங்கு இருக்க மாட்டீர்கள். நீங்கள் தெருவில் இருந்து உங்களில் சிலர் குடிகாரராயும் இன்னும் சிலர் மற்றொருவரின் மனைவியுடன் சுற்றித் திரும்பவர்களாயும் இருந்திருப்பீர்கள். பெண்களாகிய நீங்கள் விவாகமாகியும் வேறு பெண்களின் கணவரோடு சுற்றித் திரிந்திருப்பீர்கள். இப்படி ஏதாவது ஒன்றை செய்திருப்பீர்கள். ஆனால் பாருங்கள், நீங்கள் இங்கு இருக்க வேண்டும் என்று முன்குறிக்கப்பட்டீர்கள். பாருங்கள், உங்களால் அதை தவிர்க்க முடியாது. உங்களுக்கு ஒரு பிதா இருக்கிறார், அவர் தேவன். நீங்கள் ஒரு வித்தா இருந்தீர்கள். நீங்கள் அவருக்குள் சிந்தையாக இருந்தீர்கள். இப்பொழுது அவருடன் ஐக்கியம் கொள்ளக்கூடிய நபராக இருக்கிறீர்கள். புரிகின்றதா? நீங்கள் துவக்கத்தில் உங்களுடைய தகப்பன்மார்களுக்குள் இருந்து இப்பொழுது நீங்கள் குமாரரும் குமாரத்திகளுமாய் உங்களுடைய பெற்றோரோடு ஐக்கியம் கொள்வது போலேயாகும். இப்பொழுது நாம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடன் ஐக்கியம் கொள்ளக்கூடிய தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம். பாருங்கள், அது மிகவும் அழகானது. நீங்கள் அதை விரும்புகிறீர்கள் அல்லவா? அப்பொழுது நீங்கள் அவரை போல ஆகின்றீர்கள். நீங்கள் அவருடைய குமாரராய் இருந்தால் நீங்கள் தன்மைகளாக ஆதியில் அவருடைய ரூபத்திற்குள் இருந்தீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், ஆதியிலே நீங்கள் அவருக்குள் இருந்திருந்தால் வார்த்தையாகிய இயேசு மாம்சமாகி மானிடரிடையே தேவராக வாசம் செய்த போது நீங்கள் அவருக்குள் இருந்து அவர் ஏற்றுக்கொண்ட அவமதிப்புகளை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள். அவர் கல்வாரிக்கு சென்ற போது நீங்களும் அவருக்குள் இருந்து கல்வாரிக்கு சென்றீர்கள். நீங்கள் அவருக்குள் மரித்தீர்கள். நீங்கள் அவருக்குள் உயிரோடு இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்குள் இருந்து அவருடன் ஒருமித்து உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். புரிகிறதா? நான் ஒரு அமெரிக்கரானால் அவளுடைய எல்லா அவமானத்தையும் தாங்குகிறேன். அவளுடைய எல்லா மகிமையிலும் காணப்படுகிறேன். அவள் எதுவாக இருந்தாலும் நானும் அதுவாக இருக்கிறேன். நான் அமெரிக்க குடிமகன். நான் பிளிமத் பாறையில் வந்திறங்கினேன். ஆமையா? ஆம், நான் பிளிமத் பாறையில் வந்திறங்கினேன். அவர்கள் சுதந்திர சாசன அறிக்கையில் கையொப்பமிட்ட போது நானும் அந்த காலை அறையில் இருந்தேன். அவர்களுடன் நானும் அதில் கையொப்பமிட்டேன். அவருடைய பொருளாதாரத்தில் நானும் ஒரு பாகமாக இருக்கிறேன். நான் சுதந்திர சாசனத்தில் கையொப்பமிட்டேன், அது உண்மை. போர்ச் பள்ளத்தாக்கில் வாஷிங்டன் அந்த நதியை கடக்கையில் நான் அவருடன் இருந்தேன். நாளை காலையில் அங்கிருந்தேன், அவரோடு நானும் ஜெபித்தேன். நான் இருந்தேன். நீயும் ஒரு அமெரிக்கராய் அங்கிருந்தால், நீ ஒரு அமெரிக்கரானால் நீ இருந்தால், ஏனென்றால் அமெரிக்காவின் ஒவ்வொன்றிலும் நீ இருக்கிறாய். கோவில் நான் கொடியேற்றினேன், அவர்கள் அதை செய்ய நான் உதவினேன். ஒவ்வொரு கோட்டையையும் நான் பிடித்தேன். ஒரு புரட்சியில் அவள் அவமானத்தை நான் சுமந்தேன். அவள் எவ்விதமோ அவ்விதமே நானும் இருக்கிறேன். கிறிஸ்து எதுவாக இருந்தாரோ அது அனைத்துமாக நானும் இருக்கிறேன். அவர் என்னவாக இருக்கிறாரோ அவ்விதமே நானும் இருக்கிறேன். ஓ தேவரே, அவர் மதவெறியர் என்று கருதப்பட்டால் நானும் அவ்விதமே இருக்க வேண்டும். அவருடைய ஆவியின் கிரியைகளின் விளைவாக அவர் பெயல்செபூல் என்று அழைக்கப்பட்டிருந்தால் நானும் கூட அவ்விதமாக அழைக்கப்பட வேண்டும். அவர் எவ்விதமோ நானும் அவ்விதமே, அவர் எவ்விதமாக இருந்தாரோ நீயும் அவ்விதமே. நாம் அமெரிக்காவின் அழியா புகழுக்கும், அவளுடைய விடுதலைக்கும், அவளுடைய கீர்த்திக்கும், அவளுடைய மகிமைக்கும், அவருடைய அவமானத்துக்கும் காரணகர்த்தாக்களாக இருக்க வேண்டும். நாம் அபிதம் தான் இருக்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டு சபையாக இருக்க வேண்டும். அவர் உலகத்தில் ஜீவித்த காலத்தில் நானும் அவரோடு ஜீவித்தேன். அவர் மரித்த போது நானும் அவரோடு மரித்தேன். அவர் உயிர்த்தெழுந்த போது நானும் அவரோடு உயிர்த்தெழுந்தேன். இப்பொழுது நான் அவரோடு கூட வந்து கூடி உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிறேன். ஏனெனில் நான் அவருடைய ஒரு பாகமாக இருக்கிறேன். அவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கு நானும் இருக்கிறேன். என் ஊழியக்காரன் எங்கே இருக்கிறானோ அங்கே நானும் கூட இருப்பேன். இப்பொழுது அவரால் நம்முடனும் நம்மளும் ஐக்கியம் கொண்டு அவருடைய வார்த்தையை நம்மிடம் ஒப்படைக்க முடிகிறது. நாம் அவருடைய வார்த்தையில் ஒரு பாகமாக இருக்கிறோம். அவர் வார்த்தையாக இருக்கிறார். அவரில் நாம் ஒரு பாகமாக இருப்போமையானால் அப்பொழுது நாம் வார்த்தையில் ஒரு பாகமாக இருக்கிறோம். நான் பெற்றுள்ள ஒரு கரத்தை எப்படி நான் மறுக்கக்கூடும்? ஒரு முட்டாள் என்னை மன்னிக்கவும், விஞ்ஞானம் எனக்கு கரம் இல்லை என்று என்னதான் கூறினாலும் எனக்கு ஒரு கரம் உண்டாயிற்றே. நான் கரத்தையுடன் இருக்கிறேன் என்பதை நான் அறிவேன். நான் அதை உபயோகிக்கிறேன். எனக்கு ஒரு தேவர் உண்டென்று நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு ஒரு ரட்சகர் உண்டு. என் ஆத்மாவில் அவரை நான் உணர்கிறேன். நான் அவரின் ஒரு பாகமாக இருக்கிறேன். அப்படித்தான் இந்த வார்த்தை கூறுகிறது. அப்படித்தான் நான் இருக்கிறேன். இந்த வார்த்தையின் ஒரு பாகத்தை நான் மறுதளித்தால் எனக்கு கையோ காதோ கண்ணோ இருப்பதை நான் மறுதளிப்பது போலாகும். அவ்விதம் மறுதளித்து விட்டு என் சரியான மனநிலை கொண்ட ஒரு மனிதனாக நான் இருக்க முடியாது. அதை போலவே நான் தேவனுடைய எந்த வார்த்தையாகிலும் மறுதளித்து விட்டு தேவனுடைய உண்மையுள்ள ஆவியில் நிலைத்திருக்க முடியாது. நான் ஸ்தாபனங்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது அவைகளை குறித்து தேவன் கூறுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். புரிகிறதா? உங்களால் ஸ்தாபனங்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்பொழுது மறுரூபடுத்துதல், அவர் வார்த்தையின் மூலம் நம்மை மறுபடுத்தி இணைப்பாற செய்ய முடியும். ஏனெனில் நாம் வார்த்தையில் ஒரு பாகமாக இருக்கிறோம். என்னுடைய இயற்கையான பிறப்பை குறித்து பேசக்கூடிய அநேக காரியங்கள் உண்டு. என் இயற்கையான பிறப்பில் உள்ள அநேக காரியங்களை குறித்து என்னால் பெருமை பாராட்ட முடியாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பெருமை பாராட்ட எனக்கு ஒன்றுமில்லை. முதலாவதாக என் தாயார் பாவியாக இருந்தார். என் தகப்பனார் ஒரு பாவியாக இருந்தார். அவர்கள் கொலைகாரர்களும் துப்பாக்கி சண்டை புரிபவர்களுமாய் இருந்தனர். அவர்கள் அநேகர் அப்படி சண்டையிட்டு மடிந்து போயினர். கெண்டக்கியில் அவர்கள் குடிகாரரும் கள்ளச்சாராயம் காய்ச்சுவருமாய் இருந்தனர். என் தாய் மாலி சிகப்பிந்திய. எனக்கு பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. என் குடும்ப வம்சத்தை குறித்து நான் பெருமை கொள்ள முடியாது. ஆனால் தேவனுக்கு மகிமை நான் பெருமை பாராட்டும்படி ஒன்று உண்டு. அதுதான் என்னுடைய இரண்டாம் பிறப்பு. அது இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வருகிறது. நான் பெற்றுள்ள அந்த தகப்பனை குறித்து நான் பெருமை பாராட்ட முடியும். ஏனென்றால் அவரே என் பிதா, அவரே என் ரட்சகர், அவரே என் மீட்பர். அவரிடக்காக செய்துள்ள ஒவ்வொரு காரியத்தின் பேரிலும் நான் பெருமை பாராட்ட முடியும். ஏனெனில் இப்பொழுது நான் அவருடைய குமாரனாகிவிட்டேன். நான் இனி ஒருபோதும் சார்லஸ் பிரனாமின் குமாரன் அல்ல. நான் இயேசு கிறிஸ்துவின் ஒரு குமாரன், அது உண்மை. இப்பொழுது இருக்கிற என் மறுபிறப்பை குறித்து நான் பெருமை கொள்ள முடியும். ஆனால் என் முதலாம் பிறப்பை குறித்து நான் பெருமை கொள்ள முடியாது. பட அதில் ஒன்றுமில்லை. அதை குறித்து நான் வெட்கப்படுகிறேன். ஆனால் என் இரண்டாம் பிறப்பை குறித்து நான் வெட்கப்படவில்லை. இல்லவே இல்லை. நான் என்னுடைய இரண்டாம் பிறப்பை குறித்து வெட்கப்படவில்லை. அதை அவர் எப்படி செய்தார்? தாமதை திருவசனத்தைக் கொண்டு தண்ணீர் முடிக்கினால் சுத்திகரித்தார். அது உண்மை. முன் குறிக்கப்பட்ட விசுவாசிகள் உண்மையிலேயே வார்த்தையோடு தரித்திருக்கிறார்கள். அவர்கள் அதை தாறுமாறாக்க மாட்டார்கள். அது தாறுமாறாக்கப்பட முடியாது. ஓ தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளே, நாம் ஏன் இந்த மகத்தான ஐக்கியத்தை எல்லா தேவனுடைய குமாரரோடும் குமாரத்திகளோடும் கொண்டிருக்க கூடாது? அதை நாம் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அபிதம் செய்ய மாட்டார்கள். அவ்வளவுதான். ஏனெனில் அவர்கள் ஆதியிலிருந்தே உண்மையான தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளும் அல்ல. பாருங்கள், கடந்த இரவு நான் கூறினது போல அதை நான் இங்கு எழுதி வைத்திருந்தேன். ஆனால் அதை குறிப்பிட எனக்கு நேரமில்லை. அதை விட்டுவிட்டு இப்பொழுதோ முடிக்கப் போகிறேன். உள்ளுக்குள்ளாக இருக்கும் உள்ளான அந்த சிறு அங்கிருந்துதான் நீங்கள் ஆரம்பிக்கின்றீர்கள். அதிலிருந்து வந்தால் நீங்கள் ஒரு ஆவியா இருக்கிறீர்கள். பின்பு நீங்கள் ஜீவிக்கின்ற ஒருவராக இருக்கிறீர்கள். இப்பொழுது ஜீவிக்கிற ஒருவருக்கு தொடர்பு கொள்ள ஐம்புலன்கள் இருக்கின்றன. இரண்டாவதாக ஆவிக்கு ஐம்புலன்கள் உள்ளன. வெளிப்புற சரீரத்திற்கோ பார்த்தல், ருசித்தல், உணர்தல், முகர்தல், கேட்டல் என்னும் ஐம்புலன்கள் இருக்கின்றன. உட்சரீரத்திற்கு அன்பு, மனசாட்சி போன்ற ஐம்புலன்கள் உள்ளன. ஆனால் அந்த உள்ளுக்கு உள்ளானதுதான் கட்டுப்படுத்தும் கோபுரம். அதை கட்டுப்படுத்துவது தேவன் அல்லது சாத்தான். நீ தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த காரியங்கள் எதிலாவது கிறிஸ்தவரை போல் பாவனை செய்யலாம், அல்லது நீ கிறிஸ்தவரை போல் பிசாசுகளை துரத்தலாம். ஆனால் உள்ளே இருக்கும் அந்த கட்டுப்படுத்தும் கோபுரம், அந்த ஆரம்பம், அந்த மூல நிலை தேவனுடையதாய் அல்லாமல் இருக்குமானால் அது என்றைக்குமே தேவனிடத்திற்கு திரும்பாது. உங்களுக்கு புரிகிறதா? யூதாஸ் பிசாசுகளை துரத்தவில்லையா? இயேசுவை ஆக்கிரமிப்புள்ளாக தீர்த்து மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்த காய்பாவும் கூட தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லையா? ஆனால் அவனால் வார்த்தையோடு தரித்திருக்க முடியவில்லை. புரிகிறதா? அது உண்மை. ஸ்தாபன சபையிலிருந்தும் உலகிலிருந்தும் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக மறுரூபம் அடைதல். முடிக்கப் போகும் இந்நேரத்தில் இதை கவனியுங்கள். அலைகின்ற தேவனுடைய குமாரர் எவ்விதம் இவ்வுலகில் அலைகிறார்கள் என்று கவனியுங்கள். மார்க்கம் தப்பி அலையும் நட்சத்திரங்களைப் போல அவர்களும் நிலையில்லாமல் ஒரு ஸ்தாபனத்தில் இருந்து வேறொரு ஸ்தாபனத்திற்கு அலைகிறார்கள். இலையுதிர் காலத்தில் உதிர்ந்த இலைகள் நீரில் அசைவது போல அவர்கள் இருக்கிறார்கள். லியோ கிழக்கு பகுதியில் இதை நாம் வழக்கமாக கண்டிருக்கிறோம். காற்று அடித்து அந்த இலைகளை தண்ணீரின் மேல் அசைய செய்யும். சிறு காற்றும் கூட இந்த இலைகளை ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு கொண்டு சென்று விடும். ஆனால் தேவனோ, நாம் ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசுவிலே நங்கூரமிடப்பட்டுள்ளேன், வாழ்வின் புயல்களை தைரியமாக எதிர்ப்பேன். இயேசுவிலே நங்கூரமிடப்பட்டுள்ளேன், காற்றிற்கோ அலைக்கோ நான் அஞ்சிடேன். பாருங்கள், அது என்னமாயிருந்தாலும் அஞ்சிடேன். நீங்கள் பையனாய் பெண்ணாய் பள்ளியில் இருந்த போது அந்த நாளில் நீங்கள் கேட்ட அந்த பள்ளி மணியோசை உங்களில் அநேகருக்கு நினைவிருக்கும். வாக்கு சுத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றுவதற்கென ஆபிரகாம் சாராள் இருவரின் சரீரங்களும் மாற்றப்பட்டன. பாருங்கள், ஆபிரகாம் வாக்கு தத்தத்தை பெற்ற போது அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தனர். ஆபிரகாமுக்கு அப்பொழுது 75 வயது, சாராளுக்கு 65 வயது. ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு அவளுக்கு நின்று போயிருந்தது. அவள் சிறுமியாய் இருந்தது முதற்கொண்டே ஒன்றுவிட்ட சகோதரியான அவளுடன் அவன் வாழ்க்கைப்பட்டிருந்தான். அந்த வாக்கு தத்தத்தை காத்துக் கொள்ள, அந்நாளின் வாக்கு தத்தம் நிறைவேற, வயது சென்ற அவர்களின் சரீரங்கள் வாலிப மனிதனாக வாலிப ஸ்திரீயாக மாற்றப்பட்டன. தேவனுக்கு மகிமை! அது எனக்கு நல்லுணர்வை தருகிறது. புரிகிறதா? நான் என்னவாக இருந்தேன் என்றோ, எப்படி இங்கு வந்தேன் என்றோ எனக்கு கவலை இல்லை. இந்நாளில் வாக்குத்தத்தம் நிறைவேற நாம் மறுவமாக்கப்படுவோம். அப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியின் இனிமையை கொண்டவர்களாய் சகோதரரும் சகோதரிகளுமாக வாழ்ந்து ஒருமித்து வாசம் பண்ணுவோம். ஒரு முன்னடையாளமாக இருப்பதற்கு ஏரோக்கின் முழு சரீரமும் தேவனுக்குள் மறுவப்படுத்தப்பட்டது. அவன் மரணத்தை காணாமல் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். ஏனோக்கு அவ்விதமாய் சென்றான். எலியாவிற்கும் அவ்விதமே சம்பவித்தது. மரித்து உறைந்து போயிருந்த ரூபத்திலும் பீத்தெடுக்கப்பட்டு அடிக்கப்பட்டிருந்த இயேசுவின் சரீரம் மறுவப்படுத்தப்பட்டது. அது நொறுக்கப்பட்டு காயங்கள் உண்டாக அடிக்கப்பட்டு அவருடைய விலா எலும்புகள் முதுகின் வழியாக வெளியே தெரிந்தன. அவருடைய இருதயம் ஒருவேளை இவ்வளவு அகலமுள்ள ஈட்டியால் உருவப்பட்டது. குத்தப்பட்ட ஈட்டி அவருடைய இருதயத்தையும் துளைத்தெடுத்தது. அதிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தது. அவருடைய சரத்தில் இருந்த சிறிது ஈரமும் காய்ந்து போயிற்று. அவருடைய ரத்தம் ஈட்டியின் வழியாக ஓடி அவருடைய பாதங்களின் வழியாக தரையில் சொட்டினது. அவர் மறித்து போனார் என்று அவருடைய மரணத்தை சந்திரனும் நட்சத்திரங்களும் அறிவித்தன. அவர் அப்படியாய் மறித்தார். பூமிக்கு நடுக்கம் ஏற்பட்டு அவர் மரணத்தை அறிவித்தது. பூமியில் இருந்த கற்பாறைகளும் மற்றவர்களும் அசைந்தன. எல்லாமே அவருடைய மரணத்தை அறிவித்தன. தேவனும் கூட தம் முகத்தை மறைத்துக் கொண்டார். அவர் மறித்தார். ஆனால் அவருடைய சரீரம் மறுவமாக்கப்பட்டது. ஏன்? ஏனெனில் தேவன் அவருடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடேன், என் பரிசுத்த அழிவை காண விட்டேன் என்று உரைத்திருந்தார். ஆகவே இதை செய்வதை தவிர வேறு வழியே கிடையாது. இந்நாட்களில் ஒன்று நம்முடைய சரீரங்கள் சவப்பட்டியில் இட்டப்பட்டிருக்கலாம். நீங்கள் வந்து நான் சவப்பட்டியில் வைக்கப்பட்டிருப்பதை காணலாம். அதுபோலவே நானும் வந்து உங்களை அவிதமே கண்டு அடக்கத்துக்கான கடைசி வார்த்தைகளை கூட நேரிடலாம். ஆனால் நம்மை கல்லறையில் வைத்திருக்க யாராலும் ஒருபோது முடியாது. அவர்கள் ஒருவேளை கற்பாறைகளை உங்கள் மேல் வைக்கலாம். அவர்கள் உங்களை சமுத்திரத்தில் புதைக்கலாம். அவர்கள் விரும்பினதையெல்லாம் அவர்கள் செய்யலாம். ஆனால் தேவனுடைய மறுவப்படுத்தும் வல்லமை. 2 தெசலோனிக்கேயரில் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல் துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது, தேவைய காலம் துடிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் இன்று காலையில் நாம் பாடினது போல் மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். தேவனுடைய மறுவப்படுத்தும் வல்லமை நம்ம விஞ்ஞானம் கல்வி இவைகளின் குழப்பத்தின்றும் உலக காரியங்களில் இருந்தும் இந்த நவநாகரிக அறிவின்றும் பிரித்தெடுத்து தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக மறுவப்படுத்தியுள்ளது. மரணம் கூட நம்மை கல்லறையில் பிடித்து வைத்திருக்க முடியாது. நாம் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே மறுவமாக்கப்படுவோம். ஓ, நீங்கள் அப்படியா கூறுகின்றீர்கள்? நான் அப்படித்தான், இது உண்மை என்று கூறுகிறேன். அந்த வார்த்தையாகி இயேசு பூமியின் மேல் நின்றார். அவர் வார்த்தை, அவர் உயிரோடு எழுந்தார். அவர் லாசருவை உயிரோடு எழுப்பினார். அவர், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவர் மரித்தாலும் படைப்பார், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்னைக்கு மறியாமலும் இருப்பார் என்றார். தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை தடுக்க யாராலும் முடியாது. அவன் மறுபடியும் உயிர்த்தெழுந்தே ஆக வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நவீன விஞ்ஞான ஏதேனும் குழப்பத்திலிருந்து, விஞ்ஞானம் கல்வி பண்பாடு போன்ற நவீன காரியங்களிலிருந்து நாம் உயிர்த்தெழுவோம். எங்காவது ஒரு நாளில் இந்த மாம்சமாகிய வஸ்திரம் விழுந்து போகும். நாம் உயிர்த்தெழுந்து நித்திய பரிசை பற்றிக் கொள்வோம். நாம் ஆகாயத்தின் வழியாக செல்வோம். அப்பொழுது இவையெல்லாம் முடிந்துவிடும். தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய மனம் கொண்டிருந்த நவீன அறிவிலிருந்து அதை விலக்கி நம்முடைய மனதை மறுவுப்படுத்தி நம்முடைய இதயங்களையும் ஆவியையும் புதுப்பித்து தேவனிடம் கொண்டு வந்துள்ளது. அதை உரைத்த அதே ஆவி நம்மை இவ்வளவு தூரம் மறுவுப்படுத்தி உள்ளது. அது இன்னமும் நம்மை ஒரு மகிமையுள்ள சரத்துடன் அவருடைய சமூகத்தில் அவருடைய மகிமையில் கொண்டு சேர்க்கும். அவர்கள் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டுவார்கள். இந்த நம்முடைய எல்லா விஞ்ஞான ஆராய்ச்சியினால் நாம் ஒரு தோட்டத்தை நடுகிறோம். நம் பிள்ளைகள் வந்து அதிலிருந்து கனியை புசிக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் அதை அவர்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் நடுகிறார்கள், வேறொருவன் அதை புசிக்கிறார். அவர்கள் கட்டுகிறார்கள், வேறொருவன் அதில் குடியிருக்கிறார். என் ஊழியக்கார நாட்கள் நீடித்திருக்கும். அவர்கள் தங்கள் சந்தானத்தோடு இருப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. என்ன, ஒரு கன்னியை கர்ப்பவதி ஆவாள் என்னும் தேவனுடைய வார்த்தையை உரைத்த அதே தீர்க்கதரிசியின் மூலம் தேவன் இந்த வாக்குத்தத்தை நமக்கு செய்திருக்கிறார். அதை நாம் எப்படி பெறுகின்றோம்? இப்பொழுதே நாம் மறைவாக அங்கிருக்கிறோம் பாருங்கள். ஏனெனில் தேவன் அவ்விதம் உரைத்திருக்கிறார், அது அப்படியாக வேண்டும். அவர் லாசருவை எழுப்பின போது இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது சிலர் ஜீவரை அடையும்படியாகவும் சிலர் ஆக்கினை அடையும்படியாகவும் எழுந்திருப்பார்கள் என்றார். இது என்ன? மறுரூபமாகுதல். தேவனுடைய வார்த்தையினால் மறுரூபமாகுதல். நம்மை தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளும் ஆக்கி வரப்போகும் உலகத்தில் நமக்கு ஜீவனை கொடுக்கும். ஓ என்னே, நான் இன்னும் என்ன சொல்லக்கூடும்? மற்ற காரியங்களுக்கு செவி கொடுக்காதீர்கள்.
Covet not this world's vain riches. That's so rapid.
இவ்வுலகினுடைய மாயமான ஐஸ்வர்யங்களை இச்சியாதீர்கள், அது அதிவிரைவில் அழிந்து போகும். உங்களுடைய நம்பிக்கைகளை நித்திய காரியங்களின் மேல் கட்டுங்கள், அவை ஒருபோதும் ஒழிந்து போகாது. தேவனின் மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். அதை நாம் பாடுவோம். தேவனின் மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள், இதோ அது இங்குள்ளது. உங்கள் நம்பிக்கைகளை நித்திய காரியங்களின் மேல் கட்டுங்கள், தேவனின் மாறாத கரத்தை பற்றிக்
கொள்ளுங்கள். To God we have been true.
நம்முடைய பயணம் முடிவடையும் போது தேவனுக்காய் நாம் உண்மையாய் இருந்திருப்போமேயானால் நம்முடைய பரவசப்படுத்தப்பட்ட ஆத்துமா பிரகாசமும் அழகுமான நம்முடைய வீட்டை மகிமையில் காணும். தேவனின் மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள், மறுரூபப்படு. தேவனின் மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். உங்களுடைய நம்பிக்கைகளை நித்திய காரியங்களின் மேல் கட்டுங்கள், தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். விஞ்ஞானம் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாய் இருக்குமானால் அது எதை நிரூபிக்க முடிந்தாலும் அதை கவனியாதிருங்கள். சபையும் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாய் இருக்குமானால் அது எதை கூறினாலும் அதை கவனியாதிருங்கள். ஏனென்றால் நாம் தேவனின் மாறாத கரத்தை பற்றியுள்ளோம். காலங்கள் மாறும், விஞ்ஞானம் மாறும், மாறாத அக்கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். உங்களுடைய நம்பிக்கையை நித்திய காரியங்களின் மேல் கட்டுங்கள், தேவனின் மாறாத கரத்தை பற்றிக்
கொள்ளுங்கள்.
இதாகிய தேவனே, இக்காலை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிற இந்நேரத்தில் நான் நீண்ட ஒரு செய்தியை பிரசங்கித்தேன். ஓ கர்த்தாவே, இவ்விதைகளை இந்த ஜனங்களின் இதயங்களில் நீர் வைக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நாங்கள் பலவீனர், எங்கள் உடலமைப்பு பலவீனமானது என்பதை நாங்கள் ஜெபிக்கும் இந்நேரத்தில் நினைவு கூறுவீராக. சில நேரங்களில் எந்த பக்கம் திரும்புவதென்று நாங்கள் அறியாதவர்களாய் இருக்கிறோம். அன்புள்ள தேவனே, நீரே எங்களை திருப்பி உம்முடைய மகத்தான ஆவியினால் எங்களை வழிநடத்தும். கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவே, எங்களை தனிமையில் விட்டுவிடாதே. எங்களை தனிமையாக விடுவதில்லை என்று நீர் வாக்களித்திருக்கிறீர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். பிதாவாகிய தேவனே, எங்களுடைய சகோதரர் லியோ ஜீன் இவர்களை நீர் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இங்குள்ள இந்த ஜனங்களுக்கு இவர்கள் எவ்வகையான வழிநடத்தும் தலைவர்களாக இருக்க வேண்டுமோ அவ்விதம் அவர்களை உருவாக்கும். அவர்கள் தங்கள் சுய எண்ணங்களை உபயோகிக்காமல், ஆனால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மகத்தான பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களை வழிநடத்துவாராக. கர்த்தாவே, வாலிப பிள்ளைகளைப் போல் உள்ள இந்த புருஷரையும் ஸ்திரிகளையும் என்னையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு நீ நீண்ட ஆயுளை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, கூடுமானால் அவருடைய வருகையை நாங்கள் காண உயிர் வாழ்க்கும். நாங்கள் காண்போம் என்று நம்புகிறோம். ஏனெனில் எல்லாமே இப்பொழுது மிக சமீபமாய் இருப்பதை நாங்கள் காண்கிறோம். அது மிகவும் சமீபமாயிருக்கிறதே பிதாவே, அதை அருளும். உமக்கந்து சேவை புரிய எங்களோடு அவர்களையும் உம்மிடத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். உங்களை நீண்ட நேரம் வைத்திருந்ததற்காக நான் வருந்துகிறேன். சகோதரர் லியோ,
me and purchased and